This sermon, God Keeps His Word, was delivered on Sunday morning, April 7th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரன்னம் அவர்களால் 1957 வருடம் April 7th ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரன்னாம் ஜபகூடாரத்தில் God keeps his word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளுகிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
Good morning, friends. It's a privilege to be here this morning in the service of the Lord and to feel this wonderful welcome and fellowship. It just means something to a traveler's heart to feel that welcoming spirit.
எனக்காக ஜெபியுங்கள். காலை வணக்கம் நண்பர்களே. கர்த்தருடைய ஆராதனையில் இந்த காலை இங்கு இருப்பதும் இந்த அற்புதமான வரவேற்பையும் ஐக்கியத்தையும் உணர்வது ஒரு சாக்கியமாக இருக்கிறது. அந்த வரவேற்கும் ஆவியை உணர்வது ஒரு பிரயாணியின் இருதயத்திற்கு அப்படியே என்னவோ காரியமாய் கருதப்படுகிறது.
You know, just comes to you, just something that don't take its place. And to be back at the tabernacle again in the service of our blessed Lord.
உங்களுக்கு தெரியும், அது வெறுமன உங்களிடத்திற்கு வருகிறது. அங்கே ஏதோ காரியம் அப்படியே இருக்கிறது, அது அதன் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறதில்லை. மீண்டும் கூடாரத்துக்கு திரும்பி வருவதும் நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரின் ஆராதனையிலும் கூட இருப்பதுமாய் இருக்கிறது.
And now we had some dedication service for the babies, but I think maybe we'll just get that in a few moments.
இப்பொழுது நமக்கு குழந்தைகளுக்கான சில பிரதிஷ்ட ஆராதனைகள் இருக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன், ஒருவேளை நாம் அதை ஒரு சில நிமிடங்களில் முடித்துவிடலாம்.
We are nearing Easter. I think it comes on about the 21st. And I was wanting to get here just a little early to see the elders and Brother Neville.
நாம் ஈஸ்டருக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அது ஏறக்குறைய 21லேயே வருகிறது என்று நான் நினைக்கிறேன். மூப்பர்களையும் சகோதரர் நெவிலையும் பார்ப்பதற்காக சிறிது சீக்கிரமாய் இங்கே வருவதற்கு நான் வாஞ்சித்துக் கொண்டிருந்தேன்.
And about maybe it would be a good thing if we had a little meeting here just before the Easter service. Maybe start, say, on a Wednesday and run through Sunday and end up with the baptismal service on Easter Sunday.
Easter ஆராதனைக்கு முன்னர் நமக்கு இங்கே ஒரு கூட்டம் இருந்தால் அது ஒரு நல்ல காரியமாய் ஒரு கால இருக்கலாம். உதாரணமாக, ஒருவேளை புதன்கிழமை துவங்கி தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சென்று ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டரிலே ஞானஸ்தான ஆராதனையோடு முடிக்கலாம்.
And have a meeting, a get-together. This is the little tabernacle that I was cradled in. It's my first and only church. And I would just like to come back for these holy days and worship the Lord with you all.
ஒரு கூட்டமாயும் எல்லோரும் ஒன்று கூடி வருதலுமாயிருக்கும். இது நான் தாளாட்டப்பட்ட சிறு ஜபகுடாரமாயிருக்கிறது. இது என்னுடைய முதல் சபையாயும் மற்றும் ஒரே சபையாயும் இருக்கிறது. இந்த பரிசுத்த நாட்களுக்காகவும் உங்கள் எல்லோரோடும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க திரும்பி வரும்படியாய் நான் விரும்புகிறேன்.
All would be in favor of that. Thank you. This be the Lord's will. Well, the Lord willing, we will begin Wednesday before Easter on Sunday.
நீங்கள் எல்லோரும் அதற்கு சாதகமாய் இருப்பீர்கள் என்றும் அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்குமா என்றும் நான் நினைக்கிறேன். ஆம், நல்லது. கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமையிலே ஈஸ்டருக்கு முன்னதாக புதன்கிழமை நாம் துவங்குவோம்.
And I would like to say that we would maybe ask the treasurer or the trustee and them if they would put a little ad in the paper here somewhere and tell the children that we're here to worship and we'd love to have a little fellowship with them all.
ஒருகால் நாம் நம்முடைய பொருளாளரையும் அல்லது தர்மகர்த்தாக்களையும் மற்றவர்களையும் அவர்கள் பத்திரிகையில் இங்கே எங்கேயாவது ஒரு சிறிய விளம்பரத்தை போட கேட்கலாமா என்று கூற நான் விரும்புகிறேன். பிள்ளைகளிடத்தில் நாம் இங்கே ஆராதிக்க வருகிறோம் என்றும் அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து ஒரு சிறு ஆராதனையை வைக்க நாம் விரும்புகிறோம் என்றும் கூறுங்கள்.
Kind of like coming home and make ready for maybe the Lord will give us a resurrection of a greater portion of his spirit on for his coming Easter. It's the like the fall and the spring.
ஒருவிதமாக வீட்டிற்கு வந்து ஆயத்தப்படுவது போன்று. ஒருகால் இந்த வருகின்ற ஈஸ்டரில் அவருடைய ஆவியின் ஒரு மகத்தான பகுதியான ஒரு உயிர்த்தெழுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கலாம். அது இலையுதிர் காலத்தை போன்றும் வசந்த காலத்தை போன்றும் உள்ளது.
I think spring is such a beautiful time when everything begins to take on new form and new life and reminds us of the resurrection. Easter comes such an appropriate time in the springtime.
வசந்த காலம் அவ்வளவு ஒரு அழகான காலம் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு காரியங்களும் புதிய உருவத்தை, புதிய ஜீவனை எடுக்க துவங்கும் போது நமக்கு உயிர்த்தெழுதலை ஞாபகப்படுத்துகிறது. ஈஸ்டர் ஆனது அத்தகைய ஒரு சரியான நேரத்தில், வசந்த காலத்தில் வருகிறது.
We notice God's word always runs just exactly right with his nature and so forth.
நாம் கவனித்து பார்த்தால் தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதும் சரியாக அவருடைய இயற்கை முதலானவிலோடு இசைந்து ஓடுகிறது.
So we're, if the Lord willing now, we will start this. And if they put a little ad, I said, in the paper, and don't make it glamour, just tell the folks that we want to worship the Lord together, and we would just love as many as would like to come along and fellowship with us a little while. We'd be glad to have them to come along, all churches.
கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் இப்பொழுது நாம் இதை துவங்குவோம். பத்திரிகையில் அவர்கள் ஒரு சிறு விளம்பரத்தை கொடுத்தால் நல்லது என்று நான் கூறினேன். அதை வசீகரமாக்க வேண்டாம். நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறோம் என்று வெறுமன ஜனங்களுக்கு கூறுங்கள். எத்தனை பேர் வர விரும்பினாலும் நாம் அதை விரும்புவோம். ஒரு சிறு பொழுது எங்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். எல்லா சபைகளும் அவர்கள் வருவதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் சந்தோஷப்படுவோம்.
We're just going to talk about the Lord and just all worship him together.
நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய அயலவர்களுக்கு அதை குறித்து சொல்லுங்கள். நாங்கள் கர்த்தரை குறித்து பேசப் போகிறோம். எல்லோரும் அவரை ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம் என்று அவர்களிடம் கூறுங்கள்.
I'd kind of make a move if it would be pleasing with the people and good in the sight of God and all right with the trio. I'd like for the naval trio to help us out during that time, wouldn't you all? That's right.
நான் ஒருவிதமான அசைவை உண்டாக்க அது ஜனங்களுக்கு பிரியமுள்ளதாயும் தேவனுடைய பார்வையில் நன்மையாயும் மூவரின் அமைப்போடு முழுவதும் சரியாயும் இருக்குமானால் அந்த தருணத்திலே நெவிலினுடைய மூவர் அமைப்பு நமக்கு உதவி செய்யும்படியாய் நான் விரும்புவேன். நீங்கள் அனைவரும் விரும்ப
மாட்டீர்களா? அது சரி. We invite other singers from different churches to come in and help us as we go along.
ஆகையால் அவைகள் இந்த விதத்தில் அக்கறை எடுக்கப்படுகின்றதையும் நமக்காக அதை செய்வதற்கு பொருத்தமாக அந்த விதமாக கர்த்தர் காண்கிறாரா என்று நாம் பார்ப்போம். எனவே நாங்கள் தொடர்ந்து போகையில் எங்களுக்கு உதவி செய்யவும் உள்ளே வரவும் வித்தியாசமான சபைகளில் இருந்து மற்ற பாடகர்களை நாங்கள் அழைக்கிறோம்.
The singers from your church, we'd be glad to have them. See Brother Neville maybe the night before and be able to get them on the program to have them to sing for us.
உங்களுடைய சபையிலிருந்து வரும் பாடகர்களை அவர்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் சந்தோஷப்படுவோம். பாருங்கள் சகோதரன் நெவில், ஒருவேளை முந்தைய இரவே அவர்களை நிகழ்ச்சி நிலையில் சேர்த்துக் கொண்டு அவர்களை எங்களுக்காக பாட வைக்க முயற்சிப்பார்.
We love good singing. I would just like to have a good old fashioned homecoming time. Just where we just get together.
நன்றாக பாடுவதை நாங்கள் நேசிக்கிறோம். நாம் எங்கே ஒன்று கூடி வருகிறோமோ அங்கே ஒரு நல்ல பழைய மாதிரியான வீட்டுக்கு வருகின்ற நேரம் நமக்கு இருக்க நான் விரும்புகிறேன்.
Get Angie, or is Sister Angie here this morning? Get her out so her and Sister Gertie can sing homecoming time for us one. Hey, keep holding on.
சகோதரி ஏஞ்சியை கொண்டு வாருங்கள். சகோதரி ஏஞ்சி இந்த காலையில் இங்கே இருக்கிறாரா? வெளியில் இருக்கும் அவளை கொண்டு வாருங்கள். எனவே அவளும் சகோதரி கிரீட்டியும் நமக்காக வீட்டுக்கு திரும்பும் நேரம் தொடர்ந்து பற்றி கொண்டிருங்கள் என்று ஒருமுறை பாடக்கூடும்.
Beginning of a revival again, Sister Gertie. A lot of water went down the river since we used to sing that year.
சகோதரி கிரீட்டி, அது மீண்டும் ஒரு எழுப்புதலின் ஆரம்பத்தை போன்ற ஏதோ காரியமாய் தோன்றும். நாம் அதை இங்கே வழக்கமாக பாட துவங்கினது முதற்கொண்டே ஆற்றின் அடியில் அதிகப்படியான தண்ணீர் சென்றிருக்கிறது.
I had a birthday yesterday and I know I'm no boy no more. I said I'm past 24 now. So That's just my years. I don't count the ones I was literally, naturally born and physical. I'm just counting my spiritual years, you see.
நேற்று எனக்கு ஒரு பிறந்தநாள் இருந்தது. நான் இனிமேல் ஒன்றும் பையன் அல்ல என்று எனக்கு தெரியும். எனவே இப்பொழுது நான் 44 கடந்து விட்டேன் என்று நான் கூறினேன். ஆகையால் அதுவே சரியாக என்னுடைய வருடங்களாக இருக்கிறது. சரியாக எனக்கு இருந்த ஒன்றான சரீரப்பிரகாரமான ஜென்ம சோபமான பிறப்பை நான் எண்ணுகிறதில்லை. நான் என்னுடைய ஆவிக்குரிய வருடங்களையே சரியாக எண்ணுகிறேன். நீங்கள் பாருங்கள்,
24 years ago I was born again, and that's eternal, and it's one great blessed birthday, and it'll never run out. That's one thing sure.
சுமார் 24 வருடங்களுக்கு முன்னர் நான் மறுபடியுமாய் பிறந்தேன். அதுவே நித்தியமானதாயிருக்கிறது. அது ஒன்றே மகத்தான ஆசீர்வதிக்கப்பட்ட பிறந்த நாளாக இருக்கிறது. அது ஒருபோதும் ஒடிந்து போகாது. அந்த ஒரு காரியமே நிச்சயமாயிருக்கிறது.
I want Sister Gertie, if she will, before we bring the little ones up, or a baby's dedication.
இப்பொழுது சகோதரி கிரிட்டி, அவள் விரும்பினால் நாம் சிறுவர்களை ஒரு குழந்தை பிரசிக்காக மேலே கொண்டு வருவதற்கு முன்பு வரும்படி நான் விரும்புகிறேன்.
Now many times in the Bible, we find out the only place that I know of in the scripture for the order of babies. Now a lot of people sprinkle them, you know, and call it baptism and so forth, which that's okay.
இப்பொழுது அநேக முறைகளில் குழந்தைகளை பற்றின ஒழுங்குமுறைகளை வேத வார்த்தைகளில் எனக்கு தெரிந்த மட்டில் ஒரே ஒரு இடத்தில்தான் நாம் வேதாகமத்தில் கண்டறிகிறோம். இப்பொழுது அநேக ஜனங்கள் அவர்களுக்கு தெளிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அதை ஞானஸ்தானம் முதலானதை அழைக்கிறார்கள். அதெல்லாம் சரிதான்.
But I always just try to like to stay just the way the Bible says it's known. In the Bible, they never baptized little children, neither did they sprinkle them. They just brought them to our Lord, and He took them in His arms and blessed them and said, Suffer, little children, to come unto me, and forbid them not, for such is the kingdom of heaven.
ஆனால் நான் எப்பொழுதுமே சரியாக முயற்சித்து வேதாகமும் அதை கூறுகிற விதத்திலேயே அப்படியே தரித்திருக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், வேதாகமத்தில் அவர்கள் ஒருபோதும் சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததில்லை. அவர்கள் அவர்களுக்கு தெளித்ததும் இல்லை. அவர்கள் அப்படியே அவர்களை நம்முடைய கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களை தம்முடைய கரங்களில் எடுத்து அவர்களை ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார்.
And the strange thing was, and I just turned right down in the Bible, just exactly where it's at, Mark 10. Here it is right before me.
இப்பொழுது வினோதமான காரியமாய் இருந்தது என்னவென்றால், நான் அப்படியே வேதாகமத்தை திருப்பினேன். அது சரியாக மார்க் 10 இருக்கிறது. சரியாக இங்கே அது எனக்கு முன்பாக இருக்கிறது.
And so the Lord brought the little children, they brought the little children to him, and he just blessed them and said, suffer the little ones to come to me and don't forbid them, for such is the kingdom.
எனவே கர்த்தர் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்ததை, அவர்கள் சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களை அப்படியே ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார்.
Now we know that our Lord has gone to glory and His Spirit returned back in the church to carry on the message until He comes again. We're looking for that.
இப்பொழுது நம்முடைய கர்த்தர் மகிமைக்கு சென்றிருக்கிறார் என்று நாம் அறிவோம். அவர் மீண்டும் வரும் வரை செய்தியை கொண்டு செல்ல அவருடைய ஆவி சபைக்குள்ளாக மீண்டும் திரும்பி வந்தது. நாம் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்.
And the way we do it here is just bring the little ones up, and we bring the elders of the church up, and we take the little ones and dedicate them to the Lord.
நாம் அதை இங்கே செய்கிற விதமானது, சிறு பிள்ளைகளை அப்படியே மேலே கொண்டு வந்து, நாம் சபையின் மூப்பர்களை மேலே கொண்டு வந்து, நான் அந்த சிறு பிள்ளைகளை எடுத்து அவர்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்வதாக இருக்கிறது.
I think it's such a sweet little service to see old little bitty fellows, calls it, no matter how young we are, how old we are, one of those little ones has just got a place in our heart. Isn't that right?
இது அந்த சிறு பிள்ளைகளை காண்பதற்கென அத்தகைய ஒரு இனிமையான சிறிய ஆராதனையாக இருக்கிறது என நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அது நாம் எவ்வளவு வாலிபமாய் இருந்தாலும், நாம் எவ்வளவு வயதானவர்களாய் இருந்தாலும் கவலை இல்லை. அந்த சிறியர்கள் நம்முடைய இருதயத்தில் ஒரு இடத்தை சரியாக பெற்றுள்ளனர். அது சரியில்லையா?
And when we come to God, that's just the way we are in God's heart. We never leave that stage. We're always little children.
இப்பொழுது நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது அந்த விதமாகத்தான் நாம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறோம். நாம் அந்த பருவத்தை விட்டு போவதே இல்லை. நாம் எப்பொழுதுமே சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறோம்.
When Abraham was 99, he was still just a little baby to God. God told him, said, I am the breast that you nurse from, Abraham. He just lean against me and nurse and everything will be all right. And he changed Abraham back to a young man again just by holding on to his word.
Abraham 99 வயதாக இருந்த பொழுது அவன் மேலும் தேவனுக்கு அப்படியே ஒரு சிறு குழந்தையாகவே இருந்தான். தேவன் அவனிடத்தில் கூறினார், நீ பாலுண்ணும் மார்பு நான் தான் ஆபிரகாம், பார் நீ என்மேல் சாய்ந்து பாலுண், எல்லா காரியங்களும் சரியாயிருக்கும் என்றார். அவருடைய வார்த்தையை அப்படியே பற்றி கொண்டிருந்ததினால் அவர் ஆபிரகாமை மீண்டுமாய் ஒரு வாலிப மனிதனாக திரும்பவும் மாற்றினார்.
Amen. I believe we sang a little song of bring them in, and you bring your little ones up here now, you who want to dedicate them. Now, I said, elders, that they'll come forward too. All right.
அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற ஒரு சிறிய பாடலை நாம் பாடினோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களை பிரதிஷ்டை செய்ய விரும்புகிற நீங்கள் உங்களுடைய சிறு பிள்ளைகளை இப்பொழுது இங்கே நீங்கள் மேலே கொண்டு வாருங்கள். நான் மூப்பர்களை அவர்களும் கூட முன்னோக்கி வருவார்களா என்று கேட்பேன். சரி, இந்த சிறிய சிறுவர்களை பார்க்க நான் எவ்வளவாய் விரும்புகிறேன். இப்பொழுது உன்னுடைய பெயர் என்ன? அவளுடைய பெயர் என்ன? குட்டி ஷாரோன் லூயிஸ் ரிடல்.
I'm sure we all love brother and sister Riddle. We know brother Riddle here. He runs a brewery down here in the city. And they got the cutest little baby here, little Sharon Louise Riddle.
நாம் எல்லோரும் சகோதரன் மற்றும் சகோதரி ரிடல் அவர்களை நேசிக்கிறோம் என்று நான் நிச்சயமாக இருக்கிறேன். இங்கே உள்ள சகோதரன் ரிடலை நாம் அறிவோம். இங்கே பட்டணத்தில் உள்ள சிறுவர் காலனி கடையை அவர்தான் நடத்துகிறார். அவர்கள் இங்கே மிக சமத்தான குழந்தை குட்டி ஷாரோனை ஷாரோன் லூயிஸ் ரிடலை உடலாயிருக்கிறார்கள். சகோதரன் சகோதரி ரிடல் அவர்களே, அவளுக்கு எத்தனை வயது? 4 மாதங்கள். என்னே இருதயத்திற்கு அது ஒரு சிறிய உருவமாக இருக்கிறது,
அப்படித்தானே?
இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இந்த அழகான சிறிய ஒன்றை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அதை அவருக்கு பிரதிஷ்டை செய்து அவருடைய கரங்களுக்குள் அதை கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிற தேவனுக்கு நீங்கள் மீண்டுமாய் அவருக்கே திருப்பி கொடுக்கிறீர்கள். அதனுடைய சிறிய ஜீவனை அவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அதை ஒரு சேவையின் ஜீவியமாக்கும்படியாகவும் அதை அவருக்கு கொடுக்கிறீர்கள். நீங்கள் வயதானவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கின்ற ஒரு சிறுமியாயும் இயேசுவானவர் வர தாமதிக்குமேயானால் தேவனுக்காக ஒரு மகத்தான பணி செய்கிறவர்களாக இருக்கும்படியாக தேவர் அவளை ஆயத்தப்படுத்துவார் என்று ஜபிக்கிறோம். இந்த சிறிய பெண்ணை குறித்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள். அவளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் அவளை எடுக்கையிலே தேவனதை இப்பொழுதே அருள்வாராக.
I want all the ladies, and of course the band too, look at this fine little baby. Isn't that sweet? Little Sharon. Let us bow our heads now.
நான் எல்லா ஸ்திரீகளையும் உண்மையாகவே ஆண்களையும் கூட இந்த அருமையான சிறிய குழந்தையையும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது இனிமையா இல்லையா? குட்டி ஷேரோன், இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Our blessed heavenly Father, in the precious word we read that they brought to you little children and you might put your hands on them and bless them, my Lord.
எங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக பிதாவே, விலையேறப்பட்ட வார்த்தையில் நீர் உம்முடைய கரங்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்கள் சிறு பிள்ளைகளை உம்மிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம்.
And now this couple this morning, holy wedlock that you have given into their trust, this lovely child, little Sharon Mayhew.
இப்பொழுது இந்த ஜோடி இந்த காலையில் இந்த பரிசுத்த விவாக இணைப்பில் அவர்களுடைய பொறுப்பில் நீ இந்த அழகான குழந்தையை குட்டி ஷேரோன் ரிடலை கொடுத்திருக்கிறீர்.
And we pray, dear Heavenly Father, that you will bless this child as they are coming this morning to give dedication, to bring the baby back to the one who gave it with him.
அருமையான பரலோக பிதாவே, அந்த குழந்தையை அதை கொடுத்த ஒருவருக்கு திரும்ப கொண்டு வந்து பிரதிஷ்டைக்கு அளிக்க இந்த காலையில் அவர்கள் வந்து கொண்டிருக்கையில் நீர் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுடைய ஜீவியங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நான் உம்மிடத்தில் கேட்கிறேன். இந்த சிறு பிள்ளை ஜீவித்து வளர்ந்து பரிபூர்ண ஆரோக்கியத்தை உடையவளாயும் உம்முடைய ஊழியக்காரியாயும் இருப்பாளாக. தேவனுடைய இருதயத்துக்கு இசைந்த மற்றும் பெற்றோர்களுடைய இருதயத்துக்கு இசைந்த ஒரு பெண்ணாக அவள் இருப்பாளாக. இதை அழியும் கர்த்தாவே.
Now as your elders, we raise the child to thee, as they have placed it into my hands, and I'll raise it to thee. In Christ's name, may you bless this baby, and may it live and grow and be strong and healthy, and a servant of God. We ask this as we present it to you, in Jesus Christ's name. Amen.
இப்பொழுது நாங்கள் இந்த குழந்தையை உம்மிடத்திற்கு உயர்த்துகிறோம். உம்முடைய மூப்பன் என்ற முறையில் அவர்கள் இதை என்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறதினால் நான் இதை உமக்கு உயர்த்துகிறேன். கிறிஸ்துவனுடைய நாமத்திலே நீர் இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. அது ஜீவித்து வளர்ந்து பலமாயும் திடகாத்திரமாயும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரியாக இருப்பாளாக. இதை நாங்கள் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கையில் நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். சிறிய தேரே, உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ ஒரு மகத்தான இனிமையான சிறு குழந்தை. தேவன் உன்னையும் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அந்த சிறு பெண்ணை வளர்ப்பதில் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டாயிருப்பதாக.
Wonderful man.
Amen.
Now let us bow our heads just a moment for prayer.
அப்படியானால் அது அற்புதமா இல்லையா? இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை ஜெபத்திற்காக அப்படியே ஒரு வினாடி வணங்குவோமாக.
Oh God, who formed the heavens and the earth, just let his breath go forth with his word and everything taking its right position. The earth, the moon, the stars all swung into place just as God breathed on his word.
ஓ தேவனே, வானங்களையும் பூமியையும் உருவாக்கினவரே, அப்படியே அவருடைய சுவாசம் அவருடைய வார்த்தையோடு சென்று ஒவ்வொரு காரியங்களும் அதனுடைய சரியான ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. வெறுமன தேவன் அவருடைய வார்த்தையின் மேல் ஊதின போது பூமியும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாமே அதனுடைய ஸ்தானத்திற்குள்ளாக சுழன்றன.
And oh God, today we ask that you breathe on your word as we are trying to bring it to the people. May it take its position this morning, its place, and be rooted and grounded in every heart, that every person here might receive your blessing.
Oh தேவரே, இன்றைக்கு நாங்கள் அதை ஜனங்களுக்கு கொண்டு வருகையில் நீர் உம்முடைய சுவாசத்தை உம்முடைய வார்த்தையின் மேல் ஊதும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதாவது ஒவ்வொரு நபரும் உம்முடைய ஆசீர்வாதங்களை இங்கே பெரும்படியாக ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் இந்த காலையில் அதனுடைய ஸ்தானமானது வேரூன்றப்படவும் நிலை நிற்கப்படவும் அதனுடைய ஸ்தானத்தை அது எடுப்பதாக.
Help those, Lord, who are out of the way, crippled and lame in their spirit. They don't know you as a loving Savior as we have been privileged to.
கர்த்தாவே, பாதையிலிருந்து விலகி இருக்கிறவர்களுக்கும் அவர்களுடைய ஆவியில் முடமாயும் ஊனமாயும் உள்ளவர்களுக்கும் உதவி செய்யும்.
நாங்கள் சாக்கியம் அடைந்திருக்கின்றது போல உம்மை ஒரு அன்பார்ந்த இரட்சகராக அவர்கள் அறியாதிருக்கிறார்கள்.
We pray that you will bless them abundantly today and may they when they leave this building be happy and rejoicing over the new found Christ that they have become acquainted with during this meeting.
இன்றைக்கு நீர் அவர்களை அபரிதமாக ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த கட்டடத்தை விட்டு போகையில் சந்தோஷமாயும் கலிகூர்ந்து கொண்டும் இந்த கூட்டத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்ளப்பட்டு மேலும் புதியதாக கண்டறிந்த கிறிஸ்துவோடும் அவர்கள் போவார்களாக.
If there's some that's sliding away to the cares of the world, oh God, bring them back. And the sick and the needy, Father, we pray for them. That you will heal every sick person here today.
இந்த உலகத்தின் கவலைகளில் வழுக்கிக் கொண்டு போகின்றவர்களாய் அங்கே யாராவது இருப்பார்களாயின் ஓ தேவனே, அவர்களை திருப்பிக் கொண்டு வாரும். வியாதியாயும் தேவைகளுள்ளவர்களாயும் இருக்கின்றவர்களையும் பிதாவே, இன்றைக்கு இங்கே வியாதியாயுள்ள ஒவ்வொரு நபரையும் நீ சுகப்படுத்தும் என்று அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Encourage those who are weary and bless those who are holding faithfully. Grant it, Lord, may your spirit be upon all.
விடாய்த்து போயிருக்கிறவர்களை உற்சாகப்படுத்தும், விசுவாசத்தோடு பற்றிக் கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இதை அழியும், உம்முடைய ஆவி எல்லோர் மேலும் தங்கியிருப்பதாக.
Bless the word as it goes forth, the speaker that shall speak it and the hearer that shall hear it, and all together get glory for this gathering this morning, for we ask it in Christ's name. Amen.
வார்த்தையானது அது புறப்பட்டு போகையிலே அதை பேசப்போகும் பேச்சாளரையும் அதை கேட்க இருப்பவர்களையும் ஆசீர்வதியும். எல்லாவுமாக சேர்ந்து இந்த காலையில் இந்த கூட்டத்திற்கான மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நாங்கள் அதை கேட்கிறோம். ஆமேன்.
Now I haven't got just exactly rested up from the long meeting which has been now some 4 months, and this last 5 weeks meeting has been very tearing down.
இப்பொழுது நீண்ட கூட்டத்திலிருந்து நான் இன்னும் சரியாக இளைப்பாறவில்லை. அது இப்பொழுது சுமார் 4 மாதங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி 5 வார கூட்டங்கள் மிகவும் திணறடிக்க
செய்திருக்கின்றன. ஏனென்றால்
இந்த தேசத்தினூடாக எல்லா இடங்களிலும் நாங்கள் அற்புதமான கூட்டங்களை உடையவர்களாயிருந்தோம். இப்பொழுது நியூயார்க் துவங்கி சான் பிரான்சிஸ்கோ வரையிலும் முழு தேசமும் குறுக்கும் நெடுக்குமாக முன்னும் பின்னுமாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் அநேகமநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சித்திருக்கிறார்.
Last Sunday, a week ago, alone, our blessed Heavenly Father, I see between 1,000 and 1,500 sinners repenting at one time at the altar. At Oakland, California, in a big arena.
கடந்த ஞாயிறு ஒரு வாரத்திற்கு முன் தனியாக நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக பிதா 1,000 to 1,500 மத்தியில் பாவிகள் ஒரே நேரத்தில் மறந்து நிமிடத்தை கலிபோர்னியா ஓக்லாண்டில் உள்ள ஒரு பெரிய அரங்கத்தில் பீடத்தண்டை
கண்டேன்.
அது அப்படியே நிரம்பி வழிந்தது. அரங்கத்தின் பக்கங்களுக்கு பதிலாக கீழாக மத்தியில் நாங்கள் உட்கார வைக்க வேண்டியதா இருந்தது. கர்த்தர் முற்றிலுமாய் ஆசீர்வதித்தார்.
And we had in there the great earthquake, as you have heard, and that was my wife's first one to be into. She was just a little shaky afterward.
நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறபடியே அங்கே உள்ளே எங்களுக்கு மகத்தான பூமி எதிர்ச்சி உண்டானது. அதற்குள்ளாக இருந்த என்னுடைய மனைவியினுடைய முதலாவது ஒன்றாயது இருந்தது. பின்னர் அவள் அப்படியே சிறிது நடுக்கமுற்றாள்.
It was very strong as the building shook and the dust flew in the bottles on the. We were standing in a drug store getting some postcards to mail home and the bottle shook and the chimney fell off.
அது மிகவும் பலமாக இருந்தது. கட்டிடம் அசைந்தது, தூசி பறந்தது, புட்டிகள் ஆடின. நாங்கள் ஒரு மருந்து கடையில் நின்று கொண்டு அஞ்சல் அட்டைகளை வீட்டுக்கு அனுப்பும்படி வாங்கிக் கொண்டிருந்தோம். புட்டிகள் குலுங்கின, புகைப்போக்கி கீழே விழுந்தது.
The big buildings rocked together, a road split open and part of it sunk underneath, and it just goes to remind us that the handwriting's on the wall.
Amen.
There will be earthquakes in diverse places.
பெரிய கட்டடங்கள் சேர்ந்து ஆடின, வீதிகள் பிளவுபட்டு திறந்து கொண்டன. அதில் ஒரு பகுதி பூமிக்கு கீழாக போய்விட்டது. சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையெழுத்து என்று அது சரியாய் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும்.
And that one day, 8 earthquakes struck that same city. And then about 10 o'clock that night, we had just got in, or 10:30, and gone to bed. And the lamp sitting in the middle floor, like a rock over from another great heavy earthquake, just goes to show that 8,000 miles beneath us is nothing but burning red lava.
அந்த ஒரு நாளில் 8 பூமி எதிர்ச்சிகள் அதே பட்டணத்தை தாக்கியது. பின்னர் சுமார் 10 மணிக்கு அந்த இரவு நாங்கள் அப்பொழுதுதான் உள்ளே இல்லை படுக்கைக்கு 10:30 மணிக்கு சென்றோம். தரையின் நடுவே உட்கார்ந்திருக்கையில் இன்னொரு மகத்தான பலமான பூமி எதிர்ச்சியிலிருந்து குலுங்கினது போல இருந்தது. இது என்னத்தை காட்டுகிறது என்றால், நமக்கு 8,000 மைல்களுக்கு அடியில் அங்கே எரிந்து கொண்டிருக்கும் சிவப்பான எரிமலை குழம்பு இருக்கின்றதே ஒழிய வேறொன்றும் இல்லை.
At the time, and it's here our aggressors across the sea saying that they are forbidding their people to go into Scandinavia and so forth, that they annihilate them with atomic weapons.
அது சரியாக அந்த நேரத்தில் சமுத்திரத்தினூடாக எங்களுடைய படையெடுப்பாளர்கள் அவர்கள் ஜனங்களை ஸ்காண்டினேவியாக்குள்ளும் முதலாளிகளுக்குள் போக தடை செய்து கொண்டும் அவர்கள் அணு ஆயுதங்களோடு அவைகளை நிர்மூலமாக்குவதாகவும் கூறிக்கொண்டிருந்ததை கேட்டோம்.
And we wonder what would happen if they would start dropping those bombs and bursting those places into the earth when it would just exactly do what God said it would do. No more water but fire this time.
அவர்கள் அந்த அணுகுண்டுகளை போட துவங்கி அந்த இடங்களை பூமிக்குள்ளாக வெடிக்க செய்தால் என்ன சம்பவிக்கும் என்று நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். அப்பொழுது அது என்ன செய்யும் என்று தேவன் கூறினாரோ அதை சரியாக அப்படியே செய்யும். இனிமேல் தண்ணீரினால் அல்ல, ஆனால் இந்த முறை அக்கினியால்.
So it brings joy to the heart of the waiter that's waiting on the coming of the Lord in the blessed hour that when these old vile bodies shall be changed and made like unto his own glorious body.
ஆகையால் இந்த அற்பமான பழைய சரீரங்கள் மாற்றப்பட்டு அவருடைய சொந்த மகிமையான சரீரமாய் ஆக்கப்படும் போது அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையானது கர்த்தருடைய வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிற காத்திருக்கும் இருதயத்திற்கு அது சந்தோஷத்தை கொண்டு வருகிறது.
We shall see him no more struggle, no more sorrow, no more old age, no more infinite days, no more hunger, no more weary, no more sickness, no more death.
நாம் அவரை காண்போம். இனி போராட்டம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி வயது சென்றவர்கள் இல்லை, இனி குறைவுள்ள நாட்கள் இல்லை, இனி பசி இல்லை, இனி கவலை இல்லை, இனி வியாதி இல்லை, இனி மரணமே இல்லை.
Oh, we just can't fathom. I'm telling you, friend, it's hard. Because we're human and death is such a thing that we all hate to face it.
Oh, நம்மால் சரியாக அளக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பனே, அது மிகவும் கடினம். ஏனென்றால் நாம் மானிடர், மரணமானது நாம் எல்லோருமே அதை சந்திக்க வெறுக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமாயிருக்கிறது.
But it's a blessed relief. It's a blessed thing to know that he'll come someday and these things will be changed.
Amen.
ஆனால் என்றோ ஒரு நாள் அவர் வருவார் என்பதை அறிவது அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உதவியாயும் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியமாயும் இருக்கிறது. இந்த காரியங்கள் மாற்றப்படும்.
Now remember and get on to your especially your sinner friends now for to come to the meeting this revival coming up.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், விசேஷமாக உங்களுடைய பாவியான நண்பர்களை கூட்டத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் இந்த எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது.
Now, just in the way of a little speaking, my throat, as it says, hasn't been cleared yet exactly, and I'm still a little tired, but I rested this week, kept away from even the phone and everything, so I could get a few days of rest.
இப்பொழுது கொஞ்சமாக பேசுகின்ற விதத்திலும் என்னுடைய தொண்டை நான் கூறினது போன்று இன்னும் சரியாகவில்லை. இருந்தாலும் சரியாக நான் இன்னும் சிறிது களைப்பாகவே இருக்கிறேன். ஆனால் நான் இளைப்பாறினேன். இந்த வாரம் தொலைபேசி மற்றும் ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் கூட விலகித்தான் இருந்தேன். அதனால் எனக்கு ஓய்வான ஒரு சில நாட்கள் கிடைக்கக்கூடும்.
And then this coming week I want to rest up a little if I can and then get ready for the little revival.
பின்னர் இந்த வருகின்ற வாரம் என்னால் கூடுமானால் நான் சிறிது இளைப்பாற விரும்புகிறேன். அதன் பிறகு சிறிய எழுப்புதலுக்காக ஆயத்தமாக
போகிறேன். And from Canada back to Indianapolis, from Indianapolis then to Chicago, and from Chicago at the Christian Businessmen International Convention.
அதன் பிறகு நான் கனடாவுக்கு போகிறேன். கனடாவிலிருந்து திரும்ப இந்தியானா போலீஸுக்கு போகிறேன். இந்தியானா போலீஸிலிருந்து பின்னர் சிக்காகோவுக்கு போகிறேன். சிக்காகோவிலிருந்து அதாவது கிறிஸ்தவ வியாபார புருஷர்களின் அகில உலக சிறப்பு கூட்டங்களுக்கு போகிறேன்.
And they got me booked. Now you pray for me, and we're especially doing this revival, that God will direct me a complete worldwide tour to be start in June and come back in November, or July rather.
அவர்கள் என்னை முன்னரே ஏற்பாடு செய்து விட்டனர். இப்பொழுது விசேஷமாக இந்த எழுப்புதலின் போது தேவனை நடத்தும்படியாக நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். ஒரு முழு உலக சுற்றுப்பயணம் ஜூன் மாதத்தில் துவங்கி நவம்பரில் திரும்பி வருவது. இன்னும் சரியாக கூறினால் இல்லை, ஜூலை மாதம் அது ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் எல்லா தீவுகளிலும் மற்றும் சமுத்திரங்களினூடாக வந்து மேற்கு கரை வழியாக போகிறதாக இருக்கின்றது. கிழக்கை விட்டுவிட்டு நேராக உலகத்தை சுற்றி போய் மேற்கு கரைக்கு திரும்பி வருதல் அத்தகைய ஒரு தேவையான நேரம். இப்பொழுது ஏதோ விதமான காரியம் அங்கே என்னை சிறிது எச்சரிக்கிறது. அது ஏதோ வீதியில் இருக்கிறதோ அல்லது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், தேவன் நிச்சயமாக அதை சரியான விதமாய் கிரியையில் கொண்டு வருவார்.
Now, I got two places in the scripture that I have chosen this morning to read because of this, that the people are coming to be prayed for. This is just a little time to pray for the sick and the needy. Now, I'd just like to teach a little on the word.
இப்பொழுது வேத வார்த்தையில் நான் இரண்டு இடங்களை தேடி பெற்றேன். அதை இன்று காலையில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டுள்ளேன். இதன் காரணமாக ஜனங்கள் வருகிறார்கள். அவர்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக வருகிறார்கள். வியாதிஸ்தர்க்கும் தேவையுள்ளவர்களுக்கும் ஜெபிப்பதற்கான சரியான ஒரு சிறிய நேரமாக இது இருக்கிறது. நான் வார்த்தையின் பேரில் சற்று போதிக்க விரும்புகிறேன்.
Then maybe the Lord willing tonight might not only teach but preach a little from the word.
பின்னர் ஒருகால் கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு போதிப்பது மட்டுமல்லாமல் வார்த்தையிலிருந்து சிறிது பிரசங்கிப்பேன்.
Now, I want to read from two places, and that's over in the Old Testament, both of them. One in Numbers 13th chapter and the 30th verse, and the others in Joshua the 1st chapter and the 9th verse.
இப்பொழுது நான் இரண்டு இடங்களிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அந்த அவைகள் இரண்டுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஒன்று எண்ணாகமம் 13 அதிகாரம் 30 வசனம், இன்னொன்று யோசுவாவில் 1 அதிகாரம் 9 வசனத்தில் இருக்கிறது.
And Caleb stilled the people before Moses and said, Let us go up at once and possess it, for we are well able to overcome it.
அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான்.
And then over in Joshua, the 9th verse of the 1st chapter,
பின்னர் யோசுவாவில் 1 9 வசனம்,
Have not I commanded thee, be strong and of a good courage, be not afraid, neither be thou dismayed, for the Lord thy God is with thee wheresoever thou goest.
நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவராகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார்.
May the Lord add his blessings to his word. I just love the word. And if I would say for a subject this morning, I want to take, to find the context in here, a text called God keeps his word.
கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நான் வார்த்தையை அப்படியே நேசிக்கிறேன். இந்த காலையில் நான் ஒரு ஆதாரப்பொருளாய் கூறுவதானால், தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்று அழைக்கின்ற ஒரு மூல பாடத்தை இங்கே இந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாய் கண்டறியும்படி எடுக்க நான் விரும்புகிறேன்.
Now, if we could just dwell on that for weeks, hold a year's revival and still be just as fresh at the end as it was at the beginning of that subject of God keeps his word.
இப்பொழுது அதன் பேரிலேயே வாரங்களாக நாம் அப்படியே தரித்திருக்க கூடும். தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்கிற பொருளில் ஒரு வருடத்தினுடைய எழுப்புதலை நடத்தவும் இன்னமும் அப்படியே அது ஆரம்பத்தில் இருந்தது போன்றே முடிவிலேயும் புத்தம் புதிதாக இருக்கும்படி தரித்திருக்க கூடும்.
One thing that God cannot do. Did you ever think of it? There is one thing that God cannot do. That's fail. He can do everything but fail, but he cannot fail.
தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுதான். அதை குறித்து நீங்கள் எப்பொழுதாவது யோசித்ததுண்டா? தேவனால் செய்ய முடியாத காரியம் அங்கே ஒன்றுதான் உண்டு. அது தவறிப்போவது. தவறிப்போவதை தவிர அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் அவரால் தவறி போக முடியாது.
So if our most holy confidence is built this morning upon that wonderful one who can do anything there is to be done except fail, how much confidence should we have in his eternal word? Amen.
எனவே இந்த காலையில் நம்முடைய மிக பரிசுத்த நம்பிக்கையானது அந்த அற்புதமான ஒருவர் மேல் செய்யப்பட வேண்டிய எந்த காரியத்தையும் தவறிப்போகாமல் செய்கிற அவர் மேல் கட்டப்பட்டால் அவருடைய நித்தியமான வார்த்தையில் நாம் எவ்வளவு நம்பிக்கையா இருக்க வேண்டும்.
My heart has been stirred in the last year after I have looked across the nations and seen the things heap up the way they are and the little isms arising.
தேசங்களினூடாக நான் நோக்கி பார்த்த பின்னர் காரியங்கள் குவிக்கப்பட்டதையும் அவைகள் இருக்கின்ற விதத்தையும் சிறிய தனி கொள்கைகள் எழும்புகிறதை கண்டு கடந்த வருடத்தில் என்னுடைய இருதயம் கிளர்ச்சி அடைந்தது.
It well brings to my memory what's wrote there in that cornerstone on that morning when we dedicated or laid the cornerstone, when the Lord woke me up, not knowing what visions was in those days.
அந்த காலையன்று நாம் பிரதிஷ்டை செய்த போது, இல்லை மூளைக்கல்லை நாட்டின போது, அங்கே அந்த மூளைக்கல்லில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அது நன்றாக என்னுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறது. அந்த நாட்களில் தரிசனங்கள் என்றால் என்னவென்று அறியாதிருந்த போது கர்த்தர் என்னை எழுப்பினார்.
I'm looking at the chimney on top of the house, 5 feet or more from where I was sitting when the vision taken place 23 years ago, in 1933, be about 24 years ago, I suppose. I'm looking at the chimney right now.
23 வருடங்களுக்கு முன்னர் 1933 தரிசனம் எனக்கு உண்டான போது நான் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து 5 அடி அல்லது அதிகமான உயரத்தில் இருந்த வீட்டின் உச்சியில் இருந்த புகைப்போக்கியே நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். சுமார் 24 வருடங்களுக்கு முன்பு இருக்கும் என நான் நினைக்கிறேன். சரியாக இப்பொழுது நான் அந்த புகைப்போக்கியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
It was long before I was ever married. I was single in home. We were just building this church. And we laid the cornerstone that morning when the Lord gave me the vision.
எனக்கு திருமணம் ஆவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பாக இருந்தது. நான் வீட்டில் தனிமையாயிருந்தேன். நாங்கள் சரியாக இந்த சபையை கட்டிக் கொண்டிருந்தோம். கர்த்தர் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்த போது அந்த காலையில் நாங்கள் மூளைக்கல்லை நாட்டிக் கொண்டிருந்தோம்.
I woke up and looked out the window. It was along in June and the honeysuckles or the buds are blooming.
நான் விழித்தெழுந்து ஜன்னலின் வழியாக வெளியே நோக்கி பார்த்தேன். அது முழுவதுமே ஜூன் மாதத்தில் இருந்தது. அழகிய மஞ்சள் நிற மலர்களுடைய தழுவும் கொடிகளாய், இல்லை மொட்டுகள் மலர்ந்து கொண்டிருந்ததாய் இருந்தது.
And there, look like I went walking out or something, and I saw the Lord Jesus and saw my tabernacle, and he pronounced to me that this was not my tabernacle and get me out of the sky.
அங்கே நான் நடந்து கொண்டிருப்பது அல்லது ஏதோ காரியம் போன்று காணப்பட்டது. நான் கர்த்தராகிய இயேசுவை கண்டேன். என்னுடைய ஜபகூடாரத்தை கண்டேன். அவர் என்னிடத்தில் அறிவித்துக் கூறினது என்னவென்றால், இது என்னுடைய ஜபகூடாரம் அல்ல என்று என்னை ஆகாயத்திற்கு அடியில் கொண்டு சென்றார்.
Many of you know the vision because it's wrote and published in I believe the 4th or 5th edition of nearly 100,000 books has went in 17 different languages, and just watch how that has come to pass word by word. Just did never fail.
உங்களில் அநேகருக்கு அந்த தரிசனம் தெரியும். ஏனென்றால் அது எழுதப்பட்டு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நான் நினைக்கிறேன் 4வது அல்லது 5வது பதிப்பு என்று. சுமார் 100,000 புத்தகங்கள் 17 வித்தியாசமான மொழிகளில் அனுப்பப்பட்டிருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை அது எப்படியாய் நிறைவேறினது என்று கவனியுங்கள். சரியாக ஒருபொழுதும் தவறி போகவில்லை.
How did we come together in a lovely little group of people, and how the Lord did bless us, and then from place to place, but finally into the evangelistic fields and over the world now. It's gone.
எப்படியாய் நாம் ஒரு அழகான சிறு கூட்ட ஜனங்களாய் ஒன்று கூடி வந்தோம். கர்த்தர் எப்படியாய் நம்மை ஆசீர்வதித்தார். பின்னர் இடத்திலிருந்து இடத்திற்கும், ஆனால் முடிவிலே சுவிசேஷ செயற்களத்தில் இப்பொழுது உலகம் முழுவதுமாக எப்படியாய் சென்றிருக்கிறது.
How the time has come that they would be these things that happened, how that the world would heat up teachers with itching ears and the truth would be rejected and would be turned to fables.
எப்படியாய் அந்த நேரம் வந்திருக்கிறது. அவைகள் சம்பவித்திருக்கிற இந்த காரியங்களாய் இருந்தன. எப்படியாய் உலகம் போதகர்களையும் செவித்திறவு உள்ளவர்களையும் தங்களுக்கு குவித்துக் கொண்டு சத்தியத்தை புறக்கணித்து தள்ளி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவார்கள்.
And then how that he said, preach the word, stay on the word. And if anything I've tried to do is stay on God's eternal word.
பின்னர் எப்படியாய் அவர் வார்த்தையை பிரசங்கியுங்கள், வார்த்தையின் மேல் தரித்திருங்கள் என்று கூறினார். நான் ஏதாவது காரியத்தை செய்ய முயற்சித்தால் தேவனுடைய நித்தியமான வார்த்தையின் மேல் நிற்பதாகவே இருக்கிறது.
We're living in the closing hours of this world's dispensation. I don't see how that anyone could look, just take a look at the newspapers or turn on the radio and not repent. I can't see it.
இந்த உலகத்தினுடைய யுகத்தின் முடிவான நேரத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் தினசரி பத்திரிகையை எடுத்து பார்த்துவிட்டு அல்லது வானொலியில் கேட்டுவிட்டு எப்படி மனந்திரும்பாதிருக்கிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை.
How that we are just at the eve of some great something that's fixing to happen. Even nature shows it. The world is becoming nervous.
சம்பவிக்க காத்துக்கொண்டிருக்கின்ற ஏதோ மகத்தான காரியத்தின் சாயங்கால வேளையில் நாம் எப்படியா இருக்கிறோம். இயற்கையும் கூட அதை காட்டுகிறது. உலகமானது அஞ்சி நடுங்கிக் கொண்டு வருகிறது.
It's bursting forth its volcanics and it's having a nervous prostration. The great earthquakes are shaking and splitting the roads and fearful sights of the flying saucers and missiles that they can hurl through the earth and destroy annihilation in 5 minutes.
அதனுடைய அக்கினி குழம்புகளை அது வெளித்தள்ளிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பயங்கரமான பலவீனத்தை உடையதாக இருக்கிறது. மகத்தான பூமி எதிர்ச்சிகள் அசைத்துக் கொண்டும் வீதிகளை பிளந்து கொண்டும் இருக்கின்றன. பயங்கரமான காட்சிகளான பறக்கும் தட்டுகளும் பூமியினூடாக அவர்கள் ஏவக்கூடிய ஏவுகணைகள் அழிக்கவும் 5 நிமிடங்களில் ஒரு தேசத்தை நிர்மூலமாக்குவதாகவும்
இருக்கின்றன.
நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த ஏதும் வழி கிடையாது. அங்கே ஒரு வழியும் இல்லை. அதிலிருந்து வெளிவேற ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது மேலே
செல்வதுதான்.
ஒளிந்து கொள்ள முயற்சிப்பதற்கு அங்கே ஏதும் வழியே இல்லை. ஒன்றை தவிர அங்கே மறைவிடமே கிடையாது.
They used to say there's no hiding place down here. I went to the rocks to hide my face, but the rocks cried out, there's no hiding place down here.
சிறு பெண்கள் வழக்கமாக இங்கே பாடுவது போன்று நான் சரியாக ஒரு பிரசங்கிக்கின்ற பையனாய் இருந்தபொழுது அவர்கள் இந்த விதமாய் பாடுவார்கள். இங்கே கீழே மறைவிடம் ஏதுமில்லை. என் முகத்தை மறைத்துக் கொள்ள நான் பாறைகள் அண்டை சென்றேன். ஆனால் அந்த பாறைகள் சத்தமிட்டன. இங்கே கீழே மறைவிடம் ஏதுமில்லை.
But there is a hiding place. The name of the Lord is a mighty tower. The righteous run into it and are safe.
Amen.
How glad we are to have this hiding place at the end time.
ஆனால் அங்கே ஒரு மறைவிடம் உண்டு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான். கடைசி நேரத்தில் இந்த மறைவிடம் இருப்பதற்காக நாம் எவ்வளவு சந்தோஷமாயிருக்க வேண்டும்.
As we look around and see these great signs are moving, and this coming revival, if God willing, I want to go all the way into Genesis and bring out those great striking points that we're at the end. We're here.
நாம் சுற்றிலுமாய் பார்த்து இந்த மகத்தான அடையாளங்களின் ஒரு அசைவையும் இந்த வந்து கொண்டிருக்கிற எழுப்புதலையும் காண்கையில் கர்த்தருக்கு சித்தமானால் எல்லா விதத்திலும் ஆதியாகமத்திற்குள்ளாக சென்று நாம் முடிவிலே இருக்கிறோம், நாம் இங்கே இருக்கிறோம் என்று அந்த முனைப்பான செய்தி கூறுகளை வெளிக்கொண்டு வர நான்
விரும்புகிறேன்.
இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைமுறையானது சரியாக இப்பொழுது பூமியின் மேல் இருக்கிறது, அது கர்த்தராகிய இயேசுவின் வருகையை காணும்.
I'm 48. I may not see it. I don't know. It may come tomorrow. But I believe that there's some here that will see the coming of the just one. Amen. The ending of the time.
எனக்கு 48 வயதாகிறது. நான் அதை காணாமல் இருக்கலாம். எனக்கு தெரியாது. அது ஒரு கால் நாளைக்கு வரலாம். ஆனால் இங்கே சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் காலத்தின் முடிவையும் அந்த நீதியான ஒருவரின் வருகையையும் காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.
And I believe that most all of us, especially that's in this church this morning, will never die with old age until we see one of the most horriblest things happen that's ever happened to people that's going to happen right here in this nation. It's this truth.
மிகவும் பயங்கரமான சம்பவங்களில் ஒன்றை நாம் காணும் மட்டும் இதுவரை எந்த ஒரு ஜனத்திற்கும் சம்பவித்திராதது அது இந்த தேசத்தில் சரியாக இங்கே சம்பவிக்கப் போகிறது. அதை காணாமல் நம்மில் அநேக பெருவாரியானவர்கள் இந்த காலையில் விசேஷமாக இந்த சபையில் இருக்கின்றவர்கள் வயது சென்றவர்களாய் ஒருபோதும் அறியார்கள் என்று நான் நம்புகிறேன். அது உண்மையாயிருக்கிறது.
Brother, we've wade past the borders of mercy until there is nothing left but judgment.
Amen.
But the righteous will not have to be punished with the unrighteous.
சகோதரனே, இரக்கத்தின் எல்லைகளை நாம் கடினப்பட்டு கடந்து அங்கே நியாய தீர்ப்பே அல்லாமல் வேறொன்றும் விடப்பட்டிராத நிலைமை விட்டும் வந்துவிட்டோம். ஆனால் நீதிமான் அநியாயக்காரரோடு தண்டிக்கப்படவே
மாட்டான்.
தேவன் வருவார், இயேசுவானவர் அவருடைய சபையை மீட்டுக் கொள்ளுவார். நாம் அவரை சந்திக்கும்படியாக ஆகாயத்தில் உயரே செல்வோம். அது எந்த குண்டுகளுக்கும் அல்லது எந்த தொல்லைகளுக்கும் எட்டாத தொலைவிடத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் பாதுகாக்கப்படுவோம்.
So children, back to your God quickly. Don't tangle with the world for anything. Stay out of this modern world. Stay out of these modern theologies. Just look to the Lamb of God. Read your Bible and pray all the time.
எனவே பிள்ளைகளே, உடனடியாக உங்களுடைய தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். எந்த காரியத்திற்காகவும் உலகத்தோடு சிக்கிக் கொள்ள வேண்டாம். இந்த நவீன உலகத்திற்கு வெளியே தரித்திருங்கள். இந்த நவீன வேத சாஸ்திரங்களிலிருந்து புறம்பே விலகியிருங்கள். வெறுமன தேவ ஆட்டுக்குட்டியை நோக்கி பாருங்கள். எல்லா நேரத்திலும் உங்களுடைய வேதத்தை வாசியுங்கள், ஜபம் செய்யுங்கள்.
Don't be weary, be rejoicing, happy, for the redemption of the church is drawing nigh, when we shall see him who died for us.
சோர்ந்து போகாதிருங்கள், கலிகூர்ந்து கொண்டு சந்தோஷமாயிருங்கள். ஏனென்றால் சபையின் மீட்பானது மிகவும் சமீபமாயிருக்கிறது. அப்பொழுது நமக்காக மறித்த அவரை நாம் காண்போம்.
Our text is steady to kind of coincide with the age today. To begin with, the first scripture I was reading in Numbers, it was speaking of a people that had been called out from a great, mighty nation that was near and had received their judgment.
நம்முடைய மூல பாடம் இன்றைய காலத்தோடு ஒத்துப்போகிற விதமாக அமைந்திருக்கிறது. துவக்கமாக முதல் வேத வாக்கியம் நான் எண்ணாகமத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். அருகாமையில் இருக்கின்ற ஒரு மகத்தான வல்லமையுள்ள தேசத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஜனங்களை குறித்தும் பெற்றிருந்ததான அவருடைய நியாய தீர்ப்பையும் அது பேசிக் கொண்டிருந்தது.
I want you to understand that sin will not go unpunished, regardless if it's in a nation or a church or a home or an individual. Sin must be dealt with on the basis of judgment. No other way.
அது ஒரு தேசத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு சபையில் இருந்தாலும் அல்லது ஒரு வீட்டில் இருந்தாலும் அல்லது ஒரு தனிப்பட்ட நபராயிருந்தாலும் என்னவாயிருந்தாலும் பாவம் தண்டிக்காமல் விடப்படாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாவமானது நியாயத்தீர்ப்பின் அடிப்படையிலேயே இடைப்பட வேண்டும். வேறு ஏதும் வழியே இல்லை.
It cannot be atoned. Say, I've done wrong, now do good. That won't work. You cannot make reconciliations yourself because reconciliations has already been made. It's a confession that you're wrong and then come and straighten them.
அது பரிகரிக்கப்பட முடியாது. உதாரணமாக, நான் தவறு செய்தேன், இப்பொழுது நான் நல்லது செய்வேன். அது கிரியை செய்யாது. உங்களுடைய ஒப்புரவாகுதலை நீங்களே செய்ய முடியாது. ஏனென்றால் ஒப்புரவாகுதல் ஏற்கனவே செய்யப்பட்டாயிற்று. நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அது ஒரு அறிக்கையாக இருக்கிறது. பின்னர் வந்து சரிபடுத்திக் கொள்ளுங்கள்.
So sin must be dealt with. And God always deals with sin by judgment. That's why our Lord died the death that he did on Calvary is because it sin was such a horrible thing that judgment of sin was placed on him that those who desire might go free through believing on him and accepting him as their sin barrier.
எனவே பாவம் கண்டிக்கப்பட வேண்டும். தேவன் எப்பொழுதும் பாவத்தோடு நியாய தீர்ப்பை கொண்டு எப்பொழுதும் இடைபடுகிறார். அதன் காரணமாகத்தான் அவருக்கு ஏற்பட்ட மரணத்தின்படியாய் நம்முடைய கர்த்தர் கல்வாரியின் மேல் மரித்தார். அதாவது பாவமானது அவ்வளவு ஒரு பயங்கரமான காரியமாக இருந்த காரணத்தினால்தான், அதாவது அதை வாஞ்சிக்கிறவர்கள் அவர் மேல் விசுவாசம் கொள்வதன் மூலமாயும் அவரை அவர்களுடைய பாவத்தடையாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் விடுதலையாகி போகும்படியாக அந்த பாவத்தின் நியாய தீர்ப்பானது அவர் மேல் பொருத்தப்பட்டது.
Not how good we could be, but how we believe and accept him. And when we accept him, he comes into our heart, and that's where the good part is. It's not on what we could do, it's on what he has done and what he has done for us.
நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கக்கூடும் என்பதல்ல, ஆனால் நாம் அவரை எப்படி விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தது. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய இருதயத்திற்குள் வருகிறார். அங்கேதான் அந்த நல்ல பகுதி இருக்கிறது. நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதன் பேரில் அல்ல, அது அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதன் பேரில் தான் இருக்கிறது.
That's where he was wounded for our transgressions and bruised for our iniquity. And the chastisement of our peace was upon him, and with his stripes we were healed.
அங்கேதான் உள்ளது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
Now these people had been down in Egypt some 400 years, and we're all acquainted with the great going down of the children of Israel. And how that down there God had turned them over to the Egyptians and they had mistreated them because of God's word said that they would do that.
இப்பொழுது இந்த ஜனங்கள் எகிப்திலே சுமார் 400 வருடங்கள் இருந்தனர். இஸ்ரவேல் ஜனங்களின் மகத்தான பயணத்தை குறித்தும் எப்படியாய் அவர்களை அங்கே தேவன் எகிப்தினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் நாம் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர்கள் அவர்களை தவறாக நடத்தினார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவர்கள் அதை செய்வார்கள் என்று கூறியிருந்தது.
Now, God promised Abraham 400 years that his people would sojourn in a strange land. And when the time of the promise drew nigh, God has everything ready to meet.
இப்பொழுது ஒரு அந்நிய தேசத்திலே அவருடைய ஜனங்கள் 400 வருடங்களாக சஞ்சரிப்பார்கள் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்திருந்தார். வாக்குத்தத்தின் நேரமானது நெருங்கிய பொழுது சந்திக்கும்படியாக தேவன் எல்லா காரியங்களையும் ஆயத்தமாக வைத்திருந்தார்.
Oh, I just love that. When I think of that, just at the crucial time, he's not one minute late.
Amen.
He's always just on time.
Amen.
If we can just be like that.
நான் அதை குறித்து யோசிக்கும் போது நான் அதை அப்படியே ரேசிக்கிறேன். சரியான கடும் சோதனை நேரம். அவர் ஒரு நிமிடத்தையும் தாமதப்படுத்துகிறதில்லை. அவர் எப்பொழுதுமே சரியான நேரத்தில் இருக்கிறார். நாம் மட்டும் அதை போன்று இருப்போமானால்,
But we can never do that. God makes it on His time. We can't make it any different.
நாம் காரியத்தை தள்ளிவிட முயற்சிக்கிறோம். நாம் அதை நம்முடைய நேரமாக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்மால் அதை ஒருபோதும் செய்ய முடியாது. தேவர் அதை அவருடைய நேரத்தில் செய்கிறார். நாம் அதில் எந்த வித்தியாசத்தையும் செய்ய முடியாது.
Yesterday standing in the backyard of my sister lived next door to his sister Wood, we was noticing a little cocoon that had formed on a tree and the wind was blowing it back and forth.
நேற்றைய தினம் பக்கத்து வீட்டில் வசிக்கும் என்னுடைய சகோதரி வூட்ஸ் அவர்களுடைய பின்மூற்றத்தில் நின்று கொண்டு ஒரு மரத்தின் மேல் உருவாகிக் கொண்டிருந்த சிறிய புழுக்கூட்டை நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம். காற்றானது அதை முன்னும் பின்னுமாக அசைத்துக் கொண்டிருந்தது.
And she was telling me that in the streams of the deserts, I believe it, she was reading an article about the cocoon. It's a little worm that goes in there and forms a little shell around him to keep him through the cold.
அவள் புழுக்கூட்டை பற்றின ஒரு கட்டுரையை வாசித்துக் கொண்டிருந்தாளாம். அது பாலைவனங்களின் ஓடைகளில் என்று நான் நினைக்கிறேன். அவள் அதை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒரு சிறிய புழு அங்கே உள்ளே போய் குளிரில் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒரு சிறிய ஓடு ஒன்றை அதனை சுற்றி உருவாக்கிக் கொள்கிறது.
But when it comes time, this person who was dealing with the little fellow, they seen the little cocoon moving and wiggling around, and they felt so sorry for the little fellow, so they thought they would just cut the end of it off and let the little bug out.
ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது இந்த சிறிய நபரோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நபர் இந்த புழு அசைந்து கொண்டும் நெளிந்து கொண்டும் இருப்பதை அவர்கள் பார்த்து விட்டார்கள். அந்த சிறு நபருக்காக அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் அதன் முனையை அறுத்துவிட்டு அந்த சிறிய பூச்சியை வெளியே வரவிடலாம் என்று நினைத்தார்கள்.
Because when he came out of there, he was going to have wings. He went in as a bug or a little worm. He comes out with wings in a more like a glorified state.
ஏனென்றால் அங்கிருந்து அது வெளிவந்தவுடன் அதற்கு இறக்கைகள் இருக்க போகிறது. அது உள்ளே போகும்போது ஒரு பூச்சியை போன்று அல்லது ஒரு சிறிய புழுவை போன்று சென்று மேலும் ஒரு மகிமையடைந்த நிலையை போன்று அது இறக்கைகளோடு வெளியே வருகிறது.
And as he was wiggling and pulling and tugging and beating and biting and trying to get out of the cocoon, they felt sorry for him, so they thought they would just get him a short cut. So they go get the scissors and cut the end off.
அது நெளிந்து கொண்டும் இழுத்துக் கொண்டும் இடித்துக் கொண்டும் அடித்துக் கொண்டும் கடித்துக் கொண்டும் அந்த புழுக்கூட்டிலிருந்து வெளியே வர முயற்சித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் அதற்காக வருத்தப்பட்டார்கள். ஆகவே அதற்கு சரியாக ஒரு குறுக்கு வழி கொடுக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே அவர்கள் போய் ஒரு கத்தரிக்கோலை கொண்டு வந்து அதன் முனையை
வெட்டிவிட்டார்கள்.
அவர்கள் அந்த முனையை வெட்டின போது அந்த சிறிய பூச்சி வெளியே வந்தது. ஆனால் அது சரியாயில்லை. ஏனென்றால் அதன் சரீரத்தில் அதற்கு எவ்விதமான பலனும் இல்லை. அதனுடைய இறக்கைகளை அதனால் உபயோகிக்க முடியவில்லை. நாமும் கூட அந்த விதமாகத்தான் அதை அப்படியே செய்ய முயற்சிக்கிறோம் என்று நினைக்கிறேன். பீடத்தண்டை பாருங்கள் என்று கூறுகிறோம். இதை சொல்லுங்கள், அதை அல்லது மற்றதை. ஜனங்களை திரும்ப தேவனிடத்திற்கு அல்லது சபைக்குள்ளாக அல்லது கிறிஸ்துவனிடத்திற்கு வரும்படியாக கொண்டு வர முயற்சிக்கிறோம். அவர்கள் அதை என்று சொல்லிக் கொண்டு வர அப்படியே அனுமதிக்கிறோம். அவ்வளவுதான். அதிலின்று வெளிவர உங்களுடைய வழியை உண்டாக்கிக் கொள்கிறீர்கள். அவ்வளவுதான்.
I just like to see them struggle and work at it till God gives them a real birth in the natural way. Just give them the real birth. Just.
நீங்கள் அவர்களுக்கு ஒரு குறுக்கு வழியை கொடுக்க முயற்சித்தால் அவர்களால் ஒருபோதும் நிற்கவே முடியாது. தேவன் அவர்களுக்கு இயற்கையான வழியிலே ஒரு உண்மையான பிறப்பை கொடுக்கும் மட்டும், சரியாக அவர்களுக்கு அந்த உண்மையான பிறப்பை கொடுக்கும் மட்டும் அவர்கள் போராடி அதிலே கிரியை செய்வதை காணும்படியாக நான் சற்று விரும்புகிறேன்.
People say, well, honey, I think you've prayed enough. You just stay there until you're ready to fly. That's the only thing. God has a way of doing it.
ஜனங்கள் நல்லது தேனே, நீ போதுமான ஒரு ஜெபித்திருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நீங்கள் பறப்பதற்கு ஆயத்தமாகும் வரைக்கும் நீங்கள் அப்படியே அங்கேயே தரித்திருங்கள். அந்த ஒரே காரியம்தான். அதை செய்வதற்கு தேவன் ஒரு வழியை உடையவராயிருக்கிறார்.
Oh, well, if you want to be good, just go over to join the church. Mama went to the same church. That might be just fine. But you know, it takes a death to bring a life. Amen.
Oh, நல்லது. நீங்கள் நல்லவர்களா இருக்க விரும்பினால் அப்படியே சபையை சேர்ந்து கொள்ளும்படியாய் போங்கள். அம்மா அதே சபைக்குத்தான் சென்றார். அது அப்படியே அருமையா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜீவனை கொண்டு வர அது ஒரு மரணத்தை எடுக்கிறது.
And we got to die. Until then we are so dead that there can be a new life come in. Then our wings will be valuable and our experience that we have will be valuable to others and to ourselves.
நாம் மரித்தாக வேண்டும், அது மட்டுமாக. ஆகையால் அங்கே ஒரு புதிய ஜீவன் உள்ளே வரும்படியாக நாம் அவ்வளவாய் மறிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய இறக்கைகள் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு இருக்கின்ற நம்முடைய அனுபவம் மற்றவர்களுக்கும் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.
Israel wasn't ready, but God was ready. And he had a little baby born by the name of Moses. And he was right there at the age of 40 to take the children out. But Israel wasn't ready.
இஸ்ரவேல் ஆயத்தமாய் இருக்கவில்லை, ஆனால் தேவன் ஆயத்தமாய் இருந்தார். அவர் மோசே என்ற பெயருடைய ஒரு சிறு குழந்தை, பிறந்த குழந்தை அவருக்கு இருந்தது. பிள்ளைகளை வெளியே கொண்டு செல்ல 40 வயதில் அவன் சரியாக அங்கே இருந்தான், ஆனால் இஸ்ரவேலோ ஆயத்தமாயில்லை.
And by the reason they wasn't ready, then they had to labor 20 years longer, or 40 years longer it was. 40 years longer they had to toil down in Egypt when they would have been able to have come out 40 years before that if they had only been ready.
அவர்கள் ஆயத்தமா இல்லாத காரணத்தினால் அப்பொழுது அவர்கள் 20 வருடங்கள் அதிகமாக அல்லது 40 வருடங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. 40 வருடங்கள் அதிகமாக அவர்கள் எகிப்திலே கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்கள் மட்டும் ஆயத்தமா இருந்திருந்தால் 40 வருடங்களுக்கு முன்பாகவே அவர்களால் வெளிவந்திருக்க முடியும்.
God was ready because the time of the promise drew nigh. God sent an angel down to the earth to make ready the people to fulfill his word. For God always keeps his word. Amen.
தேவன் ஆயத்தமா இருந்தார், ஏனென்றால் வாக்குத்தத்தத்தின் நேரமானது நெருங்கி வந்தது. தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்த, அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற, அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் தேவன் காத்துக் கொள்ளும்படியாக பூமிக்கு ஒரு தூதனை அனுப்பினார்.
He said to Moses, I have seen the afflictions of my people. Now I have heard their groans and their cries because of the taskmasters. And I have remembered.
Amen.
I have remembered my word, my promise.
Amen.
அவர் மோசேயினிடத்தில், என் ஜனங்களுடைய உபத்திரவங்களை நான் கண்டு ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்களுடைய பெருமூச்சுகளையும் கூக்குரல்களையும் கேட்டேன், நான் நினைவு கூர்ந்தேன், நான் என்னுடைய வார்த்தையை என்னுடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தேன் என்றார்.
400 years had passed, but God still remembered his word.
400 வருடங்கள் கடந்தன, ஆனால் தேவன் இன்னமும் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தார்.
Almost 2000 years has passed, but God still remembers his word. I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. I believe the time of the promise is drawing nigh.
ஏறக்குறைய 2000 வருடங்கள் கடந்திருக்கின்றன, ஆனால் தேவன் இன்னமும் அவருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறார். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். வாக்கு தத்தத்தின் நேரமானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Notice, as they were speaking and getting ready, and 400 years had passed, and God was on time with his word.
கவனியுங்கள், அவர் பேசிக்கொண்டும் ஆயத்தமாய்கொண்டும் இருக்கையில் 400 வருடங்கள் கடந்து போயின, தேவனோ அவருடைய வார்த்தையோடு சரியான நேரத்தில் இருந்தார்.
Then we find out that after 40 years longer, and I might stop here just to say these words. Now you can quote me because I know what's going on tape back there.
பின்னர் 40 வருடங்கள் அதிகமானது என்று நாம் கண்டறிந்தோம். இந்த வார்த்தைகளை கூறும்படியாக சரியாக நான் இங்கே ஒரு கால் நிறுத்தலாம். இப்பொழுது நீங்கள் எனக்கு நான் சொன்னதை கூறலாம், ஏனென்றால் அங்கே பின்னாக அது பதிவாய் கொண்டிருக்கிறது என்று நான் அறிவேன்.
I believe that we are the coming of the Lord Jesus is way past due.
Amen.
I believe it was due a long time ago.
Amen.
But it's because of the church is not ready to meet him.
கர்த்தராகிய இயேசுவினுடைய வருகை காலம் கடந்திருக்க வேண்டியதா இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீண்ட காலத்திற்கு முன்பே இது நடந்திருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதனுடைய காரணம் என்னவென்றால் அவரை சந்திக்க சபையானது ஆயத்தமாக இல்லை.
How it would be, and God was not willing that any should perish, but that all might come to repentance.
இப்பொழுது நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் நோவாவின் நாட்களில் நடந்து போல இருக்கும் என்றார். ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக நோவாவின் நாட்களில் அது எப்படி இருந்திருக்கும்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே தேவன் விரும்பினார்.
Then he suffered long. The flood stage was way past due. Down in Egypt, it was way past due. Do you get?
ஆகையினால் அவர் நீடிய பொறுமையாயிருந்தார். வெள்ளத்தின் நாட்கள் அதன் காலத்தையே கடந்து போயிருந்தது. எகிப்திலும் அது கடந்ததாகவே இருந்தது. உங்களுக்கு அது புரிகின்றதா?
In the Antediluvian destruction, way past due. The destruction and judgment. And coming out of Egypt, way past due. 40 years over time.
இப்பொழுது இந்த ஜலப்பிரளயத்தின் அடிவானது, நியாய தீர்ப்பில் உண்டான அடிவானது காலம் கடந்ததா இருந்தது. எகிப்திலிருந்து வெளியே வந்தது காலம் கடந்ததா இருந்தது. 40 வருடங்கள் அதிகமான காலமாயிருந்தது.
But God was determined that his word would not return to him. He was going to keep his word. He has to keep his word.
Amen.
He must do it in order to be God.
ஆனால் தேவரோ தீர்மானமுடையவராயிருந்தார். அவருடைய வார்த்தை அவரிடத்திற்கு திரும்பாது என்று தேவன் தீர்மானமுடையவராயிருந்தார். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக்கொள்ள போவதாக இருந்தார். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் தேவராயிருப்பதால் அவர் அதை செய்ய வேண்டும்.
If he has to make a change of everything, and by grace he'll do it. That's the reason I say if the church does not get herself ready. That's your duty to get ready. The bride has made herself ready.
Amen.
ஒவ்வொரு காரியத்தின் மாற்றத்தையும் அவர் செய்ய வேண்டி இருந்தாலும் கிருபையினால் அதை அவர் செய்வார். அந்த காரணத்தினால்தான் நான் சொல்லுகிறேன், சபையானது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் ஆயத்தப்படுவது அது உங்களுடைய கடமையாயிருக்கிறது. மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள்.
The garments is paid for.
Amen.
They are ready.
Amen.
But you must be ready to wear those garments.
Amen.
The church has made herself ready.
வஸ்திரத்திற்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. அவைகள் ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் வஸ்திரங்களை அணிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். சபை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள்.
Now, brethren, listen. If the church doesn't get ready, God's able of these stones to rise children unto Abraham.
இப்பொழுது சகோதரரே செவி கொடுங்கள். சபையானது ஆயத்தப்படவில்லை என்றால் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார்.
If this holiness people don't straighten themselves up and get back into the harness again, get back to the gospel, God will raise up out of Egan Brain Catholics, the Presbyterians, or whatever he wishes to, he'll do it.
இந்த பரிசுத்த ஜனங்கள் தங்களை நேராக்கிக் கொள்ளவில்லை என்றால் மீண்டுமாக காப்பு கவசத்திற்குள்ளாக சென்று சுவிசேஷத்திற்கு திரும்பி போ. தேவனால் கத்தோலிக்கர்களை, பிரஸ்பிட்டேரியன்களை அல்லது அவர் விரும்புகிற எண்ணத்திலிருந்தாவது கொண்டு வர முடியும். அவர் அதை செய்வார்.
A few weeks ago, some of you are sitting here now that was present amongst the Presbyterian Baptists and Methodists. They streamed to the altar, they received and responded to the gospel much better than many times the holiness people does.
ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் ஓகியோவில் உள்ள லிம்மாவில் அநேகர், உங்களில் சிலர் இப்பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள், அங்கே இருந்தீர்கள். பிரஸ்பிட்டேரியன்கள், பாப்டிஸ்ட் மற்றும் மெத்தோடிஸ்டுகள் மத்தியில் அவர்கள் நேராக பீடத்தண்டை ஓடி வந்தார்கள். அநேக முறைகளில் பரிசுத்த ஜனங்கள் செய்கிறதை காட்டிலும் மிக சிறப்பாக அவர்கள் சுவிசேஷத்திற்கு ஆதரவளித்து ஏற்றுக்கொண்டனர்.
We've just got it on our mind that we are called by his holy name and let it go like that. It means more than to be called by his name. It means to live for him who died for him. It's a life, a consecrated life to God. Oh, how we need back to the Bible.
நாம் இதை இப்பொழுதுதான் சரியாக நம்முடைய சிந்தையிலே பெற்றோம். அதாவது நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தால் அழைக்கப்பட்டு அதை அந்த விதமாக போக அனுமதித்தோம். அவருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள் என்று அது அர்த்தமாகிறது. உனக்காக மரித்தவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகிறது. அது ஒரு ஜீவியமாயிருக்கிறது, தேவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியமாயிருக்கிறது. ஓ, நாம் வேதத்திற்கு திரும்பி போவது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது.
Just said, give us 5 more colleges like this of those Lutherans that 71 of them received the Holy Ghost that day at the college when it was there.
இங்கே சில இரவுகளுக்கு முன்னர் அங்கே உயிர் நடந்த கூட்டங்களில் நான் லூத்தரன்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அவர்கள் சரியாக இந்த லூத்தரன்களை போன்று எங்களுக்கு இன்னும் 5 கல்லூரிகளை கொடுங்கள், அவர்களில் 71 பேர் அந்த நாளன்று கல்லூரியில் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்பொழுது நான் அங்கே
இருந்தேன்.
எங்களுக்கு அதை போன்று இன்னும் 5 பள்ளிகளை கொடுங்கள், கர்த்தர் 10 வருடம் தாமதித்தால் நாங்கள் முழு லூத்தரன் சபையையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக வைத்திருப்போம்
என்றனர். He's going to have a church presented without spot or wrinkle or a blemish. His grace is all sufficient and he can do it exceeding abundantly.
Oh, enne nichayamaga devar inda kallgalinale undu panna vallavarai irukkirar. Avar karaidirai kuraiyathai nilai nirkkum oru sabaiyai udaivarai irukka pogirar. Avarudaiya kiruba ellavattukkum podumaradhai irukkirathu. Avaral adhigamaiyum abiridhamaiyum seiya mudiyum.
And I said here not long ago, the Lutherans did have the torch light to the world. What happened?
இங்க அதிக காலத்துக்கு முன்பல்ல லூத்தரன்கள் உலகத்திற்கு தீவட்டி வெளிச்சத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்று நான் கூறினேன். என்ன சம்பவித்தது?
If you were going out in the world, you Lutheran people at one time, at the first Reformation, what happened to your light? What did it go out?
ஒரு சமயத்திலே, முதலாவது சீர்திருத்தத்திலே, லூத்தரன் ஜனங்களாகிய நீங்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்திருந்தால் உங்களுடைய வெளிச்சத்திற்கு என்ன சம்பவித்தது? என்ன, அது போய்விட்டதா?
This is the reason it went out. It's because you left God's word. You believe that the just shall live by faith, which is absolutely the truth. But there's more than that. The just shall live by faith.
அது போய்விட்டதற்கு இதுதான் காரணம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டீர்கள். நீங்கள் விசுவாசித்தீர்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அது முற்றிலும் சத்தியமாயிருக்கிறது. ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை காட்டிலும் அங்கே அதிகம் இருக்கிறது.
Along come the Methodists. Say, you Methodist people, you picked up the torchlight of sanctification and you did hold the torchlight for a great revival. That's all true.
பின்னர் அதை தொடர்ந்து வந்தது மெத்தோடிஸ்ட். அவர்கள் மெத்தோடிஸ்ட் ஜனங்களாகிய உங்களைத்தான் நீங்கள் தீவட்டி வெளிச்சமாகிய பரிசுத்தமாக எடுத்துக்கொண்டீர்கள். ஒரு மகத்தான எழுப்புதற்கான தீவட்டி வெளிச்சத்தை நீங்கள் தான் பிடித்திருந்தீர்கள். அதெல்லாம்
உண்மைதான்.
ஆனால் என்ன சம்பவித்தது மெத்தோடிஸ்ட் சபைக்கு? என்ன சம்பவித்தது? காரணம், நீங்கள் வெளிச்சத்தை போகவிட்டீர்கள். அதுதான் சம்பவித்தது.
And you preach sanctification, the second definite work of grace, which is positive the truth of the Bible, but you just let it go at that.
கிருபையின் இரண்டாவது நிச்சயமான கிரியையாகிய பரிசுத்தமாகுதலை நீங்கள் பிரசங்கித்தீர்கள். அது நிச்சயமானது, வேதத்தின் மூலமாக சத்தியமாக இருக்கிறது. ஆனால் அதனோடு அதை நீங்கள் போகும்படி விட்டுவிட்டீர்கள்.
And then along come the Pentecostals with the restoration of the gifts. And you spoke with tongues and then you made a doctrine out of that. And then what happened? Your life gone out. What's the matter is because you failed to stay with the word.
பின்னர் தொடர்ந்து வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதலோடு பெந்தேகோஸ்துக்கள் வந்தனர். நீங்கள் பாஷைகளில் பேசினீர்கள். பின்னர் நீங்கள் அதிலிருந்து ஒரு உபதேசத்தை உண்டாக்கினீர்கள். பின்னர் என்ன சம்பவித்தது? உங்களுடைய வெளிச்சம் போய்விட்டது. என்ன காரியம்? நீங்கள் வார்த்தையோடு தரித்திருக்க தவறியதே காரணமாயிருக்கிறது.
God's word we're unfolding and we must unfold as God's word.
தேவனுடைய வார்த்தையை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற விதமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். நேரமானது வெளிப்படுத்துகிறது போல விஞ்ஞானம் வெளிப்படுத்துகிறது.
And in the natural world, this man is the same man he was 6,000 years ago when God made him.
இயற்கையான உலகத்தில் இந்த மனிதன் தேவன் அவனை உண்டாக்கிற போது 6,000 வருடங்களாக அவன் இருந்து வருகிற அதே மனிதனாகவே இருக்கிறான்.
He's the same intellectual, he's the same intelligence, he's just the same man with the same 5 senses that he was thousands of years ago.
அவன் அதே புத்தி சாதுரியமான மனிதனாக இருக்கிறான். அவன் அதே புத்தி நுட்பமாக இருக்கிறான். அவன் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு இருந்த அதே ஐம்புலன்களோடு உள்ள அதே மனிதனாகவே அப்படியே அவன் இருக்கிறான்.
But look what progress he's made in the past 50 years. Look what that fallen son of God has did.
ஆனால் கடந்த 50 வருடங்களில் என்ன முன்னேற்றங்களை செய்திருக்கிறான் என்று பாருங்கள். அந்த விழுந்து போன தேவனுடைய குமாரன் என்ன செய்திருக்கிறான் என்று பாருங்கள்.
He's invented automobiles and radio and electric lights and atomic bombs and jet planes. Look how fast the pages are turning fast in science.
அவன் மோட்டார் வாகனங்களையும் வானொலியையும் மின்சார விளக்குகளையும் அணுகுண்டுகளையும் மற்றும் பிச்சுவடி விசையால் இயங்கும் விமானங்களையும் அவன் கண்டுபிடித்திருக்கிறான். எவ்வளவு வேகமாக என்று பாருங்கள். விஞ்ஞானத்தில் பக்கங்கள் வேகமாக திரும்பிக்
கொண்டிருக்கின்றன.
ஆனால் தேவன் நமக்கு வார்த்தையை வெளிப்படுத்த விரும்புகிற போது நாமோ ஏதோ பழைய சபை கோட்பாட்டின் பின்னையே தயங்கி நிற்க அங்கேயே நிற்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கடைசி நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், அதாவது தேவனுடைய மகத்தான அழகான சபையானது அதனுடைய காலால் நின்று கொண்டு பள்ளத்தாக்கின் லீலையைப் போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டியதா இருக்கிறது.
But we are back some well out long to the Presbyterian, the Methodist, the Pentecostal. This our past. Oh, what a disgrace!
ஆனால் நாமோ பின்னாக இருக்கிறோம். சிலர், நான் பிரஸ்பிடேரியனை, மெத்தோடிஸ்டை, பெந்தேகோஸ்தை சேர்ந்தவன், நான் இது அல்லது அது என்கிறார்கள். ஓ, என்ன ஒரு அவமானம்!
We should be unfolding God's Spirit pouring out, not just one little gusher.
நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஆவியானது வெளியே ஊற்றிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சிறிய பீச்சல்ல, ஒரு சிறு ஞானஸ்தானம் அல்ல, ஆனால் அபிஷேகத்துக்கு பின்னர் அபிஷேகம்.
Not a revelation just to live by faith or sanctification or the gifts of the Spirit, but revelation after revelation, power after power.
ஒரு வெளிப்பாடு அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அல்லது பரிசுத்தமாகுதல் அல்லது ஆவியின் வரங்கள், ஆனால் வெளிப்பாட்டிற்கு பின்னர் வெளிப்பாடு, வல்லமைக்கு பிறகு வல்லமை, மகிமைக்கு பின்னர் மகிமை. ஏன் நாம் மேல் நோக்கி போகின்ற பாதையில இருக்க வேண்டும்? மறுரூபமாகுதலுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஏதோ பழைய காரியங்களில் பின்னாக தயங்கி நின்று கொண்டு நன்றாயிருக்கிறதா என்கிறோம். நாம் தொடர்ந்து பின்னாக போய்க் கொண்டிருக்கிறோம். நாம் முன்னோக்கி செல்வோமாக.
Those Hebrews said, now here, we're fed pretty well, though we work hard. And now we've got the things that we have, we got the garlic pots and so forth, so let us be satisfied.
அந்த எபிரேயர்கள், இப்பொழுது இங்கே நாம் கடினமாக வேலை செய்திருந்தாலும் நாம் நன்றாக போஷிக்கப்படுகிறோம். இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிற காரியங்கள் இருக்கிறது, நமக்கு பூண்டு பானைகள் முதலானவைகள் இருக்கிறது, எனவே நாம் திருப்தி அடைந்தவர்களாக இருப்போமாக
என்றனர். And he'd done signs and wonders before that to prove that he was the very same God.
ஆனால் மோசே ஒரு வெளிப்பாட்டை உடையவனாக இருந்தான். அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருந்தான். அவன் வேறு எதையோ உடையவனாக இருந்தான். அவன் திரும்பி போய் அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் இருந்த அதே தேவன்தான் இப்பொழுது இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு காண்பித்தான். அவர் அதே மாறாத தேவனாய் இருந்தார் என்று நிரூபிக்கும்படியாக அவர்களுக்கு முன்பாக அவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தான்.
He is the same yesterday, today, and forever. The dispensations change, the times change, the people change, but God remains. He has to be the same all the time.
Oh, அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். யுகங்கள் மாறுகின்றன, காலங்கள் மாறுகின்றன, ஜனங்கள் மாறுகிறார்கள், ஆனால் தேவனோ நிலை மாறாதிருக்கிறார். அவர் எல்லா நேரத்திலும் மாறாதவராயிருக்க வேண்டும்.
His word is eternal truth. He cannot vary from the right or to the left. He must remain the same.
அவருடைய வார்த்தை நித்தியமான சத்தியமாயிருக்கிறது. அவர் அதிலிருந்து வித்தியாசப்பட இடமிருந்து அல்லது வலத்திற்கு மாற முடியாது. அவர் மாறாதவராகவே நிலைத்திருக்க வேண்டும்.
Then we find what takes place. Here comes Moses down with the signs. I have been in the presence of God. I have seen God and God has did great things.
பின்னர் என்ன சம்பவிக்கிறது என்று நாம் கண்டறிவோம். இங்கே மோசே அடையாளங்களோடு கீழே வருகிறான். நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்திருக்கிறேன், நான் தேவனை கண்டிருக்கிறேன், தேவன் மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார்.
He performed a divine healing act. He performed another act as a miracle. And he showed them that the very God of heaven had appeared to him. After hundreds of years of the supernatural being gone, he showed that God was still living.
அவர் ஒரு தெய்வீக சுகமளிக்கும் கிரியையை நடப்பித்தார். அவர் இன்னொரு கிரியையை ஒரு அற்புதமாக நடப்பித்தார். பரலோகத்தின் தேவன் தாமே அவருக்கு தோன்றியிருந்தார் என்று அவர்களுக்கு அவன் காட்டினான். இயற்கைக்கு மேம்பட்ட இயல்பு நடந்த நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு தேவன் இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன்
காண்பித்தான்.
தேவன் அவரை அனுப்பி இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று போய் அவர்களுக்கு சொல்லு என்றார். இருந்தவர் என்பவர் அல்ல, அல்லது இருக்க போகிறவர் என்பவர் அல்ல, இருக்கிறேன் என்பவர் ஒரு நிகழ்காலம்.
He is now I was. How people can claim God and say that the days of miracles are past and divine healing and all the blessings are come and still say he is the living God and the I am. If he's I am, he's just as real as he was in the burning bush.
அவர் இருந்தவர் என்பவர் அல்ல. எப்படி ஜனங்கள் தேவனை உரிமை கோரிக்கொண்டு அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று, தெய்வீக சுகமளித்தலும் எல்லா ஆசீர்வாதங்களும் போய்விட்டன என்று கூற முடியும். இன்னமும் அவர் ஜீவிக்கின்ற தேவராயும் இருக்கிறேன் என்பவராயும் இருக்கிறாரா என்று கூறினால், அவர் இருக்கிறேன் என்பவராய் இருப்பாரே. ஆனால் அவர் பற்றி எரிகின்ற புதரில் இருந்த வண்ணமாகவே அவர் அப்படியே அவ்வளவு தத்ரூபமாயிருக்கிறார். அவர் அங்கே தோன்றின போது அந்த மகத்தான நாமத்தை எந்த நிபுணராலும் இன்னும் அதை வியாக்கியானிக்க முடியவில்லை. யெகோவா, வேறொருவரும் அல்ல. அவர்கள் அதை யெகோவா என்று அழைக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல, அதை ஒருவராலும் வியாக்கியானிக்க முடியாது. ஏன்? அது நித்தியமான ஒருவராயிருக்கிறார்.
ஆமென்.
அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிறார், அவர் நித்தியத்தில் வாசம் பண்ணுகிறார், அவர் அழிவில்லாமையில் வாசம் பண்ணுகிறார், நித்தியமாய் இருக்கிறவர். அல்லேலூயா.
My faith is staying on that solid rock. There's nothing can ever harm when you're anchored to that faith. The storms may shake and batter, but my anchor holds within the veil when a man or woman has anchored in it. Nothing can ever shake you from it.
என்னுடைய விசுவாசம் அந்த திடமான பாறையின் மேல் தங்கியிருக்கிறது. அந்த இடத்தில் நீங்கள் நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கும் போது எதுவுமே எப்போதுமே அங்கே தீங்கு செய்ய முடியாது. புயல்கள் ஒரு கால் குலுக்கலாம், அதன் மேல் அடிக்கலாம், ஆனால் என்னுடைய நங்கூரமோ திரைக்குள்ளாக பற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ நங்கூரமிடப்பட்டு அதை ஏற்றுக் கொண்டிருக்கும் போது அது இன்று உன்னை ஒன்றினாலும் என்றென்றைக்குமாய் அசைக்க முடியாது.
So is the time for the deliverance of marching orders for the church. It's at hand.
அவர்களுடைய விடுதலைக்கான அவர்களுடைய நேரமாக இருக்கையில் அவர்கள் அதை காண தவறி போனார்கள். எனவே சபைக்கான பவனியின் கட்டளைகளாயும் விடுதலைக்கான நேரமாயும் இருக்கிறது, அது சமீபமாக இருக்கிறது. கவனி என் நண்பரே, அவர்களுக்கு என்ன இருந்தது? முதலாவது வார்த்தை, இரண்டாவது ஒரு தீர்க்கதரிசி, மூன்றாவது அவர்களை நடத்த, அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு தூதன். ஒவ்வொருவரும் மற்றவரோடு ஒருமரப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மூவரும் வார்த்தை தீர்க்கதரிசியோடு ஒத்திருந்தது. தீர்க்கதரிசி வார்த்தையோடு இசைந்திருந்தான். தூதன் அவர்களில் மூவரான எல்லோரோடும், அவர்கள் எல்லோரோடும் ஒத்திருந்தான். வார்த்தை, தீர்க்கதரிசி, ஒரு தூதன், அவர்கள் பவனிக்காக ஆயத்தமாயிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். வார்த்தை, தீர்க்கதரிசி, தூதன், அவர்கள் எல்லோரும் மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மகத்தான சாட்சியாக இருந்தனர். சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் என்று தேவன் எப்பொழுதும் கூறியுள்ளார். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எப்பொழுதும் வார்த்தையோடு சேர்ந்திருப்பான். எந்த தூதனும் சத்தியத்திற்கு சாட்சி பகிர்வான். ஆமென். நாம் பவனியின் கட்டளைகளுக்காக ஆயத்தமாயிருக்கிறோம், நிச்சயமாக. அவன் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தான். அவர்களுடைய பாதையிலே அவர்கள் தீர்க்கதரிசிக்கு விரோதமாகவும், தூதருக்கு விரோதமாகவும், தேவனுக்கு விரோதமாகவும், வார்த்தைக்கு விரோதமாகவும் கலகம் பண்ண துவங்கினார்கள். அவர்கள் தொல்லைக்குள்ளாகிவிட்டனர்.
The Bible said there was a mixed multitude that went with them. A mixed multitude came out.
அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்களும் போனார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. ஒரு பல ஜாதியான ஜனக்கூட்டம் வெளியே வந்தது.
What was it? The supernatural had been done. There had been miracles and wonders. Any person, human being, longs to see behind the curtain from where he comes and from whence he will go someday. He longs to see behind the curtain.
அது என்னவாக இருந்தது? இயற்கைக்கு மேம்பட்டதானது செய்யப்பட்டதாக இருந்தது. அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் இருந்தன. எந்த நபரும், ஒரு மானிட வர்க்கமும், அவன் எங்கிருந்து வந்தான் என்ற திரைக்கு பின்னேயும், அவன் என்றோ ஒரு நாள் எங்கே போகப் போகிறான் என்பதையும் காண வாஞ்சிக்கிறான். திரைக்கு பின்னால் காண அவன் வாஞ்சிக்கிறான்.
But many times when the supernatural acts has been performed, then there's a mixed multitude that goes.
ஆனால் அநேக நேரம் இயற்கைக்கு மேம்பட்ட கிரியைகள் நடைபெறும் போது அப்பொழுது அங்கே பல ஜாதியான ஜனங்கள் போகிறார்கள்.
That's what happened in the days of Luther. When the mixed, God's been trying to bring it out since that day. And in the days of Luther, the just shall live by faith. They tested it and tried it and found it so. A mixed multitude went.
லூதரின் நாட்களில் அதுதான் சம்பவித்தது. அந்த நாள் முதற்கொண்டு தேவன் அவர்களை வெளியே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். லூதரின் நாட்களில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இருந்தது. அவர்கள் அதை பரிசோதித்து, அதை சோதித்து பார்த்தனர். அது அந்த விதமாக இருக்க கண்டார்கள். ஒரு பல ஜாதியான ஜனக்கூட்டம் சென்றது.
And as soon as Luther went, what happened? They organized a church and made a great big ecclesiastical system. And when they did, the church went back on the shelf.
லூதர் சென்ற மாத்திரத்தில் என்ன சம்பவித்தது? அவர்கள் சபையை ஸ்தாபித்துக் கொண்டு ஒரு மகத்தான பெரிய குருமார் அமைப்பு முறையை ஏற்படுத்திக் கொண்டனர். அவர்கள் அதை செய்த போது சபையானது பின்னே சென்று ஒதுக்கி வைக்கப்பட்டது.
Along come John Wesley. One of the great mighty warriors of the Middle Age. And he stepped right out and defied the Anglican Church. And defied the Catholic Church. And defied the world. That the Holy God had people. holy of holy, and stay on his promise, of God's promise, and he brought a miracle.
தொடர்ந்து ஜான் விஸ்லி வந்தார். மகத்தான வல்லமையுள்ள மத்திய காலத்தில் உண்டான போர் வீரர்களில் ஒருவர். அவர் சரியாக அடியெடுத்து வைத்து ஆங்கிலிக்கன் சபையை எதிர்த்தார், கத்தோலிக்க சபையை எதிர்த்தார், மற்றும் உலகத்தையே எதிர்த்தார். அதாவது பரிசுத்த தேவன், ஜனங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று எதிர்த்தார். அவர் அவருடைய வாக்குத்தத்தின் மேல், தேவருடைய வாக்குத்தத்தின் மேல் உறுதியாய் நின்று ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தார்.
What happened? The mixed multitude started with him. And when Wesley went, then the mixed multitude come in. And what have they done? Corrupted the church. So many of them won't even have blood songs in their hymn books. Certainly.
என்ன சம்பவித்தது? பல ஜாதியான ஜனக்கூட்டம் அவரோடு புறப்பட்டது. வெஸ்லி சென்றபோது கலப்படமான திரள் கூட்டம் உள்ளே வந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களில் அநேகர் அவர்களுடைய ஞானப்பாட்டு புத்தகங்களின் பாடல்களில் ரத்தம் என்கிற வார்த்தையே கூட இருக்கக்கூடாது என்ற அளவிற்கு சபையை களங்கப்படுத்திவிட்டனர். நிச்சயமாக அதன் பிறகு அதைத் தொடர்ந்து பெந்தேகோஸ்துக்கள் வந்து பெந்தேகோஸ்துகள் வரங்களை காண துவங்கினர். அவர்கள் வரங்களை பெற்ற மாத்திரத்தில் முதல் காரியம், அந்த முழு கூட்டத்திலும் இருக்கிற மிக சிறிய வரமாகிய பாஷைகளில் பேசுபவர்களாய் இருந்தார்கள்.
That's the last and smallest. God started with the amateur thing. And they couldn't even hold that.
அதுதான் கடைசியும் சிறியதுமாய் இருக்கிறது. தேவர் இந்த சிறிய காரியங்களை கொண்டு அவர்களிடம் துவங்கினார். அதையையும் கூட அவர்களால் பற்றிக் கொள்ள முடியவில்லை.
Look here, the first gift in the line of gifts is wisdom. The second is knowledge. And if you don't have any wisdom, how do you know what to do with knowledge?
இங்கே பாருங்கள், முதலாவது வரம் வரங்களின் வரிசையில் ஞானமாக இருக்கிறது. இரண்டாவது அறிவாய் இருக்கிறது. உங்களிடத்தில் ஞானமே இல்லாதிருந்தால் அறிவோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு எப்படி தெரியும்?
See, the best things first, wisdom. And if you can't got wisdom, what can you do with knowledge or speaking with tongues or these other things? It takes wisdom. It takes God's wisdom. Solomon said, call it your mother. Right.
முதலாவது மேலான காரியங்களை தேடுங்கள். ஞானம். உங்களிடத்தில் ஞானம் இல்லை என்றால் அறிவோடு கூட அல்லது பாஷைகளில் பேசுதலோடு அல்லது இந்த மற்ற காரியங்களோடு உங்களால் என்ன செய்ய முடியும்? அது ஞானத்தையே எடுத்துக்கொள்கிறது. அது தேவனுடைய ஞானத்தை எடுத்துக்கொள்கிறது. அதை உங்களுடைய தாய் என்று அடையுங்கள் என்று சாலமோன் கூறினான். உண்மை.
But what did they do? The Pentecostal received the speaking in tongues and they made a denomination out of it. And they went and said, this is it.
ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பெந்தேகோஸ்துகள் பாஷைகளில் பேசுவதை பற்றிக் கொண்டு அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை அவர்கள் உண்டாக்கினார்கள். அவர்கள் போய் இதுதான் அது என்று கூறினார்கள். நிச்சயமாக அவர்கள் செய்தார்கள். ஒரு கலப்படமான திரள் கூட்டம் அவர்களோடு சென்றது.
And today what's happened with the Pentecostals? There's two factions of them. One of them is as cold and warm and stiff and starchy as they can be, and the other is after a big bunch of isms.
இன்றைக்கு பெந்தேகோஸ்துகளுக்கு என்ன சம்பவித்திருக்கிறது? அவர்களில் அங்கே இரண்டு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் அப்படியே குளிர்ந்தும் சம்பிரதாயமாயும் அவர்களால் இயன்ற மட்டுமாய் விரைப்பாயும் முரமரப்பாயும் இருக்கிறார்கள். இன்னொருவர் ஒரு பெரிய கூட்ட கொள்கைகளுக்கு பின்னாக இருக்கிறார்கள்.
Running all and blood from their hands and everything else across the country and calling evidences of the Holy Ghost and frogs and lizards and things jumping out of people and puckering into alcohol and so forth.
என்னை வடிவது, கரங்களில் இருந்து ரத்தம் வருவது முதலிய எல்லா காரியங்களும் தேசத்தினுடாக இருந்து அதை பரிசுத்த ஆவியின் அடையாளங்கள் என்று கூறுகிறார்கள். தவளைகள், பல்லிகள், மற்ற காரியங்கள், ஜனங்களிலிருந்து வெளியே குதித்தல், அதன் பிறகு அதனை மதுபானங்களுக்குள்ளாகவும் மற்றும் இவ்வாறானவளை சேர்த்துக் கொள்ளுதல்.
Anyone knows that a devil doesn't have a corporal body? And the blood of Jesus Christ dipped down on a man, it was a corporal body, and Christ has already come, and it's wrong, man.
Amen.
பிசாசிற்கு மாம்சமும் எலும்புமான ஒரு சரீரம் கிடையாது என்று எவர் ஒருவருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமானது ஒரு மனிதன் மேல் சொட்டினால் அது ஒரு எலும்பும் மாம்சமுமான சரீரம். அதாவது கிறிஸ்து ஏற்கனவே வந்துவிட்டார் என்பதாகும். அப்படியானால் அது தவறாகும். இயேசுவானவர் வரும்பொழுது முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் என்றும் வேதம் கூறியுள்ளது.
If his coming will be like the light that cometh from the east even into the west, so shall the coming of the Son of Man be. every knee shall bow and every tongue shall confess. We know that that's true.
மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல அவருடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரனுடைய வருகையும் அப்படியே இருக்கும். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். அது உண்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
Then when we see those things happening, when we see those things come to pass, then we know that there's a mixed multitude that's went up with the people.
பின்னர் அந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் காணும் பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறதற்கு வருவதை நாம் காணும் பொழுது, அப்பொழுது ஒரு கலப்படமான திரள் கூட்டம் அந்த ஜனங்களோடு சென்றது என்பதை நாம் அறிவோம். கொஞ்சம் கழித்து ஒரு வகுப்பார் ஒரு பக்கத்தின் வழியில் தாண்டி போகின்றதானது, இன்னொன்று மற்றொரு பக்கத்தை தாண்டி போகின்றதானது. அங்கேதான் உங்களுடைய கலப்படமான திரள் கூட்டம் இருக்கிறது. அங்கேதான் உங்கள் எதிர்விளைவு இருக்கிறது. அங்கேதான் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள்.
And when they did like that, they come to the place of Kadesh Barnea. And when they come to Kadesh Barnea, that was the judgment seat where trials must be settled.
அதை போன்றது செய்தபோது அவர்கள் காதேஷ் பர்னியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் காதேஷ் பர்னியாவுக்கு வந்தபோது அது நியாய தீர்ப்பின் ஆசனமாயிருந்தது. அங்கேதான் வாதங்கள் தீர்க்கப்பட வேண்டியிருந்தது.
Oh, if you could only understand it, little church. Now here's what we want to squeeze just for a moment. Now listen closely.
ஓ சிறிய சபையே, உங்களால் மட்டும் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் இப்பொழுது இங்கேதான் நாம் ஒரு நிமிஷம் அப்படியே திணித்து உற்சாகத்த விரும்புகிறோம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள்.
Kadesh Barnea was the testing time, and every child that comes to God has got to be tested.
Amen.
There's no exceptions at all.
Amen.
God tests and tries every child that comes to him. Is that right?
காதேஷ் பர்னியா சோதனையின் நேரமாயிருந்தது. தேவரிடத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளையும் தேவனால் சோதிக்கப்பட்டாக வேண்டும். அங்கே ஏதும் விதிவிலக்கே கிடையாது. அவரிடத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் தேவன் சோதித்து பரீட்சிக்கிறார்.
சரிதானே?
அவர்களையே என்று வேதம் கூறியுள்ளது. இப்பொழுது அந்த சோதனைகளும் பரீட்சைகளும் வருகிற போது நாம் கவனிக்கிறோம். அங்கே தேசங்களுக்காக வருகிற சோதனை நேரங்கள் இருக்கிறது.
Now I say this, I'm not a politician. God runs his own nation. He doesn't run these nations. The devil runs these. Every one of them, the Bible said they do. The devil operates every nation.
இப்பொழுது நான் இதை சொல்லுகிறேன். நான் ஒரு அரசியல்வாதி அல்ல. தேவன் அவருடைய சொந்த தேசத்தை நடத்துகிறார். அவர் இந்த தேசங்களை நடத்துகிறது இல்லை. இவைகளை பிசாசு நடத்துகிறான். அவைகள் ஒவ்வொன்றையும் அவைகள் செய்கிறதை வேதம் கூறியுள்ளது. பிசாசு ஒவ்வொரு தேசத்தையும் நடத்துகிறான்.
Notice, when the testing time comes for the nations, when the testing time comes for Israel, she failed. And when she did, God turned her over to Babylon.
Amen.
As a nation, she failed.
தேசங்களுக்கான சோதனை நேரங்கள் வரும்பொழுது கவனியுங்கள், இஸ்ரவேலுக்கான சோதனை நேரம் வந்தபொழுது அவள் தவறி போய்விட்டாள். அவள் அப்படி செய்தபோது தேவன் அவளை பாபிலோனிடத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். ஒரு தேசம் என்ற முறையில் அவள் தவறி
போனாள்.
ரோமாபுரிக்கான சோதனை நேரம் வந்தபோது அவள் தவறி போனாள். கிரீஸுக்கான சோதனை நேரம் வந்தபோது அவள் தவறி போனாள். பிரான்சுக்கான சோதனை நேரம் வந்தபோது அவள் தவறி போனாள். ருஷ்யாவுக்கான சோதனை நேரம் வந்தபோது அவள் தவறி போனாள்.
Listen, and I take this with the reverent heart to God. The testing time has come for America, and she's failed.
கவனியுங்கள், தேவரிடத்தில் பயபக்தியான இருதயத்தோடு நான் இதை கூறுகிறேன். அமெரிக்காவுக்கான சோதனையின் நேரம் வந்திருக்கிறது. அவளோ தவறி
போயிருக்கிறாள்.
கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு சிறிய இடத்தையும் வெடிப்பையும் மூளையையும் அலசிவிட்டார்கள்.
great big Bibles and went forth, Billy Grimms and Jack Shooters and old Roberts, and there's all just hundreds of them. Has combed every little crack and corner.
Billy Graham Rudyadum, Jack Shooter Rudyadum, Oral Robert Rudyadum, போன்ற மகத்தான எழுப்புதல்கள் நடந்தேறி இருக்கின்றன. அவர்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் ஓ சரியாக ஒவ்வொரு சிறிய வெடிப்பையும் மூளையையும் அலசியிருக்கின்றவர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள்.
The devil throwed out a television, yonder, and then God worked it around. So man on the television, every drunkard in the bar room or wherever he is, will stand without an excuse.
பிசாசு ஒரு தொலைக்காட்சியை அக்கறையில் தூக்கி போட்டான். பின்னர் தேவன் மனிதரை ஒரு தொலைக்காட்சியின் மேல் எரிந்து அதன் மூலமாக கிரியை செய்தார். மது அருந்தும் அறையில் உள்ள ஒவ்வொரு குடிகாரனும் அல்லது அவன் எங்கே இருந்தாலும் ஒரு சாக்கு போக்கின்றி
நிற்பான்.
ஆமையா, சோதனை நேரமானது வந்திருக்கிறது. பிரசங்க பீடத்திலிருந்து நான் உங்களுக்கு என்ன கூறினேன்? கடந்த வருடம் அமெரிக்கா அவளுடைய மோசமான தவறை செய்தாள். மோசமான தவறை என்று நான் கூறினேன். அவள் நிச்சயமாக செய்தாள்.
And look what she's doing now. You see it in the government affairs. They're trying to go right over and hook up with them. Don't you know God's word that whoever who curses Israel will be cursed?
இப்பொழுது அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று பாருங்கள். நீங்கள் அதை அரசியல் காரியங்களில் காணலாம். அவர்கள் நேராக போய் அரபியர்களோடு தொடர்பு வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாதா, தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேலை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று
கூறியுள்ளது.
நிச்சயமாக நான் இஸ்ரவேலோடு நிற்கிறேன். நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் அதை எடுத்துக் கொள்வார்கள். நிச்சயமாக அவர்கள் தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் செய்கிறார்கள். சகோதரனே, யூதர்களுக்கு விரோதமாக திரும்பின ஒவ்வொரு தேசத்தையும் நோக்கி பாருங்கள், அவர்கள் மூழ்கி போறார்கள். ஜெர்மனியை நோக்கி பாருங்கள், யூதருக்கு விரோதமாக அவள் திரும்பின போது அவர்கள் சரீரங்களை சுட்டு எரித்து சாம்பலாக்கிறார்கள். இன்றைக்கு அது என்னவாயிருக்கிறது என்று பாருங்கள்.
Look at Italy that turned against the Jews when Mussolini asked them from Italy. Look at it today. If we wasn't beaten, they'd be starved to death.
இத்தாலியை நோக்கி பாருங்கள், அது யூதர்களுக்கு எதிராக திரும்பினது. அப்பொழுது முசோலினி அவர்களை இத்தாலியிலிருந்து வெளியேற்றினான். இன்றைக்கு அவளை நோக்கி பாருங்கள், நாம் அவர்களை போஷிக்காதிருந்திருந்தால் அவர்கள் பட்டினியினால் மறித்திருப்பார்கள்.
And here the gospel come and give a mercy call throughout the nation for years. And we turned it down. And now working the devil taking his seat is turning the hearts of these political men against Israel. And they're hooking up over yonder with the Arabs.
இங்கே சுவிசேஷம் வந்து வருடங்களாக தேசங்கள் முழுவதுமாக ஒரு இரக்கத்தின் அழைப்பை கொடுக்கிறது. நாம் அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டோம். இப்பொழுதோ பிசாசு தன்னுடைய இருக்கை எடுத்துக்கொண்டு கிரியை செய்து கொண்டு இந்த அரசியல் மனிதர்களின் இருதயங்களை இஸ்ரவேலுக்கு விரோதமாக திருப்பிக் கொண்டிருக்கிறான். அவர்கள் அங்கே அரபியர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Brother, we're as good as gone. Amen. We'll think as sure as the world.
சகோதரனே, நாம் செயலளவில் கிட்டத்தட்ட விலகி போய்விட்டோம். அது உண்மை. உலகம் எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறதோ அவ்வளவு நிச்சயமாய் நாம் மூழ்கி போவோம்.
I love my nation. I love it what it stands for. But brother, I love my Lord above everything. And I love to see my nation to its knees, but I'm afraid we'll never do it. We're at the end time. What happened? A mixed multitude got in.
நான் என்னுடைய தேசத்தை நேசிக்கிறேன். அது என்னத்திற்காக நிற்கிறதோ அதற்காக நான் அதை நேசிக்கிறேன். ஆனால் சகோதரனே, எல்லாவற்றிற்கும் மேலாக நான் என் கர்த்தரை நேசிக்கிறேன். என்னுடைய தேசமானது அதனுடைய முழங்காலில் இருப்பதை காண நான் விரும்புகிறேன். ஆனால் நாம் அதை ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று நான் பயப்படுகிறேன். நாம் முடிவு நேரத்தில் இருக்கிறோம். என்ன சம்பவித்தது? ஒரு கலப்படமான திரள் கூட்டம் உள்ளே நுழைந்தது.
Watch our churches. A few years ago when they had the old-fashioned holiness churches, when they stood for God and righteous, when women dressed and act like ladies, when men dressed and act like men, when people went to church on Sunday morning, when they had all-night prayer meetings, when they had the old-fashioned type, they had a real revival. God bless! He cut off every enemy before them.
ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் அவர்களுக்கு பழைய மாதிரியான பரிசுத்த சபைகள் இருந்தபோது, அவர்கள் தேவனுக்கென்றும் நீதிக்கென்றும் நின்றபோது, ஸ்திரீகள் உடுத்திக் கொள்ளுதலும் நடந்து கொள்ளுதலும் சீமாட்டிகளை போன்றிருந்த பொழுது, புருஷர்கள் புருஷர்களை போன்று உடுத்தவும் நடந்து கொண்ட போது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனங்கள் சபைகளுக்கு சென்ற போது, அவர்களுக்கு முழுகிரவு ஜப கூட்டங்கள் இருந்தபோது, அவர்களுக்கு பழைய மாதிரியான அமைப்பு இருந்தபோது இருந்த நம்முடைய சபைகளை நோக்கி பாருங்கள், அவர்களுக்கு ஒரு உண்மையான எழுப்புதல் உண்டாயிருந்தது. தேவர் ஆசீர்வதித்தார். அவர் அவர்களுக்கு முன்பாக ஒவ்வொரு சத்துருவையும் அழித்து போட்டார்.
They were journeying on, but when the wedge of Achan got in the tank, with nothing left of destruction, we're on our word, God, on our road, God keeps His word.
அவர்கள் தொடர்ந்து பிரயாணத்தில் இருந்தார்கள். ஆனால் ஆகானின் பொன் பாளையம் பாளையத்திற்குள் வந்ததும் அங்கே அழிவை தவிர வேறொன்றும் விடப்படவில்லை. நாம் நம்முடைய பாதையில் நம்முடைய வார்த்தையின் பேரில் இருக்கிறோம். தேவரோ அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார்.
The testing time come. The testing time come for the Lutheran church. The testing time come for the Methodist church. The testing time come for the Pentecostal church. It comes for every church. It comes for every person. But testing time.
சோதனை நேரம் வந்தது. லூதரன் சபைக்கான சோதனை நேரம் வந்தது. மெத்தோடிஸ்ட் சபைக்கான சோதனை நேரம் வந்தது. பெந்தேகோஸ்தே சபைக்கான சோதனை நேரம் வந்தது. அது ஒவ்வொரு சபைக்காகவும் வருகிறது. அது ஒவ்வொரு நபருக்காகவும் வருகிறது. சோதனை நேரம்.
And there's only one way that you can ever know that you're right. Stay with God's eternal blueprint. Stay with the word. What God says, say that's right. Don't take nothing less or nothing more.
நீங்கள் சரியா இருக்கிறீர்கள் என்று நீங்கள் எப்பொழுதும் அறிந்து கொள்ள அங்கே ஒரே ஒரு வழி மட்டுமே இருக்கிறது. தேவனுடைய நித்தியமான வரைபடத்தோடு தரித்திருங்கள். வார்த்தையோடு தரித்திருங்கள். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அது சரியானது என்று கூறுங்கள். ஒன்றையும் குறைவாகவும் அல்லது ஒன்றையும் அதிகமாகவும் எடுத்துக்
கொள்ளாதீர்கள்.
தேவனுடைய வார்த்தையானது வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்கும் பொழுது இதற்காகவும் அதற்காகவும் மற்றதற்காகவும் நாம் ஏன் பதில்களை உடையவர்களாக இருக்க வேண்டும்? ஆமையா, நாம் எந்த பதில்களையும் எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை. இதுதான் சத்தியமாயிருக்கிறது.
God keeps His word no matter how unreasonable it may seem. God keeps His word anyhow.
தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். அது எவ்வளவு நேர்மையற்றதாய் காணப்பட்டாலும் அக்கறை இல்லை. தேவன் அவருடைய வார்த்தையை எப்படி இருந்தாலும் காத்துக் கொள்கிறார். அவர் நிச்சயமாய் செய்தார்.
What would your grandfather ever said if your great grandfather would have told him that there'd come a time when the carriages would go through the streets without horses? He laughed at him maybe.
ஒரு நேரம் வரும், அப்பொழுது வண்டிகள் வீதிகளிலூடாக குதிரைகள் இல்லாமலேயே ஓடும் என்று உங்கள் பூட்டனார் உங்களுடைய பாட்டனாரிடம் கூறியிருந்தால் உங்களுடைய பாட்டனார் என்ன கூறியிருப்பார்? ஒரு கால் அவரை பார்த்து அவர் சிரித்திருந்திருப்பார். ஆனால் அவைகள் இதோ இருக்கிறது. சரி, இந்த எல்லா மகத்தான தீர்க்க தரிசனங்களும் உண்டு பண்ணப்பட்டிருக்கும் பொழுது சம்பவிக்கப் போவதாக இருந்த இந்த மற்ற காரியங்களை குறித்து என்ன? ஆனால் நாம் இங்கே இருக்கிறோம்.
And someday Jesus will come, that glorious majesty of the Son of God. He promised He'd do it.
Amen.
He promised He'd judge sin.
அந்த மகிமையான மாட்சிமை பொருந்திய தேவகுமாரனாகிய இயேசு என்றோ ஒரு நாள் வருவார். அவர் அதை செய்வதாக அவர் வாக்களித்தார். அவர் பாவத்தை நியாயம் தீர்ப்பதாக அவர் வாக்களித்தார்.
Whether you will accept God's provided sacrifice for sin, or you'll stand alone in judgment, nation, church, or individual, the testing time.
சகோதரனே, பாவத்திற்காக தேவனால் அளிக்கப்பட்ட பலியை ஒன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லையேல் நீங்கள் அதன் நியாயத்தீர்ப்பில் தனிமையாக இருப்பீர்கள். தேசமானாலும் சபையானாலும் அல்லது தனிப்பட்ட நபரானாலும் சோதனை நேரம்.
What's he sent someone out? 12 of them to find out what they'd say. 10 of them come back and say, oh, we can't do it. It's impossible. We just can't do it. But little old Caleb and Joshua climbed on a stump. They said, we can do it. We're able to do it.
Amen.
கவனியுங்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதை கண்டறிவதற்கு அவர்களில் 12 பேர்கள் யாரோ ஒருவரை அவர்கள் வெளியே அனுப்பினர். அவர்களில் 10 பேர் திரும்பி வந்து, ஓ, நம்மால் அதை செய்யவே முடியாது, அது கூடாத காரியமாயிருக்கிறது, நம்மால் அதை செய்யவே முடியாது என்று கூறினார்கள். ஆனால் சிறிய பண்டைய காலேபும் யோசுவாவும் ஒரு அடிக்கட்டுக்கு மேல் ஏறி நின்று அவர்கள், நம்மால் அதை செய்ய முடியும், நாம் அதை செய்வதற்கு வல்லமைகளோராய் இருக்கிறோம் என்றார்கள்.
Wow! It depends on what you're looking at. If you're looking on the outside, doesn't look this way. Don't look what them people says or what anything else says. If it's contrary to God's word, stay with the word.
Amen.
Yen, அது நீங்கள் என்னத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாக இருக்கிறது. நீங்கள் வெளிப்பக்கமாய் பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த விதமாகவா அது காணப்படுகிறது, அது அந்த விதமாகவா காணப்படுகிறது என்பீர்கள். அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லது மற்ற ஏதோ காரியம் என்ன சொல்கிறது என்பதை நோக்கி பார்க்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு அது முரணாக இருந்தால் வார்த்தையோடு தரித்து நில்லுங்கள்.
God promised them that land. That's what Caleb and them put their hopes on.
அந்த தேசத்தை தேவன் அவர்களுக்கு வாக்களித்தார். அதனால்தான் காலேபும் மற்றவர்களும் அதன் பேரில்தான் அவர்களுடைய நம்பிக்கையை வைத்திருந்தார்கள்.
Read the book of Deuteronomy. See how Moses cried and said, I did this and I did that. And God did this and said this. But you would not. God stayed with his promise.
உபாகம புஸ்தகத்தை வாசித்து எப்படி மோசே அவர்களை திருத்தினான் என்று பாருங்கள். அவன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், தேவர் இதை செய்தார், இதை சொன்னார், ஆனால் நீங்களோ செய்ய மறுக்கிறீர்கள் என்றான். தேவன் அவருடைய வாக்குத்தத்தோடு தரித்திருக்கிறார்.
Oh, sometimes it seems like it's hard. Now I want you to listen to this. It's a hard, it's a battle.
Oh, சில சமயங்களில் அது மிகவும் கடினமானது போன்று தோன்றுகிறது. இப்பொழுது நீங்கள் இதற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது ஒரு கடினமானது, அது ஒரு யுத்தம்.
Way down in Egypt, God said, I have given you that land and all that's in it. Now you know, he just said, I'm going to pick you up and set you down. They had to fight for every inch of ground they had.
எகிப்தில் இருக்கையில் தேவன், நான் அந்த தேசத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்றார். இப்பொழுது நான் உங்களை பிரித்தெடுத்து உங்களை இங்கே கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கப் போகிறேன் என்று அவர் அப்படி ஒருபோதும் கூறவே இல்லை. அவர்களுக்கு இருந்த ஒவ்வொரு அங்குல நிலத்திற்காகவும் அவர்கள் போரிட வேண்டியதாக இருந்தது.
God when he commanded Joshua there, he said, be of good courage, be not afraid, neither be thou dismayed.
Amen.
For the Lord thy God is with thee wheresoever thou goest.
தேவன் அங்கே யோசுவாவுக்கு அவர் கட்டளையிட்ட போது அவர், திடமரதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார்.
The Lord thy God is with thee wheresoever thou goest. No matter what it is, how hard it is, how great the obstacle is, that doesn't matter.
நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அது என்னவாயிருந்தாலும், அது எவ்வளவு கடினமாயிருந்தாலும் கவலை இல்லை. எவ்வளவு பெரிய தடங்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எப்படியா யோசுவா இஸ்ரவேலரை ஒன்று சேர்த்து அழைத்து இங்கே நின்று தேவனுடைய மகிமையை கவனிங்கள் என்று கூற முடிந்தது? தேவன் அவருடைய வார்த்தையோடு இருக்கிறார். தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை செய்தார். தேவன் யோசுவாவின் இடத்தில், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடமும் அது உங்களுடையது, நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். ஆமென்.
Right. If it's for salvation, if it's for divine healing, if it's for more blessings, if it's for peace, if it's for anything that God promised, make footprints. Amen. Every place, sole of your footprints, that have I given you for a possession.
அது ரட்சிப்புக்காக இருந்தால், அது ஒரு தெய்வீக சுகத்திற்காக இருந்தால், அது அதிகமான ஆசீர்வாதத்துக்காக இருக்குமானால், அது எந்த காரியத்திற்காகவும் தேவன் வாக்களித்திருந்தால் காலடியை வையுங்கள். ஆமென். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறேன்.
God promises. God keeps his word. God's word is everlasting truth. I believe it. You believe it.
தேவனதை வாக்களித்தார். தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். தேவனுடைய வார்த்தை சதா காலங்களிலும் சத்தியமாயிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள்.
Brother, it's time for us to make footprints. We can't stay right here in the same tent. The fires are moving on. Let's move on. From glory to glory. From Bible experience to Bible experience.
சகோதரர்களே, நாம் காலடிகளை ஏற்படுத்துவதற்கான நேரமாயிருக்கிறது. நாம் சரியாக இங்கேயே இந்த கூடாரத்திலேயே தரித்திருக்க முடியாது. அக்கினியானது அசைந்து போய் கொண்டிருக்கிறது. நாமும் மகிமையிலிருந்து மகிமைக்கு, வேதாகம அனுபவத்திலிருந்து வேதாகம அனுபவத்திற்கு அசைந்து செல்வோமாக. நாம் நம்முடைய இருதயங்களை வெளிப்படுத்தி திறந்து நம்முடைய கரங்களை தேவனுக்கு உயர்த்துவோமாக. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். வேதத்தில் தரித்திருங்கள். அதை விட்டு வெளியே போகாதீர்கள். அங்கேயே தரித்திருங்கள்.
We've got the prophet of God. We've got the word of God. We've got the angel of God. He's leading this church just exactly like he led in them days.
Amen.
Exactly right.
பின்தொடருங்கள். நாம் தேவனுடைய தீர்க்கதரிசியுடையவர்களாயிருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையுடையவர்களாயிருக்கிறோம். நாம் தேவனுடைய தூதரையுடையவர்களாயிருக்கிறோம். அந்த நாட்களில் அவர் வழிநடத்தினது போல அவர் இந்த சபையை சரியாக அதே விதமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அது முற்றிலும் சரியே.
The word of God is before us. The prophet of God is the Holy Spirit. The angel of God is leading the church. We're moving in the pillar of fire in the glory of God, staying together in heavenly places in Christ Jesus.
Amen.
Now we are sons and daughters of God.
தேவனுடைய வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். தேவனுடைய தூதன் சபையை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். நாம் அக்கினி சம்பத்திற்குள்ளும் தேவனுடைய மகிமைக்குள்ளும் அசைந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாயிருக்கிறோம்.
And the great revelation of the word of the Holy Spirit sinking into the hearts and bringing forth the trees of salvation, righteous living, love, joy, peace, long suffering, goodness, gentleness, patience.
And here it is.
வார்த்தையின் மகத்தான வெளிப்பாடு பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயங்களுக்குள்ளும் இரட்சிப்பின் மரங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டும் நீதியாக ஜீவித்துக் கொண்டும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, பொறுமையை மூழ்கிவித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக செய்கிறார். பிரண்ணாம் ஜபகுடாரத்திற்கும் அல்லது இன்னொரு ஜபகுடாரத்திற்கும் மட்டும் அது அப்படியே சம்பவியாது. அது தனிப்பட்ட நபர்களுக்கு சம்பவிக்கிறது. முழு பிரண்ணாம் ஜபகுடாரமும் ஏகமனதில் ஒன்று சேர்மையானால் அந்த முழு காரியமும் தேவருக்காக ஒரு பெரிய தனிப்பட்ட தொகுதியாக அசைந்து கொண்டே செல்லும். ஆனால் பிரண்ணாம் ஜபகுடாரத்தில் ஒருவர் மட்டும் அதை போன்று அசைந்து சென்றால் தேவன் அந்த ஒருவரோடு அசைந்து செல்வார். அதை செய்வதற்கு உண்டான ஒரே ஒரு வழி அது என்னவென்றால் அதனோடு ஒழுங்குமுறையில் ஈடுபட்டு பவனியில் செல்வதே ஆகும். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார்.
Well, those fellows said, we can't do that. We can't have a revival there. Everything's against us. Oh, my. The Amorites are there and the Hittites. All those are all walled up. We look like grasshoppers.
ஏன் அந்த நபர்கள் எங்களால் அதை செய்ய முடியாது. நாங்கள் ஒரு எழுப்புதலை இங்கே வைக்க முடியாது. எல்லா காரியமும் எங்களுக்கு எதிராக இருக்கிறது. ஓ என்ன, அங்கே எமோரியர்களும் ஏத்தியர்களும் மற்றெல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அரணான மதிலுக்குள் இருக்கிறார்கள். நாங்களோ வெட்டுக்கைகளைப் போல காணப்படுகிறோம் என்றார்கள்.
But little old Joshua, about 40 years old, beat his chest in the chest and table. Then
they
were saying there. Then Caleb said, "You know what? We are more than able to do it."
ஆனால் அந்த சிறிய பண்டைய யோசுவா சுமார் 40 வயதுடையவன் தன்னுடைய மார்பிலை அடித்துக் கொண்டான். காலேபும் சொல்லிக் கொண்டிருந்தான். காலேப் அங்கே நின்று கொண்டு கூறிக்கொண்டிருந்தான். காலேப் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாம் அதை மிகவும் சுலபமாக செய்யலாம் என்றார். ஓ சகோதரனே, சிறிய மிகச்சிறிய குக்கி முக்கி யூதனங்கி நின்று கொண்டு மேலும் கீழுமாக குதித்துக் கொண்டு நம்மால் மிக சுலபமாக மேற்கொள்ள முடியும். நம்மால் முடியும் என்பது மாத்திரமல்ல, ஆனால் மிக சுலபமாக செய்ய முடியும் என்று கூறிக்கொண்டிருந்தான். ஏன் தேவன் வண்ணமாய் கூறினார், அது அதை தீர்க்கிறது. சகோதரனே, நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம், நாம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளலாம், நாம் எழுப்புதலை பெற்றுக் கொள்ளலாம், நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஏன் தேவ வண்ணமாய் கூறினார்,
we can have a true Pentecost, we can have a real revival. God said so. God keeps his promise.
நாம் ஒரு உண்மையான பெந்தேகோஸ்தை உடையவராய் இருக்கலாம், நாம் ஒரு உண்மையான எழுப்புதலை உடையவராய் இருக்கலாம். தேவன் வண்ணமாய் கூறினார், தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தை காத்துக் கொள்ளுகிறார்.
Just as God keeps his promise with his blessing, God keeps his promise with his judgment.
Amen.
We've got to take judgment of his blessing.
தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தை அவருடைய ஆசீர்வாதங்களோடு அப்படியே காத்துக் கொள்கிறது போல தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தை அவருடைய நியாய தீர்ப்போடு காத்துக் கொள்கிறார். நாம் நியாய தீர்ப்பை அல்லது ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி நடந்தாக வேண்டும். நாம் அவரோடு சென்றாகத்தான் வேண்டும் அல்லது தரித்து போக வேண்டும். அதனோடு அங்கே ஒருவராலும் போக முடியாது. அவருடைய வார்த்தையின் மேல் தரித்திருங்கள்.
I can think of a very good friend of mine that's gone on to glory. Oh, blessed old brother, sainted man, filled with the Holy Ghost, the name of Paul Rader.
மகிமைக்கு சென்று விட்ட என்னுடைய மிக நல்ல நண்பனை குறித்து என்னால் நினைக்க முடிகின்றது. பால் ரேடார் என்ற பெயருடையவர். ஓ, ஆசீர்வதிக்கப்பட்ட வயதான சகோதரன், ஒரு பரிசுத்தமான மனிதன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்.
One time out here on the West Coast, when just before he died, you know his testimony? His song that he has written, Only Believe Has Called Me to the Pulpit. I wonder if Paul in glory hears that old song being sung by the thousands and thousands and by the different languages.
ஒரு சமயம் வெளியே தூரத்திலே மேற்கு கரையிலே அவர் மறிப்பதற்கு சற்று முன்பு அவருடைய சாட்சிதான் உங்களுக்கு தெரியுமே, அவர் எழுதின அவருடைய நம்பிடுவாய் நம்பிடுவாய் என்ற பாடல், அது என்னை பிரசங்க பீடத்திற்கு அழைத்தது. மகிமையில் இருக்கின்ற பால் இந்த பழைய பாடல் ஆயிரம் ஆயிரம் ஆனவர்களால் வித்தியாசமான பாஷைகளில் பாடப்படுகின்றதை கேட்கின்றாரோ என்று நான் வியக்கின்றேன்.
How did he know that poor little old boy sat before him there with ragged shoes on and not even a necktie, even a haircut? That God would let him take that song around the world.
Amen.
God keeps his word.
அந்த ஏழையான சிறு பையனாய் கிழிந்து போன காலணிகளோடும் ஒரு கழுத்து கச்சை கூட இல்லாதவராய் தலைமுடியை வெட்டிக் கொள்ள வேண்டிய அவசியமுடையவனாய் அங்கே அவருக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருந்த என்னை தேவர் அந்த பாடலை உலகத்தை சுற்றிலுமாய் எடுத்துக்கொண்டு போக அனுமதித்தார் என்பதை அவர் எப்படி அறிந்து கொண்டார்? தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். கர்த்தராகிய நானதை நட்டேன், நான் அதற்கு இரவும் பகலுமாய் நீர் பாய்ச்சுவேன், அவர் யாரும் அதை என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ளாதபடி என்றார். அது மூழ்கிக்கொண்டிருக்கிறது போன்றது காணப்படலாம், ஆனால் அது ஒருபோதும் மூழ்காது. ஓ, அந்த சிறிய பழைய கப்பல் அந்த இரவில் எல்லா நம்பிக்கைகளும் போய்விட்ட போது அவள் இங்கும் அங்குமாய் அலங்கரிக்கப்பட்டு அங்கே கடைசி மணி நேரமாய் இருந்தது போன்று காணப்பட்டது. ஆனால் சடுதியாக யாரோ ஒருவர் அப்படியே அமைதியாக தண்ணீரின் மேல் நடந்து கொண்டு வந்தார்.
He's always there. He's never late. One more dash and the ship would drown, but he's always there.
அவர் எப்பொழுதுமே அங்கே இருக்கிறார். அவர் ஒருபோதும் தாமதமாவதில்லை. இன்னும் ஒரே மோதல் படகானது மூழ்கி போயிருக்கும், ஆனால் அவரோ எப்பொழுதுமே அங்கே இருக்கிறார் நிச்சயமாக.
That day down in Babylon, the Hebrew children walked in that fire furnace. It looked like that's the very end had come.
அந்த நாளில் அங்கே பாபிலோனில் எபிராய பிள்ளைகள் அந்த எரிகின்ற அக்கினி சூளைக்குள்ளாக நடந்து சென்றபோது முடிவே வந்துவிட்டது போன்றது காணப்பட்டது.
He's always there. He's never late. He keeps his word. I'll be with you, yea, though I walk through the valley of the shadow of death. I'll fear no evil. He's always there.
ஆனால் அவர்கள் அதற்குள்ளாக காலடி எடுத்து வைக்கையில் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்த ஒருவர் அங்கே அவர்கள் பக்கத்தில் நின்றார். அவர் எப்பொழுதுமே அங்கே இருக்கிறார். அவர் ஒருபோதும் தாமதமாவதில்லை. அவருடைய வார்த்தையை அவர் காத்துக் கொள்கிறார். நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆம், நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது கூறினான். அவர் எப்பொழுதும் அங்கே இருக்கிறார்.
He's eternal true. He cannot fail. His word can never fail. Heaven and earth will pass away, but my word can never pass away.
அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் காத்துக் கொள்கிறார். அவர் நித்தியமுள்ளவராயும் சத்தியமானவராயும் இருக்கிறார். அவர் தவறி போக முடியாது. அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போக முடியாது. வானங்களும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது.
He was out in the islands and he had a fever. He was nearly 100 miles from a doctor, out in the swamp, backwater fever, tugging, and that's sudden death.
பால் ஒரு சமயத்தில் அவர் ஒரு போராட்டத்தில் இருந்ததாக கூறினார். அவர் வெளியிலே தீவுகளில் இருந்தார். அவருக்கு காய்ச்சல் இருந்தது. அவர் ஏறக்குறைய வைத்தியரிடமிருந்து 100 miles தூரத்தில் இருந்தார். வெளியே சதுப்பு நிலங்களில், சதுப்பு நிலத்தில் வாந்தியோடு ரத்தம் கலந்த சிறுநீரோடு கூடிய காய்ச்சல் அவரை பற்றி கொண்டது. அது உடனடியான மரணமாயிருந்தது. இருண்டு போயிற்று. அவருடைய சிறிய உண்மையுள்ள மனைவியிடத்தில், நீ என் பக்கத்திலேயே இருந்து ஜெபித்துக் கொண்டு தேரே ஜெபி என்றார். அருகிலே மிகவும் இருட்டாய்க்கொண்டே இருந்தது. ஆனால் நான் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். என்ன சம்பவிக்கிறது என்று நான் கவலைப்படவில்லை. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். நான் அதனோடு தரித்திருப்பேன் என்றார். நீ இங்கே தரித்திருந்து தேரே ஜெபித்துக் கொண்டு என்றார். அவள் ஜெபித்தாள். அது இன்னும் இருளானது. அன்பே, அறைக்குள்ளே இருட்டாய்கொண்டே போகிறது. ஆனால் ஓ, நானோ சமாதானமாய் உணர்கிறேன்
என்றார்.
கொஞ்சம் கழித்து அதிக இருட்டாயிற்று. அவர் வெளியே சென்றார். அவர் ஒரு சொப்பனத்துக்குள்ளானார். அவர் சொப்பனம் கண்டுகொண்டிருப்பதாக அவர் நினைத்தார். அவர் ஓரிகனுக்கு திரும்பி வந்தார். அங்கிருந்துதான் அவர் வந்தவர். சில மரங்களை வெட்டி கொண்டிருந்தார்.
Paul, go up to the top of the mountain there and cut me a tree so many inches through, so many feet long, and bring it down to me. He said, all right, boss, I'll do it.
அவருடைய எஜமான் பால், அங்கே இருக்கிற மலையின் உச்சிக்கு போய் இத்தனை அங்கு அகலத்தில் இந்த அடி நீளத்தில் எனக்கு ஒரு மரத்தை வெட்டி அதை கீழே இடத்தில் கொண்டு வா என்றார். சரி எஜமானே, நான் அதை செய்வேன் என்றாராம்.
Well, then down is a low tree, stuck to accident. Reached down and get a hold of it, and he just couldn't listen. He said, I've lost my strength. I just can't go any further. I have lost my strength.
அங்கே உயிரே சென்று அவருடைய சிறிய மரத்தை வெட்டி சாய்த்து கோடாரியை அதில் சிக்க வைத்தார். அதை பற்றி பிடிக்கும்படி கீழே குனிந்தார். அவரால் அதை தூக்க முடியவில்லை. அவர், நான் என்னுடைய பலத்தை இழந்து விட்டேன். இதற்கு மேல் என்னால் போக முடியாது. நான் என்னுடைய பலத்தை இழந்து விட்டேன் என்றார்.
Well, he said, yeah, I'm a big man. I weigh better than 200 pounds. I got a great muscle back. Why, he said, I used to just stick my knees together, get a whole most any size log and raise it up from the put chains on it.
அவர் சொன்னார், ஏன், இங்கே நான் ஒரு பெரிய மனிதனாக இருக்கிறேன். நான் 200 pounds மேலான எடைகளோனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய தசை பின்னால் இருக்கிறது. ஏன், அவர், நான் வழக்கமாக என்னுடைய முட்டிகளை ஒன்றோடொன்று உதைத்து எந்த அளவு மரமாக இருந்தாலும் அதை பற்றி கொண்டு அதை தூக்குவதற்காக அதற்கு கீழே சங்கிலியை போடுவேன்
என்றார்.
அவர் சொன்னார், இங்கே சிறு கிளை, அதை காட்டிலும் பெரியானதல்ல. அதை என்னால் தூக்கக்கூட முடியவில்லை. என்னுடைய எல்லா பலனும் போகும் வரைக்கும் நான் போராடினேன், நான் முயற்சித்தேன். ஓ என்றார். அவர், பின்னர் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நான் எண்ணினேன்
என்றார்.
நான் கீழே உட்கார்ந்து ஒரு மரத்தின் மேல் சாய்ந்து கொண்டேன் என்றார். அவர், ஓ, நான் அவ்வளவு மோசமாயிருக்கிறேன், என் எஜமானுக்கு இந்த சிறிய மரம் அங்கே கீழே தேவைப்படுகிறது, நான் அதை கீழே கொண்டு போவதற்கு கூட போதுமான மனிதனாக இல்லை என்றார்.
Oh, what our boss wants. He wants a church without spot, without wrinkle. He wants a blood washed bunch of people.
Oh, நம்முடைய எஜமானுக்கு என்ன தேவையாயிருக்கிறது? கரைதரையற்ற ஒரு சபையே அவருக்கு தேவையாயுள்ளது. ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு தேவையாயிருக்கிறது.
He wants the people faith to stand on his word and say, that God, eternal truth, it was meant for me, I believe it.
விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையின் மேல் நின்று, அது தேவனுடைய நித்தியமான சத்தியமாயிருக்கிறது, அது எனக்காகவே குறித்து காட்டப்பட்டது, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிற ஒரு ஜனமே அவருக்கு தேவையாயிருக்கிறது. அவர் அங்கே உட்கார்கையில் அவர் ஒரு மரத்தின் மேல் சாய்ந்து அவர் அழுது கொண்டிருந்தேன் என்றார். அவருடைய எஜமான் பேசுறதை அவர் கேட்டதாகவும் பால் என்றார் என்றும் கூறினார்.
And he said, yes, boss, here I am, but I've lost all my strength. I just can't go any farther. I've tried to do, and I've tried to obey you and do what you said do, but I just can't get this thing off the ground. He said, I've struggled, I've tried, I've done everything.
அவர், ஆம் எஜமானே, நான் இருக்கிறேன், ஆனால் நான் என்னுடைய எல்லா பலத்தையும் இழந்துவிட்டேன். என்னால் இனிமேல் தாண்டி போக முடியாது. நான் செய்ய முயற்சித்தேன், நான் உமக்கு கீழ்ப்படிந்து நீர் என்ன செய்ய சொன்னீரோ அதை செய்ய முயற்சித்தேன், ஆனால் என்னால் இதை தரையின் மேலிருந்து வெறுமன தூக்கக்கூட முடியவில்லை என்றார். அவர், நான் போராடினேன், நான் முயற்சித்தேன், நான் எல்லா காரியத்தையும் செய்துவிட்டேன்
என்றார்.
தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வெளிப்படுவதை காணவும், கரைகரையற்ற ஒரு சபை உருவாக்கப்படுவதை காண வாஞ்சிக்கின்ற அநேக நல்ல உண்மையான இருதயமுடைய பிரசங்கிமார்கள் இன்றைக்கு அந்த மனப்பான்மையை உடையவராக இருக்க மாட்டார்களா என்று நான் அப்படியே
வியக்கின்றேன்.
நாம் போராடினோம், முயற்சித்தோம், அலறினோம், சத்தமிட்டோம், நாம் தொண்டை கலகலப்பாகும் வரைக்கும் பிரசங்கித்தோம், நம்முடைய தலையணைகளின் மேல் படுத்து அழுதோம்.
God, why is it just when we can spend up that income, the devil and busts up and tears up and just knocks down everything we got?
Oh, devane, adhi yen appadi irukkirathu? Sariyaga, naam ellavathaiyum saripaduthukindra bodhu, ange pisasu ulle vandu, vedithu, kidithu, appadiye naam pettirundha ella kaariyangalaiyum kile thalli vidugiraan.
What can we do when we see our lovely people and how they be scattered and gone about like that?
Nammudaiya arumaiyaana janangalai naam kaanum bodhu, நாம் என்ன செய்ய முடியும்? அவர்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டு அந்த விதமாக போயிருக்க முடியும்? பின்னர் அவருடைய எஜமானின் சத்தத்தை அவர் கேட்டபோது, அது விரோதமாக கேட்கப்படுகிறது, என்னுடைய சத்தம் பேசுகிறதை நான் கேட்டதே இல்லையே, அந்த எஜமான் என்னிடத்தில் அவ்வளவு சாந்தமாக பேசுவாரே என்று அவர் நினைத்தேன்
என்றார். It was my real boss. It was my master, my savior.
அவர், நான் சுத்தி திரும்பிய போது அது என்னுடைய உண்மையான எஜமானாய் இருந்தது, அது என்னுடைய எஜமான், என் ரட்சகர் என்றார்.
He said, Paul, you're just struggling yourself to death. That won't do you any good. He said, Paul, don't you see that little stream of water running there? He said, yeah.
அவர், பால், நீ மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறாய், அது உனக்கு எந்த நன்மையும் செய்யாது என்றார். பால், அங்கே அந்த சிறிய ஓடையின் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, நீ பார்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர் ஆம் என்றார்.
He said, just fix the thing in there. Get on it and ride on down the camp. It goes to the camp.
அவர், அந்த காரியத்தை அங்கே அதற்குள் தள்ளிவிடு, அதன் மேல் ஏறிக்கொள், அதன் மேலேயே கீழே கூடாரத்துக்கு ஏறிச்செல், அது கூடாரத்துக்கு போகிறது என்றார்.
He said, I jumped up and rolled the log in and jumped on the log, went out over the rip with just a scream into the top, my boy screaming, I'm riding on it, I'm a riding on it, I'm a riding on it.
அவர், நான் குதித்து அந்த மரக்கட்டையை உள்ளே உருட்டி தள்ளி அந்த மரத்துண்டின் மேல் குதித்து விட்டேன், அந்த சிற்றளவின் மேல் அப்படியே என்னுடைய உரத்த குரலில் சத்தமிட்டுக் கொண்டு நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சத்தமிட்டுக் கொண்டே சென்றேன் என்றார்.
And when he come to himself, he is not out in the middle of the floor and his wife screaming, top of the boy. He is out in the middle of the floor and saying, I'm riding on it.
அவர் தன் சுயநினைவிற்கு வந்தபோது அவர் வெளியே தரையின் மத்தியில் இருந்தார். அவருடைய மனைவி அவருடைய உரத்த குரலில் அலறினாள். அவர் வெளியே தரையின் மத்தியில் இருந்து, நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்.
And brothers, sisters, I know the trial of the heart. I'm getting older. I've preached. I've done everything that I know to do. I've got to a place where I see I can't do no more.
சகோதரனே, சகோதரியே, சோதனைகள் கடினமாக இருக்கிறது என்று நான் அறிவேன். எனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது. நான் பிரசங்கித்தேன். எனக்கு செய்யத்தேன எல்லா காரியங்களையும் நான் செய்துவிட்டேன். இதற்கு மேல் என்னால் செய்ய முடியாது என்று நான் காண்கின்ற ஒரு நிலைக்கு நான் போய்விட்டேன்.
I've just laid the whole thing in the lap of the Lord Jesus and I'm riding on it. I'm riding on God's promise. I'm a warrior. I'm waiting on God's name. I'm just tugging from my hand. God's church will endure forever.
நான் முழு காரியத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் மடியில் அப்படியே வைத்துவிட்டு நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய நான் அதை நட்டிருக்கிறேன். யாரும் அதை என்னுடைய கரத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளாதபடிக்கு நான் அதற்கு இரவும் பகலும் நீர்ப்பாய்ச்சுகிறேன் என்ற தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் நான் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சபை என்றைக்கும் நிலைத்திருக்கும்.
This is his word. He keeps it, and I'm riding on it. I believe it with all my heart. Hallelujah. Let us pray.
தேவனுடைய வார்த்தை உறுதியாக சரியாக என்றென்றுமாய் நிற்கும். ராஜ்யங்கள் வந்தாலும் அல்லது அணுகுண்டு விழுந்தாலும் அல்லது அமெரிக்கா பின்வாங்கி போனாலும் என்ன சம்பவித்தாலும் பொருட்படுத்த வேண்டாம். இது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அவர் அதை காத்துக் கொள்கிறார். நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். என் முழு இருதயத்தோடும் நான் அதை விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபம் செய்வோமாக.
Blessed Jesus. Oh, what a ride. Down over the ripples of joy. Down through Hallelujah Current. Oh, just ride on it. You promise. Your promises is all true. And we know that every one of them bears record that they're true.
ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவே, ஓ, என்ன ஒரு சவாரி! சந்தோஷத்தின் சிற்றலைகளின் கீழாக அல்லேலூயா ஓட்டத்தினூடாக ஓ அப்படியே அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது. அவைகள் உண்மையானவைகள் என்று அவைகள் ஒவ்வொன்றும் சாட்சி பகர்கின்றன என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
And through the ages we've seen the blessed old Bible unfold to us. And now the great hour is approaching. The midnight hour.
காலங்களினூடாக ஆசீர்வதிக்கப்பட்ட பழைய வேதாகமும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இப்பொழுது மகத்தான வேலையானது, நள்ளிரவு வேலையானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது.
Lord, great holy ministers of the gospel have gone across the nation preaching, crying, drinking, branch water, persecuted, run from pillar to post, run out of cities, locked up, made fun of, scorned, laughed, starved.
கர்த்தாவே, மகத்தான சுவிசேஷத்தின் பரிசுத்த ஊழியர்கள் தேசத்திலூடாக சென்று பிரசங்கித்துக் கொண்டும் அழுது கொண்டும் ஆற்றோடை தண்ணீரை குடித்துக் கொண்டும் துன்பப்படுத்தப்பட்டு இங்கும் அங்குமாய் ஓடி பட்டணங்களுக்கு வெளியே ஓடி அடைக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு பரிகாசம் பண்ணப்பட்டு சிரிக்கப்பட்டு பட்டினியாய்
கிடந்தார்கள். The rock, God's eternal revealed truth of the Lord Jesus Christ.
ஆனால் சபையானது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறியுள்ளது. இன்றைக்கு நாங்கள் அதன் மேல், அந்த கல்லின் மேல், தேவனுடைய நித்தியமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறோம்.
Upon that solid rock the church stands today. The atheists, the communistic, the elements of this earth has rose and they beat and they storm, but she's built up on that solid rock.
அந்த அசையாத கல்லின் மேல்தான் இன்றைக்கு சபையானது நிற்கிறது. நாத்திகர், பொது உடைமை கொள்கை, இந்த பூமியின் மூலப்பொருட்கள் எழும்பி இருக்கின்றன. அவைகள் அடித்து அவைகள் மூர்க்கமாய் தாக்கி இருக்கின்றன. ஆனால் அவளோ அந்த அசையாத கல்லின் மேல்
கட்டப்பட்டிருக்கிறாள்.
பிசாசு குற்றம் கண்டுபிடிப்பவர்களை உள்ளே அனுப்பியிருக்கிறான். அது பரிகாசம் பண்ணப்படுகிறது, அது துன்பப்படுத்தப்படுகிறது, அது இந்த உலகத்தின் எல்லா காரியங்களாலும் அழைக்கப்படுகிறது. ஓ, எல்லா காரியங்களிலும் நாங்கள் இங்கும் அங்குமாய் தள்ளப்படுகிறோம், சோதிக்கப்படுகிறோம், பரீட்சிக்கப்படுகிறோம். ஆனால் ஓ தேவரே, பண்டைய யோசுவாவும் காலேபும் போன்று நாங்கள் நித்தியமான தேவனுடைய வார்த்தையின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம் என்று இன்னமும் நாங்கள் கூறுகிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் காத்துக் கொள்கிறார், அவர் அதை செய்வதாக அவர் கூறியுள்ளார், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இந்த காலையில் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் இப்பொழுது அதை பற்றின ஒரு நெருக்கமான காட்சியை, அதாவது அது என்ன என்பதையும், அதாவது இப்பொழுது நாங்கள் இதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வார்களாக.
Someday we'll be there at the camp where the saints are camped on the breast of the earth. God and his children will be rejoicing forever. Then Lord,
என்றாவது ஒரு நாள் நாங்கள் அங்கே இந்த முகாமில் இருப்போம். அங்கே பரிசுத்தவான்கள் பூமியின் விஸ்தாரத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். தேவனும் அவருடைய பிள்ளைகளும் என்னென்றுக்குமாய் கலி கூர்ந்து கொண்டிருப்பார்கள். இதை அழியும் கர்த்தாவே,
while we have our heads bowed, our eyes closed in this tabernacle this morning, I wonder if in Christ's name, if someone would have the courage to say, Brother Branham, this day, right now, in this church, I now raise up my hands to Christ and say, from this day henceforth, I'll ride on your word, Lord, I'll stand there, accept Christ as my Savior.
நம்முடைய தலைகள் தாழ்த்தப்பட்டு நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்க இந்த ஜபகுடாரத்தில் இந்த காலையில் நாம் இருக்கும்போது கிறிஸ்துவின் நாமத்தில் சகோதரன் பிரணாம் இந்த நாளன்று இப்பொழுதே இந்த சபையில் நான் இப்பொழுது என் கரங்களை கிறிஸ்துவுக்கு உயர்த்தி இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மேல் சவாரி செய்வேன், நான் அங்கே நின்று கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு.
Never try to do things to try to merit my own salvation. I'll just believe on the Lord Jesus and accept him.
ஒருபோதும் என்னுடைய சொந்த இரட்சிப்பின் மதிப்பிற்கு முயற்சிக்கும் காரியங்களை செய்ய முயற்சிக்க மாட்டேன். நான் வெறுமன கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசித்து அவரை ஏற்றுக் கொள்ளுவேன்.
Let him put that deep divine love in my heart and the peace that passes all understanding. I'll wait on the Holy Ghost to give me.
அவர் அந்த ஆழமான தெய்வீக அன்பையும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தையும் என்னுடைய இருதயத்தில் அவர் போடட்டும். பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுக்கும்படியாக நான் அதற்காக காத்திருப்பேன்.
I raised up one time and thought I could go do it, but I found out that I couldn't. Sure. You never will. But if you just stay there long enough till he does it, then it'll stay there. Then it's anchored.
ஒரு சமயம் நான் எழும்பி என்னால் போய் அதை செய்ய முடியும் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை என்பதை நான் கண்டறிந்தேன் என்று கூற யாருக்காவது தைரியம் இருக்குமா என்று நான் வியக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். ஆனால் அவர் அதை செய்யும் வரைக்கும் நீங்கள் மட்டும் அங்கேயே அமைதலாய் போதுமான நேரத்திற்கு காத்திருக்க கூடுமானால் அப்பொழுது அது அங்கேயே தங்கியிருக்கும். அப்படியானால் அது நங்கூரமிடப்பட்டிருக்கிறது.
But if you just try to do it, you're going to fail. You've got to fail. That's the reason you have your ups and downs and ins and outs and all the things you're doing. It's because you try to do it.
ஆனால் அதை நீங்கள் செய்ய முயற்சித்தால் நீங்கள் தவறிப்போகப் போகிறீர்கள். நீங்கள் தவறத்தான் வேண்டும். அந்த காரணத்தினால்தான் உங்களுடைய மேடும் பள்ளமுமானதும் உள்ளும் புறமுமானதும் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை செய்ய முயற்சிப்பதே அதன் காரணமாயிருக்கிறது. நீங்கள் ஓ நான் இப்போது சரியாயிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்கிறீர்கள். அதுவல்லாது, அதுவல்ல, அதுவே அல்லது இல்லை, அது உள்ளே வருகிற பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. அவர் அந்த இடத்தை எடுத்துக் கொள்கிறார்.
He takes all the old roots of bitterness out, the old anger and temper and jealousy and the love of the world and things, takes it all out of it, and then you're a new creature.
அவர் அந்த எல்லா கசப்பின் பழைய வேர்களையும் பழைய கோபத்தையும் சகிக்க முடியாததையும் பொறாமையையும் உலகத்தையும் அதன் காரியங்கள் மேலுள்ள அன்பையும் அவர் எடுத்து போடுகிறார். அதையெல்லாம் உனக்குள்ளிருந்து எடுத்து போடுகிறார். அப்பொழுது நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்கள்.
Would you raise your hand and say, Christ, make me that kind of Christian this morning? God bless you. 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 God bless you.
நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, கிறிஸ்துவே, இந்த காலையில் என்னை அந்த விதமான கிறிஸ்துவனாக்கும் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக. அம்மாளே, தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே,
make me that kind of a Christian this morning. I want to be like Jesus. I want all the roots of bitterness taken out of my heart.
இந்த காலையில் என்னை அந்த விதமான ஒரு கிறிஸ்தவனாக ஆக்கும். நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். கசப்பின் எல்லா பேர்களும் என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடப்பட நான் விரும்புகிறேன்.
Now there's been a number of you raise your hand. Now right where you are. If you will with all your heart, now not just imagine, but believe that Jesus Christ, God's Son, is standing right by you. And will take that old bitterness away from you.
இப்பொழுது உங்களில் பலர் உங்களுடைய கரத்தை உயர்த்தியிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ நீங்கள் விரும்பினால் உங்களுடைய முழு இருதயத்தோடும், இப்பொழுது வெறும் யுகம் அல்ல, ஆனால் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த பழைய கசப்பின்மையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார் என்று
விசுவாசியுங்கள்.
நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ அதை உங்களுக்கு செய்யும்படி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே அவர் அதை செய்வார். அவர் அதை செய்யும்படி நீங்கள் அனுமதிப்பீர்களானால் அந்த அறுவை சிகிச்சையை உங்களுடைய மருத்துவமனையில் அவரே செய்வார்.
It's your soul. You may not be in another service. Oh, this may be the last one. Let God do it right now.
அப்படியே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். கர்த்தாவே, நினைவு கூறும் பிள்ளை, அது உம்முடைய ஆத்துமா. ஒருவேளை நீங்கள் இன்னொரு ஆராதனையில் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு கால் கடைசி ஒன்றாயிருக்கலாம். தேவன் அதை இப்பொழுதே செய்யட்டும்.
Hey, Brother Ben, should I come up the altar if you want to? Sure. You don't want to, stay right where you are. You just believe it.
சகோதரன் பிரணாம், நான் பீடத்தண்டிக்கு வர வேண்டுமா என்று கூறுகின்றீர்களா? நீங்கள் நிச்சயமாக வருவதற்கு விரும்பினால், நீங்கள் வருவதற்கு விரும்பவில்லை என்றால், நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே இருங்கள். நீங்கள் வெறுமன அதை விசுவாசியுங்கள்.
He that heareth my words, believeth on him that sent me, has everlasting life and shall never come into judgment, but pass from death to life. That's it.
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிய தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அதுதான் அது.
You'd like to come to the altar and pray? It's open. You want to stay where you're at and pray? It's your soul. It's you're the one.
நீங்கள் பீடத்தண்டை வந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் அது திறந்திருக்கிறது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருக்க விரும்பினால் ஜெபியுங்கள். அது உங்களுடைய ஆத்மாவாய் இருக்கிறது. அதனுடைய ஒன்றாய் நீங்கள் இருக்கிறீர்கள்.
The time is at hand, brother. The church is just about made up. The old stream's muddy. We've sang and fished and throw these old lead sinkers out there until the whole thing's become muddy. Too many hogs in the water. She's muddy.
சகோதரனே, காலம் சமீபமாயிருக்கிறது. சபையானது இப்பொழுது ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஓடையோ சேராக இருக்கிறது. அந்த முழு இடமுமே சேராகிவிடும் அளவிற்கு பழைய ஈ ஆழமான குண்டுகளை எரிந்து நாங்கள் வலைவீசி மீன்பிடித்தோம். சேற்றில் அதிகமான பன்றிகள் இருக்கின்றன. அவள் சேராக
இருக்கிறாள்.
நான் ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில் நான் இதை சற்று உணர்கிறேன். அதாவது தேவன் அதை செய்யப் போகிறார் என்றால் அதை செய்வதற்கு தேவன் தேவையாயிருக்கிறார். என்னால் முடியாது.
There's the word, there's the truth. You see it unfolding right here before you. The end is at hand. Jesus may come at any time. It may be that there may not even be any United States time the sun goes down tonight.
எனவே அது உங்களை பொறுத்ததா இருக்கிறது. வார்த்தை அங்கே இருக்கிறது. சத்தியம் அங்கே இருக்கிறது. அது நேராக இங்கே உங்களுக்கு முன்பாக வெளிப்படுகின்றதை நீங்கள் காண்கின்றீர்கள். முடிவு சமீபமாயிருக்கிறது. இயேசுவானவர் எந்த நேரத்திலும் வரலாம். இன்றிரவு சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் ஐக்கிய நாடுகளும் கூட அங்கே ஒரு கால் இல்லாமல் போகலாம்.
They could send 5,000 atomic bombs at one time. There wouldn't even be one living creature on the earth in another hour from now. You want, that's up to you. Think of it now while we pray.
அவர்களால் ஒரே நேரத்தில் 5,000 அணுகுண்டுகளை அனுப்ப முடியும். இப்பொழுதிலிருந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஜீவிக்கின்ற சிருஷ்டி கூட பூமியில் மேல் இராமல் போகலாம். நீ விரும்புவாயானால் இப்பொழுது அது உங்களை பொறுத்தது. நாம் ஜபிக்கையிலே அதை குறித்து இப்பொழுது சற்று சிந்தியுங்கள்.
Blessed Heavenly Father, at the closing of this word, as I turn the pages back, the message is sealed up now. The coming of the Lord is drawing nigh.
ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை முடிக்கையிலே நான் பக்கங்களை பின்னாக திருப்புகையில் இப்பொழுது செய்தியானது முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையோ நெருங்கிக் கொண்டிருக்கிறது.
Several in the building this morning raised up their hands and said, by that I want to become a Christian. I want to be a real, real born again servant of God.
இந்த காலையில் இக்கட்டடத்தில் இருக்கும் அநேகர் அவர்களுடைய கரங்களை உயர்த்தி அதன் மூலமாக நான் ஒரு கிறிஸ்தவனாக ஆக விரும்புகிறேன், நான் ஒரு உண்மையாகவே மறுபடியும் பிறந்த தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன் என்றனர்.
Lord, maybe many years you've dealt with their heart. You told them that. Your grace has still reached out to them. They're not altogether gone yet.
கர்த்தாவே, ஒருகால் அநேக வருஷங்களாக நீர் அவர்களுடைய இருதயங்களோடு இடைபெற்றிருக்கலாம். நீரே அதை அவர்களுக்கு கூறியிருக்கிறீர். உம்முடைய கிருபை இன்னும் அவர்களிடம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் முற்றிலுமாய் இன்னும் போய்விடவில்லை.
Some have done gone to a place they have no more desire. Year ago they used to put up their hand and say, well, I'd like to be a Christian. Now it's done too far. They don't feel it no more now. Just about all over.
சில வருடத்திற்கு போய்விட்டன. இதற்கு மேல் அவர்களுக்கு வாஞ்சையில்லை. ஒரு வருடத்திற்கு முன்னர் அவர்கள் வழக்கமாக அவர்களுடைய கரங்களை உயர்த்தி நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன் என்பார்கள். இப்பொழுதோ அது அதிக தூரம் போய்விட்டது. அதை குறித்து இப்பொழுது அவர்கள் அதை உணர்வதே இல்லை. எல்லாம் ஏறக்குறைய முடிந்தாயிற்று.
And that seems to be the general run of the nation. Hearing great evangelists as they cross the nation, they've sent out feelers, they've done everything, they've organized groups, they've visited homes to those who had raised their hands and tried.
அது தேசத்தின் பொதுவான ஓட்டம் போன்றிருக்கிறது. அவர்கள் தேசத்தை கடக்கையில் மகத்தான சுவிசேஷகர்கள் பேசுவதை கேட்பது போன்றிருக்கிறது. அவர்கள் முன்னணி வேவுக்காரர்களை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் குழுக்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள். தங்கள் கரங்களை முயற்சித்து உயர்த்த விரும்புகிறவர்களுடைய வீடுகளை அவர்கள்
பார்வையிடுகிறார்கள். We are gone.
அங்கே ஆயிரம் ஆயிரமானவர்கள் துவங்கினதில் இரண்டு அல்லது மூன்று பேர்கள் தான் பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லது, அது முடிந்துவிட்டது. கர்த்தாவே, அது முடிந்துவிட்டது. தேவரே, நாங்கள் எல்லோரும் போய்விட்டோம்.
Oh Father, I know that you said that all that had come to Christ you'd keep. And I believe that with all my heart. And I believe, Lord, that you will keep those
whose hearts and minds are stayed on you. Oh, Pidave, Christu vandai vanda ellorayum neer kaathukollivir endru neer kooriniranthu naan arivaen. Naan en mulu irudhayathodu adai viswasikkiren. Irudhayangalaiyum சிந்தைகளையும் உம்மேல் வைத்துள்ளவர்களை நீர் காத்துக் கொள்வீர் என்று கர்த்தாவே நான்
விசுவாசிக்கிறேன்.
சபைக்காகவும் அந்த சபையில் இருக்கின்ற ஜீவிக்கின்ற தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காகவும் இந்த மகத்தான ஆவிக்குரிய சரீரத்திற்காகவும் கர்த்தாவே நான் உமக்கு நன்றி
செலுத்துகிறேன். Knowing that they see the handwriting on the wall, seeing the great things are happening, the signposts.
ஆனால் ஓ தேவனே, அதற்கு புறம்பாக இருக்கிறவர்களுக்காகவும் சுவற்றின் மேலுள்ள கையெழுத்தை அவர்கள் காண்கிறார்கள் என்பதை அறிவதாலும் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற மகத்தான காரியங்களையும் அடையாள கம்பங்களையும் காண்கிறதினாலும் என்னுடைய இருதயம் எப்படியாய் நடுங்குகிறது.
And America is still full of old dirty jokes and uncensored programs on television, radio, and love story, and scoffers and laughers, and big time frolics and Hollywood evangelism.
America innamum palaya asuthamana geligalalum tholaikkaatchi vaanoliyinal varum thanikki seyyapadana nigatchigalalum kaadal kadhaiyalum pariyasakkaargalalum sirippavargalalum peruvaariyana nera kelikkigalalum Hollywood subisheshangalalum nirandirukkirathu.
Oh God, if the midnight hour is striking, truly, she's ready to go. And what can I do, Lord?
Oh, Devane, adu unmayagave nallirivu nera thuvakkamai irukkirathu. Aval poga aayithamai irukkiraal. Naan enna seiya mudiyum, Kathave?
I'm worried, I've cried, I've begged, it's just on you now, Lord. That's all I can do. I've preached it. I'll just stand right on the word, Lord. I'm trying to ride right into the camp now. I won't be long.
நான் கவலைப்பட்டேன், நான் அழுதே, நான் கெஞ்சினேன். இப்பொழுது கர்த்தாவே, அது உண்மையில்தான் இருக்கிறது. என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். நான் அதை பிரசங்கித்திருக்கிறேன். நான் சரியாக அப்படியே வார்த்தையின் மேல் நிற்பேன் கர்த்தாவே. நான் இப்பொழுது நேராக முகாமுக்குள் சவாரி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நேரமோ நீண்டதாக இருக்காது. இப்பொழுது தேவரே, இன்றைக்கு உத்தமமான இருதயத்தையுடையவர்களுக்கு தேவரே அவர்களுக்கு இப்பொழுது ஏதாவது காரியத்தை செய்யும். இந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருப்பார்களாக.
Make them well. Bring back those cold backsliders, Lord. Let them know they're playing on such treacherous ground. Soon they'll be gone. It'll be too late then. Grant now that your spirit will deal greatly with us. In Christ's name, amen.
எங்கள் மத்தியில் இருக்கிற வியாதியஸ்தரை சுகப்படுத்தும் கர்த்தாவே அவர்களை சுஸ்தமாக்கும். அந்த குளிர்ந்து போன பின்வாங்கி போனவர்களை திருப்பிக் கொண்டு வாரும் கர்த்தாவே. அவர்கள் துரோகம் செய்கின்ற ஸ்தலத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறதை அவர்கள் அறியும்படியாய் செய்யும். சீக்கிரத்தில் அவர்கள் போய்விடுவார்கள். அப்பொழுது அது மிகவும் காலம் கடந்ததாகிவிடும். உம்முடைய ஆவி மகத்தாக எங்களோடு இடைப்படும்படி இப்பொழுது அருள் செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
To the young people, I would say this. If I could this morning after a birthday yesterday of 48 years in this life.
வாலிபமான ஜனங்களுக்கு நான் இதை கூறுவேன். என்னால் முடிந்தால் இந்த காலையில் நேற்றைய தினம் ஒரு பிறந்த நாளுக்கு பின்னர் இந்த ஜீவியத்தில் 48 வருடங்களில்
20 some odd years of that, about 24 years I've spent for the Lord Jesus. As a boy of about 23 years old, I started preaching the gospel.
20-க்கும் அதிகமான வருடங்கள், சுமார் 24 வருடங்களை நான் கர்த்தராகிய இயேசுவுக்காக செலவழித்திருக்கிறேன். சுமார் 23 வயதுள்ள ஒரு பையனாக நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க துவங்கினேன்.
If there is any regrets that I have, any regrets, if I could touch a button this morning and go back to the fabulous age of about 16 or 17, I would only want to do it for one thing. That is to serve Christ.
எனக்கு எந்த வருத்தங்களாவது எந்த வருத்தமாவது இருக்குமாயின் என்னால் இந்த காலையில் நான் ஒரு பொத்தானை தொட்டு நம்ப முடியாத வயதான சுமார் 16 அல்லது 17 வயதிற்கு திரும்பி போனால் நான் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய விரும்புவேன். அதாவது கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதே.
That's what it means. To serve Christ alone, God who knows my heart knows that's true. Serve Christ alone.
அதனுடைய அர்த்தமே அதுதான். கிறிஸ்துவுக்கு மட்டுமே சேவை செய்வதே ஆகும். என்னுடைய இருதயத்தை அறிந்த தேவன் அது உண்மை என்று அறிவார். கிறிஸ்துவுக்கு மட்டும் சேவை செய்தல். என் இருதயத்தில் உள்ள கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நங்கூரத்தோடு எப்பொழுதாவது ஒத்துப்போனதாக நான் எந்த காரியத்தையும் ஒருபோதும் கண்டதில்லை, அல்லது எந்த காரியத்தையும் நினைத்ததும் இல்லை. நான் ஒன்றையும்
அறியேன்.
நான் சமுத்திரங்களில் யாத்திரை செய்திருக்கிறேன், ஆகாய வழிகளினூடாக நான் பறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காட்சிகளையும் நான் கண்டிருக்கிறேன், நான் உலகத்தின் 7 அதிசயங்களையும் கண்டிருக்கிறேன், சொல்லப்போனால் நான் உலகத்தின் 7 முதன்மையான காட்சிகளையும்
கண்டிருக்கிறேன்.
உலகத்தின் எல்லா மலைப்பக்கங்களையும் மிக அருகிலிருந்து நான் கண்டிருக்கிறேன். நான் ஒரு வேட்டைக்காரன், எல்லா விதமான தேசங்களிலும் நான் வேட்டையாடி இருக்கிறேன், நான் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறேன், மீன் பிடித்திருக்கிறேன், நான் குதிரைகள் மீது சவாரி செய்திருக்கிறேன், நான் கால்நடை பண்ணைகளை கண்காணித்திருக்கிறேன், எனக்கு செய்ய தெரிந்த எல்லா காரியங்களையும் நான்
செய்திருக்கிறேன்.
நான் இதை கூறுவேன், அதாவது அங்கே இருக்கின்ற எல்லா காரியங்களையும் ஒன்றாக கூட்டி திரட்டி வைத்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஒரு சிறு துளியையும் உண்டாக்க முடியாது.
என்னால்
என்ன செய்ய முடியும்? ஓ ஆம், இங்கே இந்த சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு சிறிய பெண் சிநேகிதிகள் இருந்தார்கள், என்னுடைய தலைமுடியை மழமழப்பாக்குவார்கள், வாகனத்தின் முன்னாக காற்றை தடுக்க உபயோகிக்கும் கண்ணாடியை வண்டியின் பின்னால் போட்டு என்னோடு தேதி குறிப்பிட்டு வந்திருக்கிறார்கள். நான் நினைத்தேன், ஆனால் அது சரியாய் திருப்தி படுத்தவில்லை. எல்லா நேரத்திலும் அங்கே ஏதோ காரியத்தில் நீ குறைவனாய் இருந்து கொண்டிருக்கிறாய்.
I've seen the girl with the pretty brown eyes and it was you know how you feel as young folks. I thought that was just it.
அழகான பழுப்பு நிறமுள்ள கண்களை உடைய பெண்ணை நான் கண்டிருக்கிறேன். வாலிப ஜனங்களாய் இருக்கையில் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அது சரியாய் இருந்தது என்று நான்
நினைத்தேன்.
எனக்கு மட்டும் இந்த வாலிப அம்மாளோடு ஒரு தேதி மட்டும் கிடைத்தால் அது சரியாயிருக்கும். அது என்னுடைய எல்லா இயக்கத்தையும் சரியாய் வெளியுறச் செய்யும். அது அதை சரியாய் தீர்த்துவிடும். நான் அவளோடு ஒரு நாளை குறித்து அவளோடு வெளியே 15 நிமிடங்கள் இருந்து வேறு யாருக்காவது தேடிக்கொண்டிருப்பேன். அது என்னை சரியாய் திருப்திப்படுத்தவில்லை. ஓ, அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளை, அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஒரு கட்டத்தின் பின்னால் கீழே உள்ள ஒரு சிறிய பழைய நிலக்கரி கொட்டகையில் ஒரு பழைய புல்கோணியின் மேல் முழங்கார் படியிட்டு, ஒரு சந்திலே நான் இங்கே ஈரமான தரையிலே முழங்கார் படியிட்டு, கர்த்தராகிய இயேசுவே, எனக்காக நீர் ஏதாவது காரியத்தை செய்ய முடியுமா என்றேன்.
That's when a peace that passes all understanding 24 years ago anchored here in this heart of mine, and it's worth all there is in the whole world. I've never seen nothing to compare with.
அதாவது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் 24 வருடங்களுக்கு முன்பாக அப்பொழுது இங்கே இந்த என்னுடைய இதயத்திற்குள் நங்கூரமிட்டது. முழு உலகத்தில் இருக்கின்ற அனைத்துமே அதன் மதிப்பாயிருக்கின்றது. அதனோடு ஒப்பிட்டு பார்க்க நான் ஒருபோதும் ஒன்றையும் கண்டதில்லை.
Through the many dangers, toils, and snares, I have already come.
Amen.
It's grace that's brought me safe thus far. It's grace that'll take me on.
அநேக உபாயங்கள், தொல்லைகள், கண்ணிகளின் மூலமாக நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன். இதுவரை என்னை பத்திரமாக கொண்டு வந்தது கிருபைதான். என்னை தொடர்ந்து கொண்டு போகக்கூடியதும் கிருபைதான்.
I've trusted him in the hours of sickness and accident. I've trusted him when the airplanes were spinning in the storm and you didn't know what...
வியாதி மற்றும் விபத்து நேரங்களில் நான் அவரை நம்பியிருந்தேன். ஆகாய விமானங்கள் புயலில் பின்னிக் கொண்டு சென்ற போது நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தேன். உங்களுக்கு அது என்னவென்று தெரியாது.
I said, Lord Jesus, are you finished with me? If not, straighten this play out, sir. Screw around to my condition.
நான் கர்த்தராகிய இயேசுவே, என்னோடு நீர் முடித்துக் கொண்டீரா? இல்லை என்றால் இந்த ஆகாய விமானத்தை சரிபடுத்தும் என்றேன். அவளுடைய சரியான நிலையில் நல்ல விதமாக அவள் செல்வதை காண்கிறேன்.
I stood in the clinic for the best of doctors in the nation, so, and they look at me and say, just a few more minutes to live, he's going.
இந்த தேசத்தில் உள்ள மிக நேர்த்தியான வைத்தியர்கள் இருக்கின்ற தனி மருத்துவமனையில் நான் நின்றிருக்கிறேன். அவர்களை நோக்கி பார்த்து, இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் ஜீவிக்கப் போகிறான், அவன் போய்க் கொண்டிருக்கிறான் என்பார்கள்.
And when the best doctors that could be got for me, I said, Lord Jesus, are you true with me? And all of a sudden, I was normally back to myself. Turning.
எனக்காக கொண்டு வரக்கூடிய மேலான வைத்தியர்கள் இருக்கும் பொழுது நான், கர்த்தராகிய இயேசுவே, நீர் என்னோடு துணையாக இருக்கிறீரா என்றேன். சடுதியாக நான் திரும்ப என்னுடைய சாதாரண நிலைமைக்கு வந்துவிட்டேன். நிச்சயமாக. ஆச்சரியமான கிருபை எவ்வளவு இனிமையாக துணிக்கிறது! அது என்ன என்று விளக்க எனக்கு நாவுகள் இருக்க நான் எப்படி ஆய் வாஞ்சிக்கிறேன். மானிட சிந்தனைக்கு அது மிகவும் மகத்தானதாயிருக்கிறது.
Take my word. Don't you take a substitute, friend. Don't take a substitute. Don't just go and say, well, I do this. I tell you what, I'm a pretty good person. Don't rely on that. Don't do it.
என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நண்பரே, நீ ஒரு பதிலையை எடுத்துக்கொள்ளாதே. வெறுமன போய், இப்பொழுது நான் இதை செய்கிறேன் என்ன என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு அருமையான நல்ல நபர் என்று சொல்லாதே. அதன் மேல் நம்பிக்கையா இராதே. அதை செய்யாதே.
Just stay there until something just reaches down, takes away all the sin, and puts a kiss there that just burns.
ஏதோ காரியம் சரியாய் உங்களை தொடு மட்டும், எல்லா பாவங்களையும் தூர எடுத்து போடு மட்டும், அங்கே முத்தமிட்டு எரிக்கும் அரைக்குமாய் அங்கேயே சரியாக தரித்திரு.
When the trials come, you don't have to wonder if I'm going to do that. It's just some hole there.
சோதனைகள் வரும்பொழுது நான் அதை செய்யப் போகிறேனோ என்று நீ ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏதோ காரியம் அது சரியாக அங்கேயே தாங்கிக் கொள்கிறது.
And as a middle-aged man now, I've got to come down and think this, that one of these days, I got to go. If Jesus tarries, I got to go.
இப்பொழுது ஒரு நடுத்தர வயதுள்ள மனிதனாய் நான் கீழே இறங்கி வந்து இதை சிந்திக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். அதாவது, இந்நாட்கள் ஒன்றில் நான் போயாக வேண்டும். இயேசுவானவர் வர தாமதிக்குமேயானால் நான் போயாக வேண்டும்.
I don't know what it'll be when I get down to the end of the road. I don't know. I'm not trusting upon my preaching. No, sir. No, I'm not trusting upon the things that I've done. Oh, God, no. Oh, let that be far from me.
அது என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய பிரசங்கத்தின் மேல் நான் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. இல்லை ஐயா, இல்லை. நான் செய்திருக்கின்ற காரியங்களின் மேல் நான் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. ஓ தேவனே, இல்லை. ஓ, அது என்னிடத்திலிருந்து தூரமாயிருப்பதாக.
I've done things since I've been a preacher, neglected and done this and that. I don't want to trust in nothing, not enough, sir.
நான் ஒரு பிரசங்கியா இருந்தது முதற்கொண்டு நான் காரியங்களை செய்திருக்கிறேன். அசட்டை செய்து இதை அதை செய்திருக்கிறேன். எதன் மேல நான் அம்பிக்கையா இருக்க விரும்பவில்லை. இல்லை ஐயா.
I don't want to say, Lord, I've won over a million souls. See, that has nothing to do with it. Not a thing. The only thing I'm trusting is His grace, His promise.
கர்த்தாவே, 10 லட்சத்திற்கு மேலான ஆத்துமாக்களை உமக்கு ஆதாயப்படுத்தியிருக்கிறேன் என்று நான் கூற விரும்பவில்லை. அதற்கு அதனோடு ஏதும் செய்வதற்கில்லை. ஒரு காரியமும் இல்லை. நான் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் அவருடைய கிருபையாய், அவருடைய வாக்கு தத்தமாய், அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது.
Lord, you said, though I walk through the valley of the shadow of death, I fear no evil. You said, I'll never leave thee nor forsake thee.
கர்த்தாவே, நீர் கூறியிருக்கிறீர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை
என்றீர்.
நான் அந்த தலையணையை அழுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குளிர்ந்த மரண வேர்வை என்னுடைய புருவத்திலிருந்து வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது. அவர் அங்கே இருப்பார். நான் இங்கே நின்று கொண்டிருப்பது போன்று அவ்வளவு நிச்சயமாய் அப்படியே அவர் இங்கே இருப்பார்.
என்னுடைய
கடைசி பிரசங்கத்தை நான் பிரசங்கித்து வேதாகமத்தை மூடி கடைசி முறையாக வெளியே நடப்பேன். வேலையானது முடிவுகிறது. அவர் எங்கே இருப்பார்? ஆமையா,
just as sure as I believe that he's coming, when he comes again I'll be there too. Yes sir.
அவர் வருகிறார் என்று நான் அப்படியே உறுதியாய் விசுவாசிக்கிறது போல அவர் திரும்பி வரும்பொழுது நானும் கூட அங்கிருப்பேன். ஆமையா,
not because I'm there, it's because he has for me and I accept it upon the basis of his eternal word.
எனக்கு தகுதி இருக்கிறது என்ற காரணத்தினால் அல்ல, அவர் எனக்காக வைத்திருக்கிற காரணத்தினாலே அவருடைய நித்தியமான வார்த்தையின் அடிப்படையின் மேல் நான் அதை ஏற்றுக்
கொள்கிறேன்.
அதன் மூலமாக ஏதோ காரியம் அங்கே சம்பவித்துக் கொண்டிருந்தது என்று நான் அறிவேன். ஏதோ காரியம் சம்பவித்தது. என்னால் எவ்வளவு சத்தமிட முடியும் என்பதல்ல, எவ்வளவு நன்றாக என்னால் சொல்ல முடியும் என்பதல்ல. உலகத்திலேயே நான் மகத்தான பிரசங்கியாராய் இருந்தால், நான் மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருந்தால் என்னவாக இருந்தாலும் அதனோடு அதற்கு ஏதும் செய்வதற்கில்லை. அதற்கு காரணம் ஏதோ காரியம் சம்பவித்தது.
Something taken place in here. It's taken all the old jealousy and bitterness and evil and everything from my heart and now I just love him day and night. Something happened. I want to see him someday. I want you to also.
இங்கே உள்ளே ஏதோ காரியம் நடந்திருக்கிறது. அது எல்லா படைய பொறாமையையும் கசப்பையும் பொல்லாத மற்றும் எல்லா காரியங்களும் என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடப்பட்டது. இப்பொழுது நான் அவரை இரவு பகலாக நேசிக்கிறேன். ஏதோ காரியம் சம்பவித்தது என்றாவது ஒரு நாள் நான் அவரை காண விரும்புகிறேன். உங்களையும் கூட நான் வாஞ்சிக்கிறேன்.
Little church struggling now for the kingdom of God. Don't never falter in this day. If you do, quickly repent. Jump right back. If you stump your toe, don't fall. If you fall, get up.
இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்காக போராடி கொண்டிருக்கும் சிறிய சபையே, இந்த நாளில் தவறி போகாதே. நீ தவறி போவாயானால் சீக்கிரமாய் மறந்திரும்பு, உடனே திரும்பி குதி. புரிகின்றதா? நீங்கள் உங்களுடைய கால் விரல்களை தரையில் உதைப்பீர்களானால் விழுந்து போவீர்கள். நீங்கள் விழுந்தால் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், என்னே எழுந்திருங்கள். நிச்சயமாக
if you made a mistake now in this revival coming on and you went back and got cold and different, wait, get out of your Bible, walk out in the apple orchard somewhere, get out to yourself and say, God, now here I am, I'm sorry as I say.
நீங்கள் ஒரு தவறை செய்திருந்தால் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற இந்த எழுப்புதலிலே நீங்கள் அப்படியே திரும்பி போய் கவலையற்றவர்களாய் உறைந்து போயிருக்கிறீர்கள். எழும்பு, உங்கள் வேதாகமத்துக்கு திரும்புங்கள். எங்கேயாவது ஆப்பிள் தோப்பில் நடந்து செல்லுங்கள். சிக்கிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள தேவரே, இப்பொழுது இதோ நான் இருக்கிறேன், இந்த காரியத்திற்காக நான் வருந்துகிறேன் என்று கூறுங்கள்.
You're going to get a whipping for it. Just remember that. Yes, indeed, you'll reap what you sow out. Yes, but whatever you do, take your whipping here.
அதற்காக நீங்கள் ஒரு சவுக்கடியை வாங்கப் போகிறீர்கள். அதை அப்படியே நினைவில் வையுங்கள். ஆம், நிச்சயமாக நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். ஆமையா, ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய சவுக்கடியை இங்கேயே பெற்றுக் கொள்ளுங்கள்.
Get right up and straighten up and say, Father, here I am with you. Just as thou seest it, Lord, here I am. That's right. And walk right back with a hallelujah on your heart.
உடனே எழும்பி சரிபடுத்திக் கொண்டு, பிதாவே, இதோ நான் இருக்கிறேன், நீர் பொருத்தமாய் காண்கிறபடியே அப்படியே எனக்கு சவுக்கடி தண்டனை அழியும் கத்தாவே, இதோ நான் இருக்கிறேன் என்று கூறுங்கள். அது சரியே. பின்னர் சரியாக திரும்பி உங்கள் இருதயத்தில் ஒரு அல்லேலூயாவோடு நடந்து செல்லுங்கள்.
God lets the whip down on you. Just say, yes, Lord, I deserve every bit of it. Just keep on going. God will take you through all right. It'll be over one of these days.
தேவன் அந்த சவுக்கடியை உன்மேல் விழும்படி அனுமதிக்கிறார். ஆம் கர்த்தாவே, அதன் ஒவ்வொரு துணிக்கைக்கும் நான் தகுதியானவன் என்று வெறுமன கூறுங்கள். தொடர்ந்து அப்படியே போய்கொண்டே இருங்கள். தேவன் உன்னை சரியாக நேராக்கி கொண்டு செல்வார். இந்நாட்கள் ஒன்றில் அதெல்லாம் தீர்ந்து போகும்.
I think that good old song, Brother Neville, let me say, I'll soon be done of the trouble and trial. Yes, that's right.
சகோதரன் நெபிலும் மற்றவர்களும் வழக்கமாக பாடுகின்ற அந்த நல்ல படைய பாடலை நான் நினைக்கிறேன். எனக்கு சீக்கிரத்தில் எல்லா தொல்லைகளும் சோதனைகளும் முடிந்துவிடும். ஆம், அது சரியே.
How many loves you must see your hand? Give us a call, amazing grace. Everybody is speaking to me.
எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை நாங்கள் காணலாமா? சரி, எங்களுக்கு ஒரு சுருதியை கொடுங்கள். ஆச்சரியமான கிருபை. எல்லோரும் ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாயிருங்கள். இப்பொழுது மெதுவாக நான் வழக்கமாக வயதான டாக் டேவிஸும் அவர்களில் அநேகர் பேசுவதையும் கேட்பேன். அநேக பண்டைய பரிசுத்தவான்கள் பேசுவதையும் நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் கடந்து போன பிறகு ஊழியமானது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. அவர்கள் உணர்ந்ததை குறித்து அவர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன்.
Just begin to realize. Oh, hallelujah. What a wonderful thing.
Hallelujah. அதை இப்பொழுதுதான் உணரத் துவங்கினேன். ஆமென். அதை இப்பொழுதுதான் உணரத் துவங்கினேன். ஓ, எப்படியாய்! என்ன ஒரு அற்புதமான காரியம்!
What would I hold to today? Where would I go? Where are you going? Amen. Hallelujah. What would I do? What would happen to me today if it wasn't for Christ?
இன்றைக்கு நான் எனத்தை பற்றிக் கொள்ளுவேன். நான் எங்கே போவேன்? நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமேன். நான் என்ன செய்வேன்? எங்கே? அது கிறிஸ்துவாக இல்லாதிருக்குமானால் எனக்கு இன்றைக்கு என்ன சம்பவிக்கும்?
Where would my hopes be anchored? I'd be a maniac. When I see what's fixing to happen, and though that was all over forever, oh my, what would I do?
என்னுடைய நம்பிக்கைகள் எங்கே நங்கூரமிடப்படும்? நான் ஒரு பித்துப்பிடித்தவனாயிருப்பேன். என்ன சம்பவிக்க இருக்கிறது என்பதை நான் காணும் போது என்னென்றைக்குமாய் அதனுடைய எல்லாமே அது என்று அறிந்து, ஓஹோ, என்ன நான் என்ன செய்வேன்?
Oh, I am so glad. I'm so glad. It's just the dawning of day. We're just in a dream. We're fixing to wake up.
ஆனால், ஓ, நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். அது வெறுமன ஒரு நாளின் விடியலாயிருக்கிறது. நாம் வெறுமன ஒரு சொப்னத்துக்குள் இருக்கிறோம். நாம் விழித்தல் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஓ, ஒரு தீக்கரவில் இருந்தது போல அதிலிருந்து வெளிவந்து ஒரு வசந்த காலத்திற்குள் செல்லுதல். நித்தியமான இளமை, நித்தியமான ஆரோக்கியம், நித்தியமான சந்தோஷம், நித்திய சமாதானம். அது அற்புதமா இல்லையா? அவர் அவ்வளவு தத்துருவமாயிருக்கிறார்.
I wonder how many here are sick now and wants to be prayed for. I see your hand. All right.
இப்பொழுது இங்கே எத்தனை பேர் வியாதியாயும் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் என நான் வியக்கின்றேன். உங்களுடைய கரங்களை நாங்கள் காண்போமாக. சரி,
we've had some of the most marvelous things to happen in the meeting. Of course, it's a platform. And I have coming into a type of something that it just seems to be greater than what it was.
இந்த கடந்த வாரத்தில் என்ன சம்பவித்திருக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலேயே எங்களுக்கு கூட்டத்தில் மேடையிலேயே மிகுந்த ஆச்சரியமான காரியங்கள் சில சம்பவிப்பதற்கிருந்தன. நான் ஒரு விதமான ஏதோ காரியத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறேன். அது இருந்ததை காட்டிலும் மகத்தானதாக இருப்பது போன்று அது அப்படியே காணப்படுகிறது.
I have come to the platform and God has given a gift of a prophetic gift which can that's beyond question. I can prove it to you right here, see. That's beyond question.
நான் மேடைக்கு வந்து விட்டேன். தேவன் ஒரு தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார். அது கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நான் இங்கேயே அதை உங்களுக்கு நிரூபிக்க முடியும். புரிகின்றதா? அது கேள்விக்கு அப்பாற்பட்டது.
But I see it just doesn't get the job done the way it should because it's just a gift. Another thing, it's an individual. You see, it pertains to an individual through a gift.
ஆனால் அது செய்யப்பட வேண்டிய விதத்தில் அந்த வேலை சரியாக செய்யப்படவில்லை என்பதை நான் காண்கிறேன். ஏனென்றால் அது வெறுமென ஒரு வரமாக இருக்கிறது. இன்னொரு காரியம், அது ஒரு தனிப்பட்ட நபர். நீங்கள் பாருங்கள், அது ஒரு வரத்தின் மூலமாக ஒரு தனிப்பட்ட நபரை பொறுத்ததாக இருக்கிறது.
But I had done something the other day, tried to get the people in Oakland, just in the big arena there. I said, just this presence, and just stayed right with that word.
ஆனால் அன்று நாள் நான் ஏதோ காரியத்தை செய்து ஓக்லாண்டில் அங்கே பெரிய அரங்கத்தில் ஜனங்களை கூட்டும்படி முயற்சித்தேன். நான் அப்படியே அவருடைய சமூகத்தில் என்று கூறி அப்படியே சரியாக வார்த்தையோடு தரித்திருந்தேன்.
And got the people with the, you know what? There was more healing. And I believe I've ever seen in any one meeting taking place outside of the big meetings like in Africa and around like that, but for its size.
ஜனங்கள் கூடி வந்தனர். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்காவிலும் அதை போன்று சுற்றிலும் நடந்த வெளிப்புற பெரிய கூட்டங்களை காட்டிலும், ஆனால் அதனுடைய அளவை போன்றே எந்த ஒரு கூட்டத்திலும் சம்பவித்ததை நான் எப்போதும் கண்டதாக நான் நினைப்பதை காட்டிலும் அதிகமான சுகமளித்தல் இருந்தது.
The people just recognizing the presence of God in the meeting. Just sitting there and getting the presence of God. And people would get up, heal them, cross-eyed, straightened.
கூட்டத்திலிருந்து தேவனின் பிரசன்னத்தை ஜனங்கள் அப்படியே கண்டுகொண்டு அப்படியே அங்கேயே உட்கார்ந்து தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக பிரவேசித்தனர். ஜனங்கள் எழும்பி நின்று சுகமடைந்தார்கள். ஓரக்கண் பார்வை நேராக்கப்பட்டது.
Oh, it's, I believe it's coming to a time where the Paul said, where there is prophecies, it shall fail. Where there is tongues, they shall cease.
நான் நினைக்கிறேன் அது ஒரு நேரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அங்கே பவுல், தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறதோ அது ஒழிந்து போகும், எங்கே அந்நிய பாஷைகள் இருக்கிறதோ அவைகள் ஒழிந்து போம்
என்றான்.
ஒரு நேரம் வரை அது வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். பரிசுத்தமான்கள் இந்த விதமாக ஒன்று கூடும் பொழுது ஒரு அன்பின் ஆவி அப்படியே ஜனங்களை மேலாக வாரிக்கொள்ளும். அங்கே உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நபரும் தவறான யாவும் வெளியே எடுக்கப்படும். அது அத்தகைய ஒரு பரிசுத்த ஆவியின் பிரசன்னமாயிருக்கும். நாம் அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களுக்காக இப்பொழுது ஜபிக்கும் போது அது ஒரு கால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனின் தொடர்பாக இருக்கலாம். கரங்களை மேலே வைத்தல் அது அப்படியே தேவனுக்கு ஒரு துதியை போன்றுள்ளது என்று நான்
விசுவாசிக்கிறேன்.
ஆனால் ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய சபையானது வெளியே அழைக்கப்படும் போது அதை போன்று அங்கே பரிசுத்தவான்கள் ஒன்று சேர்ந்த அமர்வர் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே உள்ளே வந்து பெந்தேகோஸ்தே நாளில் அது இருந்தது போன்றே அப்படியே சரியாக கவர்ந்தெடுப்பார்.
புரிகின்றதா?
ஜனங்களை சுகப்படுத்தும், ஜனங்களை எழுப்பும், மகத்தான காரியங்களை செய்யும். அது சம்பவிப்பதை நான் காண துவங்குகிறேன். ஏனென்றால் எதற்காக என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Man has went forth with gifts, that's true. I have no doubt to say I'm not a critic of anybody's what they believe, that's up to them.
ஜனங்கள் வரத்தோடு முன் சென்றார்கள், அது உண்மை. சொல்வதற்கு எனக்கு சந்தேகம் ஏதும் இல்லை. நான் யாருடைய குறையையும் காண்பவன் அல்ல. அவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்களோ அது அவர்களை பொறுத்தது. பாருங்கள்,
But I've seen men with gifted ministries, but they went forth and more or less made us, what would I say now, with respect and with love, and God knows it's from my heart. See.
நான் வரமளிக்கப்பட்ட ஊழியங்களோடு உள்ள மனிதர்களை கண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் முன்னேறி சென்றனர், சற்றேறக்குறைய ஒன்றை உண்டாக்கினார்கள். நான் என்ன சொல்லுவேன்? இப்பொழுது மரியாதையுடனும் அன்புடனும் அது என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று தேவன் அறிவார். புரிகின்றதா?
They have made more like a money gathering affair out of it, you see. Just get people together, want to put on some great big something, and maybe they put the money out, and well, that may be all right.
அவர்கள் அதிலிருந்து பணத்தை சேகரிப்பது போன்ற காரியத்தை அதிகமாக உண்டாக்கி இருக்கின்றனர். நீங்கள் பாருங்கள், அப்படியே ஜனங்களை ஒன்று சேர்த்து சில மகத்தான பெரிய ஏதோ காரியத்தை மேலே புகுத்த விரும்புகிறார்கள். அவர்கள் பணத்தை முதலீடு செய்யலாம், நல்லது, ஒரு கால் அது சரியாயிருக்கலாம்.
But it seems to me that well, the ends are coming, what the people need with their money. Oh, what do you need with it yourself? See?
அவர்கள் நல்லது, முடிவானது வந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய பணத்தோடு ஜனங்களுக்கு என்ன தேவையா இருக்கிறது என்கிறார்கள். அதனோடு உங்கள் தேவை என்ன? உங்களைத்தான். புரிகின்றதா?
So that the thing of it is get the gospel to the people, you see. Is the preach. I believe if we just in gifts, you see, signs.
ஆகையால் அதன் காரியமே ஜனங்களுக்கு அப்படியே சுவிசேஷத்தை கொண்டு சென்று பிரசங்கிப்பதாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நாம் சரியாயிருப்போமானால் நான் நம்புகிறேன், வரங்கள் நீங்கள் பாருங்கள், அடையாளங்கள். இப்பொழுது ஒரு நபராய் இங்கே வந்து இந்த காலையில் இந்த பிரசங்கப்பிடத்தில் இங்கே நின்று மகத்தான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். அது அந்த நபர் ரட்சிக்கப்பட்டு விட்டார் என்று கூட அர்த்தமாகாது. பிசாசுகள் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கின்றன. நிச்சயமாக அவைகள் செய்கின்றன, நிச்சயமாக அவைகள் செய்கின்றன. கடைசி நாளில் அவர்கள் அதை காட்டிலும் அதிகமாக செய்வார்கள் என்று வேதம் கூறியுள்ளது.
Well, Jesus said, many will come to me and say, Lord, have not I cast out devils in your name? And have not I did this? And have not I done that? And all these things, he said, I didn't know it. Depart from me, you workers of iniquity.
இயேசு அநேகரின் இடத்தில் வந்து, கர்த்தாவே, நான் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவில்லையா? நான் இதை செய்யவில்லையா? நான் அதை மற்றும் இந்த எல்லா காரியங்களையும் செய்யவில்லையா என்பார்கள். அதற்கு அவர், நான் அதை அறியேன், அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். புரிகின்றதா?
I believe the time is coming, the manifestation of the gifts that gives every man a profit with all. That's true. I believe gifts are wonderful and we need them and respect them.
நேரமானது வந்து கொண்டிருக்கிறது என நான் நம்புகிறேன். வரங்களின் வெளிப்படுத்தல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆதாயமாயும் கூட கொடுக்கப்பட்டது, அது உண்மை. வரங்கள் அற்புதமானவைகள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவைகள் நமக்கு தேவை, அவைகளுக்கு மரியாதை கொடுக்கிறோம்.
But I believe the time's coming when it's going to be on a higher standard now. After all these things is done away, that which is love will endure forever.
ஆனால் நேரமானது வந்து கொண்டிருக்கிறது, அப்பொழுது அது அதை காட்டிலும் ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்க போகிறது என்று நான் நம்புகிறேன். ஏன்? இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிந்த பின்னர் அன்பு என்பது எதுவோ அது என்னென்றைக்குமா நிலைத்திருக்கும். புரிகின்றதா?
It's the love of God. We'll just be standing preaching like this or talking. And just the love will just settle over the building.
Hey, wow.
அது தேவனுடைய அன்பாய் இருக்கிறது. நாம் பெருமை நின்று கொண்டு இந்த விதமாக பிரசங்கித்துக் கொண்டு அல்லது பேசிக்கொண்டும் இருப்போம், அன்பானது அப்படியே இந்த கட்டிடத்தின் மேல் வந்து அமரும். என்ன?
You see, this is the day of preaching. This is the day when we got to move in and get sinners and pull them out. See what I mean?
நீங்கள் பாருங்கள், இது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நாளாய் இருக்கிறது. நாம் உள்ளே நுழைந்து பாவிகளை எடுத்து அவர்களை வெளியே அடைக்கிறதற்கு இதுதான் நாளாய் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா?
That's what the preaching of the word is for, is to the sinners and to bring them out.
வார்த்தையை பிரசங்கிப்பது அதற்கு தான், பாவிகளுக்கு, அவர்களை வெளியே கொண்டு வர.
Now we have to watch and there, we signs and wonders are done by the laying on of hands and so forth, causes preaching.
இப்பொழுது நாம் உள்ளே இருந்து கவனிக்க வேண்டும், கரங்களை மேலே வைக்குதல் முதலான காரியங்களால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கின்றன. ஏனென்றால் அது பிரசங்கித்துக் கொண்டிருப்பதாயிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நேரமானது வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சபையானது சுற்றிலும் தீர நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா?
God won't have a freak body. You won't have six fingers on one hand. It'll just be five fingers on one hand. The body of Christ won't be freak.
தேவன் ஒரு வினோதமான பிறப்பையுடைய சரீரத்தை உடையவராய் இருக்க மாட்டார். அவர் ஒரு கரத்தில் ஆறு விரல்களை உடையவராய் இருக்க மாட்டார். அங்கே ஒரு கரத்தில் சரியாக ஐந்து விரல்கள் தான் இருக்கும். கிறிஸ்துவனுடைய சரீரம் வினோதமான பிறப்பையுடையதாய் இருக்காது.
And when the last person has come into the body of Christ, then it's over. It's over.
கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் கடைசி நபர் வந்து சேர்ந்தவுடன் அப்பொழுது அது முடிவடைகிறது. அது முடிவு பெறுகிறது.
I don't know which one. This might have been the last one this morning. You might have been the last one. Maybe over in Africa today, the last one will be brought in.
எந்த ஒன்று என்று எனக்கு தெரியாது. இது அந்த கடைசி ஒன்றாய் ஒரு கால் இந்த காலையில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்த கடைசி ஒன்றாய் இருக்கலாம். ஒரு கால் இன்றைக்கு அந்த கடைசி ஒன்று ஆப்பிரிக்காவிலிருந்து உள்ளே கொண்டு வரப்படலாம்.
But when the last one's done, I mean, the God, you may go ahead and preach the gospel, but there'll be no response. See? There's no response.
ஆனால் கடைசி ஒன்றானது பொருத்தப்படுகின்ற போது நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் தொடர்ந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம். ஆனால் அங்கே ஏதும் அதற்கு பதிலளித்திலே இருக்காது. பாருங்கள், அங்கே ஏதும் பதிலளிப்பே இருக்காது.
Talking with Billy Graham and them, where they went into a place where 30,000 or 20,000 or 30,000 was converted, they couldn't find 20 or 30 people within a year.
மற்றவர்களுடனும் பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் அங்கே ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அங்கே 30,000 இல்லை 20,000 இல்லை 30,000 பேர்கள் மனமாற்றப்பட்டனர். ஒரு வருடத்திற்குள் அங்கே அவர்களால் 20 அல்லது 30 ஜனங்களை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை குறித்து சிந்தியுங்கள். அதை குறித்து அப்படியே சிந்தியுங்கள். புரிகிறதா?
Now that makes me a Calvinist exactly. See? What God has made, God has made.
இப்பொழுது அது என்னை ஒரு கால்வினிஸ்டாக ஆக்குகிறது. சரியாக அப்படியே. புரிகிறதா? தேவன் என்னவாய் செய்திருக்கிறார்? தேவன் செய்திருக்கிறார்.
Now Jesus never come to earth just to say, I'll have preachers go out and preach some, tell them about what I've done and maybe somebody feel sorry for me and get saved. God don't run his office like that.
இப்பொழுது நான் பிரசங்கமாரிலே கீழே போக செய்து சிலருக்கு பிரசங்கித்து நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை குறித்து அவர்களிடம் கூற, ஒருவேளை யாராவது எனக்காக வருத்தப்பட்டு ரட்சிக்கப்படலாம் என்று கூறுவதற்காக இயேசுவானவர் ஒருபோதும் பூமிக்கு வரவில்லை. தேவன் அவருடைய அலுவலகத்தை அந்த விதமாக நடத்துவதில்லை.
There God at the beginning knew exactly who would be saved. Jesus come to save those that God knew would be saved.
அங்கே தேவன் ஆதியிலேயே சரியாக யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்திருந்தார். ரட்சிக்கப்படுவார்கள் என்று தேவன் அறிந்திருந்தவர்களை ரட்சிக்கவே இயேசு வந்தார்.
He was willing that they'd be lost, but be God, he knew who would be lost and who would be saved. Therefore he could predestinate.
அவர்கள் இழக்கப்பட்டு போவார்கள் என்று பிரிய கொண்டவராய் அவர் இருக்கவில்லை. ஆனால் தேவனுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே. யார் இழக்கப்பட்டு போவார்கள், யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் அவரால் முன்குறிக்க முடிந்தது.
Not predestinate, before knowledge he could set an order to make everything work to his glory. Because
முன்குறிப்பதல்ல, முன்னறிவினால் ஒவ்வொரு காரியமும் அவருடைய மகிமைக்கென கிரியை செய்யும்படியாக அவரால் அதை ஒழுங்குபடுத்த முடிந்தது.
The devil is omnipresent or omnipotent. Neither does he know the end from the beginning. God alone knows it.
பிசாசு சர்வ வியாபியும் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவனும் அல்ல. அவன் துவக்கத்திலிருந்து முடிவை அறிந்திருக்கவில்லை. தேவன் மட்டுமே அதை அறிந்திருக்கிறார்.
That's one thing God just up here. He knows. Devil don't know what's going to happen.
Amen.
He doesn't know what's going to happen. Only he knows he's just the devil. And he just does what he can do. And everything he can get into, he does it.
அந்த ஒரு காரியம் தேவரோ இங்கே சரியாக உயிரே இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். பிசாசு என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அறியான். அவன் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அறியான். அவருக்கு தெரிந்த ஒரே காரியம், அவன் வெறுமன ஒரு பிசாசு. அவரால் என்ன செய்ய முடியுமோ அவன் அப்படியே செய்கிறான். ஒவ்வொரு காரியத்திற்குள்ளும் அவனால் நுழைய முடியும். அவன் அதை
செய்கிறான். So God knowing the end, he can make everything work right to his glory.
Amen.
Amen. Oh, I love him. He's God.
ஆனால் தேவன் முடிவை அறிந்திருக்கிறார். ஆமென். எனவே தேவன் முடிவை அறிந்தவராய் அவரால் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய மகிமைக்கென்றே செய்ய முடியும். ஆமென். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். என்னே, ஓ என்னே, புரிகின்றதா? அவர் தேவனாயிருக்கிறார்.
So remember, when the last person that had their, when was your name put on the Lamb's Book of Life? Yesterday? Last year? Year before last? No, sir. When the world was created, your name was put on the Lamb's Book of Life.
Amen.
What the Bible said.
எனவே நினைவிருக்கட்டும், அவர்களுடைய கடைசி நபர் வரும்போது எப்பொழுது உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது? நேற்றைய தினமா? கடந்த வருடமா? கடந்த வருடத்திற்கு முந்தின வருடமா? இல்லையா? உலகமானது சிருஷ்டிக்கப்பட்ட போது உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. வேதம் என்ன கூறியுள்ளது?
The Bible said in Revelation, and the Antichrist deceived all that dwelt upon the face of the earth, whose names were not written in the Lamb's Book of Life from the foundation of the world.
Amen.
வெளிப்படுத்தலில் அந்திகிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் உலக தோற்றம் முதல் பேரெழுதப்பட்டிராமல் பூமியின் மேல் வாசம் பண்ணின யாவரையும் வஞ்சித்து போட்டான் என்று வேதம் கூறியுள்ளது.
Your name was written then. Now the only thing you say, what's preaching the gospel then? Well, the Bible plainly explains it.
அப்பொழுதே உன்னுடைய பெயர் எழுதப்பட்டாயிற்று. இப்பொழுது ஒரே காரியம், அப்படியானால் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருப்பதனால் என்ன என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நல்லது, வேதாகமம் அதை தெளிவாய் விளக்குகிறது.
See, he said the kingdom of heaven is like unto a man that took a net and went to the sea or a lake. And he cast the net into the sea and he pulled out. That's preaching the gospel.
புரிகின்றதா? அவர் பரலோக ராஜ்யம் கடலிலோ அல்லது ஏரியிலோ ஒரு வலையை எடுத்து வீசின ஒரு மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கடலுக்குள் ஒரு வலையை போட்டு அவரதை வெளியே இழுக்கிறான் என்றார். அதுவே சுவிசேஷத்தை பிரசங்கித்தலாயிருக்கிறது. புரிகின்றதா? அங்கே ஒரு முழு கடல் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் ஏரியா இருக்கிறது. ஊழியக்காரர்கள், இப்பொழுது நான் இங்கே கீழே போகிறேன். ஜெஃபர்சன்வில் ஏரியின் இந்த மூலையில் இருக்கிறேன். சகோதரன் நெவில், நீர் வலையை வீசிக்கொண்டிருக்கிறீரா என்றேன். ஆம் என்றார். ஏதாவது பலன் கிடைக்கிறதா என்றேன். அப்படியொன்றும் அதிகமா இல்லை என்றார். நான் கொஞ்ச நேரம் உம்மோடு வலை போடுகிறேன்
என்றேன்.
நான் என்னுடைய வலையை எறிகிறேன், அவருடையதை அவர் எறிகிறார். இங்கே நாங்கள் இழுக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், உள்ளே இழுக்கிறோம். கூட்டமான ஜனங்கள் மேலே வந்து, ஆம், நான் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்கிறார்கள். சரி,
which is fish, which one? I don't know. See? Well, what are you going to do now? Well, I'm going over to California. Lord, send me over to California. I'm going to stand over there a while.
சுற்றுமுற்றும் பார்த்து எது மீறாக இருக்கிறது, எந்த ஒன்று என்றார். எனக்கு தெரியாது என்றேன். புரிகின்றதா? நல்லது. இப்பொழுது நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? நல்லது, நான் கலிபோர்னியாவுக்கு போகிறேன். கர்த்தர் என்னை கலிபோர்னியாவுக்கு அனுப்பினார். நான் இங்கே சிறிது காலம் வலையை போட
போகிறேன்.
நான் அங்கே போய் என்னுடைய வலையை இந்த விதமாக வெளியே வீசி உள்ளே தள்ளுவேன். 1500 பேர்கள் ஒரே நேரத்தில் வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்களா? எனக்கு தெரியாது. அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். நான் வலையை எடுத்துக் கொள்கிறேன். அதுதான் சுவிசேஷ வலை.
Some of them, the Bible said, with all kinds of things that was in the water. They all breathed on the same water, lived in the same water. Is that right?
அவர்களில் சிலர் எல்லாவிதமான காரியங்களும் அந்த தண்ணீரில் இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது. அவைகள் எல்லாம் அதே தண்ணீரை சுவாசித்தன, அதே தண்ணீரில் ஜீவித்தன. அது சரிதானே?
See, there was terrapins, mud turtles, snakes, frogs, lizards, scavengers and real fish.
புரிகின்றதா? அங்கே உணவு ஆமை வகைகளும், சேற்று ஆமைகளும், பாம்புகளும், தவளைகளும், பல்லிகளும், அழுகிய பொருட்களை தின்று வாடும் உயிரினங்களும், உண்மையான மீனும் இருந்தது.
Now, those that were fish when the gospel net went over them was fish when they were on the bank. Those that were terrapins in the gospel net were terrapins on the bank.
இப்பொழுது மீன்களாய் இருந்தவைகள் சுவிசேஷ வலையானது அவைகளின் மேல் சென்றபோது அவைகள் கரையின் மேல் இருந்த போதே மீன்களாயிருந்தன. உணவு ஆமை வகைகளாக சுவிசேஷ வலையில் இருந்தவைகள் கரையின் மேல் உணவு ஆமை வகைகளாகவே இருந்தன.
It won't be long till they'll take right back for the mud again. As a hog to its water and a dog to its vomit, away they go. See?
அவைகள் சரியாக திரும்ப சேற்றுக்கு கொண்டு செல்லும் வரை அது நீண்ட காலம் இருக்காது. கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் நாய் தான் கக்கினதை தின்னவும் திரும்பினது போன்று அவைகள் தூர செல்கின்றன. புரிகின்றதா?
But at the beginning, they were terrapins to begin with. It's not my business to say they're terrapins. I don't know. I'm just saying them. See? Just pulling the net. But when the last fish has come out of the water, brother, that's it.
Amen.
ஆனால் ஆதியிலேயே துவக்கத்திலேயே அவைகள் உணவு ஆமைகளாக இருந்தன. அவைகள் உணவு ஆமைகள் என்று சொல்லுவது என்னுடைய வேலையல்ல, எனக்கு தெரியாது. நான் வெறுமன வலையை வீசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், வெறுமன வலையை இழுக்கிறேன். ஆனால் கடைசி மீனானது தண்ணீரை விட்டு வெளியே வருகின்ற போது, சகோதரனே, அதுதானது.
The station will be changed after a while. That's right. Yes, sir. He'll say the work's done, it's finished, it's all over when the last ones come out.
அது சரியே, அது சரியே. ஆமையா, வேலை செய்யப்பட்டாயிற்று, அது முடிக்கப்பட்டாயிற்று, அது எல்லாம் தீர்ந்து விட்டது என்று கடைசி ஒன்றானது வெளியே வந்தவுடன் அவர் கூறுவார்.
And there's been an old bunch of hog wallers around and everything. God's pulling them fish out of there as fast as he can.
அங்கே ஒரு பழைய கூட்ட பன்றியானது சுற்றிலும் சேற்றில் புரண்டு கொண்டு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்தது. தேவன் அவைகளை அங்கிருந்து மீனை வெளியே அப்படியே அவரால் முடிந்த அளவு வேகமாக இழுத்துக் கொண்டிருக்கிறார்.
Preachers from every side just swinging nets from one way to the other. We're even wrapping nets around one another. We're just pulling as hard as we can, singing. She's just about ready.
பிரசங்கிமார்கள் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு அப்படியே வலைகளை வீசிக் கொண்டிருந்தனர். நாம் வலைகளை சுற்றி ஒன்றோடு ஒன்றாய் சுருட்டுகிறோம். வீசின வலையை நம்மால் முடிந்த அளவு கடினமாக அப்படியே இழுத்துக் கொண்டிருக்கிறோம். அவள் சரியாக
ஆயத்தமாயிருக்கிறாள்.
இந்நாட்கள் ஒன்றில் அவர் அந்த பழைய குளத்தை ஊதுவார். அவள் முழுவதுமாய் முடிவு பெற்றிருப்பாள். ஆனால் மீனோ நல்ல தெளிவான அக்கறையில் உள்ள தண்ணீருக்கு போகும். அங்கே அவைகள் என்னென்றைக்குமாய் நித்திய ஜீவனை உடையதாக இருக்கும். ஆமென். ஓ, அந்த கடைசி ஒன்று வந்ததும் என்ன?
How what a privilege it is for God to say, would you like to be a fish? Amen. Would you like to be a fish on my table? Would you like to come and be meat at my table? Oh my, hallelujah. Sure, Lord. See, but their nature is fish.
நீங்கள் ஒரு மீனாய் இருக்க விரும்புகிறீர்களா என்று தேவனிடம் கூறுவது எப்படியாய், என்ன ஒரு சாக்கியமாய் அது இருக்கிறது? ஆமேன். என்னுடைய மேஜையின் மேல் நீங்கள் ஒரு மீனாய் இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் வந்து என்னுடைய மேஜைகளே ஆகாரமாய் இருக்க விரும்புகிறீர்களா? ஓ, என்ன, நிச்சயமாக, நிச்சயமாக கர்த்தாவே. புரிகின்றதா? ஆனால் அவர்களுடைய சுவாபமே மீனாக இருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது உங்களுடைய சுவாபமே ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறது. இப்பொழுது உன்னால் முடியாது, உன்னால் புகைக்க முடியாது, உன்னால் குடிக்க முடியாது, உன்னால் அதை செய்ய முடியாது என்று நீ கூற வேண்டியதில்லை. நீங்கள் அதை கூற வேண்டியதில்லை. எப்படி இருந்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது.
See, their nature is different. The Spirit of Christ is in the person. And Christ don't do those things. See?
புரிகின்றதா? அவர்களுடைய சுவாபமே வித்தியாசமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி அந்த நபருக்குள் இருக்கிறது. கிறிஸ்து அந்த காரியங்களை செய்கிறதில்லை. புரிகின்றதா?
You say you have to love the Lord, you ought to go to church. You don't have to tell people that. They go anyhow.
நீங்கள் கர்த்தரை நேசிக்க வேண்டும், நீங்கள் சபைக்கு போய்த்தானாக வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அந்த ஜனங்களிடத்தில் நீங்கள் அதை கூற வேண்டியதில்லை. எப்படி இருந்தாலும் அவர்கள் போகிறார்கள்.
They'll walk through rain, they'll go to death or go to church. Sure. They love it. They just got to get there. That's all there is to it. It's their life. If they don't, they feel like they're perishing. Sure. Yes, sir.
அவர்கள் மலைகளினூடாக நடப்பார்கள், அவர்கள் போவார்கள். அவர்கள் சபைக்கு போவதற்கு மரணத்தினூடாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அதை நேசிக்கிறார்கள். அவர்கள் அப்படியே அங்கே சென்றாக வேண்டும். அங்கே இருக்கின்றதெல்லாம் அவ்வளவுதான். அது அவர்களுடைய ஜீவனாயிருக்கிறது. அவர்களுக்கு ஜீவன் இல்லை என்றால் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது போன்று அவர்கள் உணர்வார்கள். நிச்சயமாக. ஆமையா,
you just got to get there. And whenever just something is burning in your heart, not to go there to argue now, not to go there to fuss, but to go there to worship. And you go home refreshed.
எப்பொழுதாவது அப்படியே ஏதோ காரியம் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சரியாக அங்கே போயாகத்தான் வேண்டும். இப்பொழுது அங்கே வாதிடுவதற்கு போவதல்ல, அங்கே குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு போவதல்ல, ஆனால் ஆராதிப்பதற்கு அங்கே செல்வதே. என்னே, நீங்கள் புது கிளர்ச்சி கூட்டப்பட்டு வீட்டிற்கு செல்கிறீர்கள்.
Isn't that a wonderful life? How many has experienced that? Let's see your hand.
அது ஒரு அற்புதமான ஜீவியம் அல்லவா? எத்தனை பேர் அதை கண்கூடாய் அறிந்திருக்கிறீர்கள்? நாங்கள் உங்களுடைய கரத்தை காணட்டும். ஓ, அது சரி, கிரீட்டி, நாம் அதை பாடுவோம். சமாதானம், சமாதானம்.
You do something now. Everyone who's sitting right next to you, shake hands with them. Say, God bless you, brother, sister. Want to meet you in heaven.
Amen. Amen.
இப்பொழுது நீங்கள் ஏதோ காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர் யாராயிருந்தாலும் அவர்களுடன் கரங்குலுக்கி தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, சகோதரியே, உங்களை பரலோகத்தில் சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.
Can line up right up here now for the prayer, right over on this side. I want the ministers that they'll come forth now to help us pray for the sick.
இப்பொழுது அடுத்த வரியை நாம் பாடும் பொழுது வியாதியஸ்தர்கள் வரிசையாய் நிற்பார்களா என நான் வியக்கின்றேன். இப்பொழுது சரியாக இங்கேயே ஜபத்திற்காக இந்த பக்கத்தில் எனக்கு ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் இப்பொழுது முன்வந்து எங்களுக்கு உதவி செய்யும்படி வியாதியஸ்தர்களுக்காக ஜபிப்பார்களானால்,
line up on the right hand side, come around this way. That's right, over on the right side, close to be prayed for.
வலது கை பக்கத்தில் வரிசையாய் நில்லுங்கள். இந்த படியாய் வாருங்கள். சரி, ஜபித்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள் வலது பக்கமாக வாருங்கள்.
I am so wondrously saved from sin. Redeemed is that shall.
சகோதரி கிரீட்டி, நீங்கள் விரும்பினால் எங்களுக்காக மகத்தான வைத்தியன் என்ற பாட்டிற்கு சுவரத்தை கொடுப்பீர்களா?
Now, I want to ask you something. I'll get the lesson. Are you coming with anticipations, or with expectations, rather, that you're going to be healed this morning? Is that what's in your heart, real down deep?
நான் உங்களை ஏதோ ஒன்று கேட்க விரும்புகிறேன். நான் அவைகளை ஞாபகத்தில் கொண்டு வருவேன். ஆமையா, நீங்கள் எதிர்பார்க்குதலோடு அல்லது எதிர்நோக்குதலோடு சரியாக கூறினால், அதாவது இந்த காலையில் நீங்கள் சுகமாக்கப்பட போகிறீர்கள் என்றே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்களா? அது உங்கள் இருதயத்தில் மிகுந்த ஆழத்தில் இருக்கிறதா?
If you're coming like that, my friend, I'll just assure you that your healing is just as sure as your salvation.
Amen.
Just as sure.
என் நண்பனே, நீ அந்த விதமாய் வந்து கொண்டிருந்தால் உன்னுடைய சுகம், உம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறதோ அவ்வளவு நிச்சயமாய் இருக்கும் என்று நான் அப்படியே உறுதி கூறுவேன்.
Now your healing is not as permanent as your salvation. Your healing will fail you. You can be, if you're healed, you'll be sick again.
இப்பொழுது உங்களுடைய சுகமளித்தல் என்பது உங்களுடைய ரட்சிப்பை போன்று அவ்வளவு நிரந்தரமானதல்ல. உங்களுடைய சுகமடைதல் உங்களுக்கு தவறி போகலாம். நீங்கள் சுகமாக்கப்பட்டால் நீங்கள் மீண்டும் சுகவீனமாகலாம்.
You can be healed today with pneumonia, perfectly normal and well, pronounced well by the doctor, and next week die with pneumonia.
Amen.
Right.
இன்றைக்கு நீங்கள் சளி காய்ச்சலிலிருந்து சுகமாக்கப்படக்கூடும். பரிபூர்ணமாய், சாதாரணமாகவே நல்லபடியாய் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று வைத்தியரால் அறிவிக்கப்படலாம். அடுத்த வாரமே சளி காய்ச்சலோடு மறிக்கக்கூடும். அது உண்மை.
You can be totally pure of TB this week and 2 months from now die with tuberculosis.
நீங்கள் இந்த வாரம் ஷைரோகத்திலிருந்து முழுவதுமாக சுத்தமாக இருக்கலாம். இப்பொழுதிலிருந்து 2 மாதங்களில் ஷைரோகத்தால் மரிக்கலாம்.
They can pass the test with not one germ in your body as they can find. And then die in 2 more weeks with tuberculosis. That's right. And you've got to die anyhow.
அவர்கள் உன்னுடைய சரீரத்தில் ஒரு கிருமியும் இல்லை என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்த ஒரு பரிசோதனையை நிகழ்த்தலாம். பின்னர் 2 வாரத்தில் க்ஷயரோகத்தால் மரிக்கலாம். அது உண்மை. புரிகின்றதா? எப்படி இருந்தாலும் நீ மரித்தாக வேண்டும்.
But the benefits, David cried, forget not all his benefits. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all of his benefits.
Amen.
ஆனால் உபகாரங்கள், தாவீது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அழுதான்.
Benefit. What is the benefit in the journey? Who forgives all of my iniquity? Iniquity, something that you're going out and you do it and you know you oughtn't to have done it. He forgives it. You ask him, he forgives you. Forgives all of my iniquity.
உபகாரங்கள், யாத்திரையில் என்ன உபகாரம் இருக்கிறது? என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறது யார்? அதாவது நீங்கள் வெளியே போகிறீர்கள், நீங்கள் அதை செய்கிறீர்கள், நீங்கள் அதை செய்திருக்க கூடாது என்று உங்களுக்கு தெரியும் என்ற ஏதோ காரியம் அக்கிரமமாக இருக்கிறது. அவர் அதை மன்னிக்கிறார். நீங்கள் அவரை கேட்கிறீர்கள், அவர் உங்களுக்கு மன்னிக்கிறார். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார்.
Then somebody says, Brother Branham, do you believe in divine healing?
இப்பொழுது நான் இதை உங்களுக்காக என்னென்றைக்குமாய் தீர்த்து வைக்க விரும்புகிறேன். பின்னர் யாரோ, சகோதரன் பிரணாம், தெய்வீக சுகத்தில் உமக்கு விசுவாசம் இருக்கிறதா என்கிறார்கள்.
Now let me say this sensibly and sanely. I want some person, some doctor, some science, somewhere, I invite them in this revival, to come to this pulpit and show me one place where anybody was ever healed outside of divine healing.
Amen. Amen.
இப்பொழுது நான் இதை விவேகத்தோடும் நிதான புத்தியோடும் கூறட்டும். எந்த ஒரு நபராவது, எந்த ஒரு வைத்தியராவது, எந்த ஒரு விஞ்ஞானமாவது, எங்கிருந்தாவது அவர்களை இந்த எழுப்புதலுக்கு நான் அழைக்க, இந்த பிரசங்கப்பீடத்திற்கு வந்து தெய்வீக சுகத்திற்கு புறம்பாக எங்கேயாவது, யாராவது, எப்பொழுதாவது சுகமாக்கப்பட்டார்கள் என்று ஒரு இடத்தை எனக்கு காட்ட நான் விரும்புகிறேன்.
I want you to go to your doctor or to anybody that you wish to and show me any person that was ever healed outside divine healing.
Amen.
நீங்கள் உங்கள் வைத்தியரிடம் சென்று அல்லது நீங்கள் விரும்புகின்ற யாரிடத்திலாவது சென்று தெய்வீக சுகத்திற்கு புறம்பாக யாராவது சுகமாக்கப்பட்டார்கள் என்று எனக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன்.
I want you to bring me the medicine that will heal. I want you to bring me the doctor that says he's a healer.
சுகப்படுத்தக்கூடிய மருந்தை நீங்கள் என்னிடம் கொண்டு வர நான் விரும்புகிறேன். தான் ஒரு சுகமளிப்பவன் என்று சொல்லுகிற வைத்தியரை நீங்கள் என்னிடம் கொண்டு வரும்படி நான் விரும்புகிறேன்.
You mean healer, all right. Heal. The heal of a doctor.
Amen.
But God is the only one who can heal or ever did heal or ever will heal.
Amen.
அவர் ஒரு குதிங்காலராய் இருக்கலாம். அதுதான் குதிங்கால், ஒரு வைத்தியரின் குதிங்கால். ஆனால் தேவன் ஒருவரால் மட்டும்தான் சுகமளிக்க முடியும். அல்லது எப்போதுமே சுகமளித்தவர் அல்லது என்றென்றைக்கும் சுகமளிப்பவர்.
If we had some medicine that would heal, we could build a man right on this platform with the medicine.
Amen.
That's right. We could build a man, create him right on the platform.
Yeah.
சுகமளிக்க கூடிய ஏதாவது மருந்து நம்மிடத்தில் இருக்குமாயின் சரியாக இந்த மேடையின் மேல் அந்த மருந்தை கொண்டு நம்மால் ஒரு மனிதனை உருவாக்க முடியும். அது சரி, நம்மால் ஒரு மனிதனை உருவாக்க முடியும். சரியாக இந்த மேடையின் மேல் அவனை சிருஷ்டிக்க முடியும்.
Just think of it. All healing is divine healing.
Amen.
God has methods of doing it.
அதை சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லா சுகமடைதலும் தெய்வீக சுகமளித்தலாய் இருக்கிறது. அதை செய்கின்ற முறைகளை தேவன் வைத்திருக்கிறார்.
Now you say, well, Brother Branham, I had an operation, a tumor or appendicitis that the doctor had to cut it out and I died.
இப்பொழுது நீங்கள், நல்ல சகோதரன் பிரணாம், எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது, ஒரு சதை வளர்ச்சியை அல்லது குடல் வால்வு வளர்ச்சியை, வைத்தியர் மட்டும் அதை வெட்டி வெளியே எடுக்காதிருந்தால் நான் மரித்து போயிருப்பேன் என்கிறீர்கள்.
That's probably the truth. But did you know the doctor never healed you? The doctor moved obstruction.
Wow.
He just cut the appendix off. That's the thing that's hurting you. But he never healed it.
அது ஒரு நாள் இருக்கலாம். அதுவே ஒரு சத்தியமாக இருக்கக்கூடும். ஆனால் வைத்தியர் உங்களை ஒருபோதும் சுகப்படுத்தவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? வைத்தியர் அந்த தடையை நீக்கி போட்டார். அவர் வெறுமன அந்த குடல் வாழ்வு வளர்ச்சியை வெட்டியெடுத்தார். அந்த காரியம்தான் அங்கே உங்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் அவர் அதை ஒருபோதும் சுகப்படுத்தவில்லை.
You broke your arm. You say, well, I bet if you break your arm, you go to the doctor. I sure would. But he couldn't heal it.
நீங்கள் உங்களுடைய புயத்தை உடைத்துக் கொண்டீர்கள். நீங்கள், நல்லது, நான் உடைத்துக் கொண்டேன், நான் பந்தயம் கட்டியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் புயத்தை உடைத்துக் கொண்டால் நீங்கள் ஒரு வைத்தியரிடத்திற்கு போவீர்கள் என்கிறீர்கள். நான் நிச்சயமாய் செய்வேன். ஆனால் அவரால் அதை சுகப்படுத்த முடியாது.
What if I say, doc, heal my arm right quick. I got to work on my car this afternoon. Why, you know, I need mental healing.
நான் போய் வைத்தியரே, என்னுடைய கரத்தை உடனே சுகப்படுத்தும், நான் இன்று பிற்பகல் என்னுடைய மோட்டார் வாகனத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று கூறினால் என்னவா இருக்கும்? புரிகின்றதா? ஏன், அவர் அறிந்து கொள்வார், எனக்கு மனநிலை சுகம் தேவையாயிருக்கிறது.
என்னால்
உம்முடைய புயத்தை பொருத்த முடியும் என்று அவர் சொல்லுவார். ஆனால் சுகப்படுத்துகிறது யார்?
You say, Brother Branham, what about penicillin? When they give it to you for disease germs in your body, like venereal and whatever you got, pneumonia. Does penicillin, no penicillin heal you? No, sir.
நீங்கள், சகோதரன் பிரணாம், பென்சிலினை குறித்து என்ன? அவர்கள் உங்களுடைய சரீரத்தில் உள்ள கிருமிகளுக்காகவும் ஒழுக்கு கட்டினால் ஏற்படுகிற மற்றும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சளிக்காய்ச்சல் போன்ற நோய்களுக்காகவும் அதை உங்களுக்கு கொடுக்கும் போது என்கிறீர்கள். பென்சிலின் உங்களை சுகப்படுத்துகிறது இல்லையா? இல்லை ஐயா.
Penicillin is an antibiotic. And an antibiotic is a killer. Antibiotic kills. All other medicines kill. Medicine does not build, it kills. Medicine is a killer, not a healer.
பென்சிலின் ஒரு கிருமி நாசினி. கிருமிராசினி ஒரு கொல்லுபவனாயிருக்கிறது. கிருமிராசினி கொல்லுகிறது. மற்றெல்லா மருந்துகளும் கொல்லுகின்றன, மருந்து கட்டுவதில்லை. அது கொல்லுகிறது. மருந்து ஒரு கொலையாளி, ஒரு சுகமளிப்பவர் அல்ல.
Show me a medicine that heals. Show me a medicine that isn't a killer and you ain't got no medicine. Medicine kills germs.
சுகப்படுத்துகிற ஒரு மருந்தை எனக்கு காட்டுங்கள், கொல்லாமல் இருக்கின்ற ஒரு மருந்தை எனக்கு காட்டுங்கள். உங்களுக்கு எந்த மருந்தும் கிடைக்காது. மருந்து கொல்லுகிறது, கிருமியை கொல்லுகிறது.
Just like if you had rats in your house and you put out rat poison and the rats has eaten holes through your house. Well, the rat poison kills the rats, but it doesn't patch your house.
உங்களுடைய வீட்டில் எலிகள் இருந்திருந்தால் நீங்கள் எலி விஷத்தை போட்டது போன்றே. எலிகள் உங்களுடைய வீடுகளினூடாக துளைகளை உண்டு பண்ணி கொண்டிருந்தன, நல்லது. இப்பொழுதோ எலி விஷம் எலிகளை கொல்லுகிறது, ஆனால் அது உங்களுடைய வீட்டை சரிபடுத்தவில்லை.
Penicillin kills the germ, but God has to heal the place where the germ is eat.
Amen.
See what I mean?
புரிகின்றதா? Penicillin கிருமியை கொல்லுகிறது, ஆனால் கிருமிகள் தின்றிருக்கின்ற அந்த இடத்தை தேவன் தான் சுகப்படுத்த வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்று பார்த்தீர்களா?
Anyway, God's word will go to get into that. God's word cannot cross itself up.
Amen.
It's absolutely the truth.
எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை, நாம் அதற்குள்ளாக போகப் போகிறோம். தேவனுடைய வார்த்தையானது தனக்குத்தானே குறுக்கிட்டுக் கொள்ள முடியாது, அது முற்றிலும் சத்தியமாயிருக்கிறது.
If I just want the person to come put your finger on the word anytime during the revival, show me a contradiction in God's word where it crosses itself up. It can't be straightened out with the word of God.
Amen.
It isn't there. Sure. It isn't there. There's no contradictions in the word at all.
Amen. Absolutely.
எழுப்புதலின் போது எந்த நேரத்திலும் அந்த நபர் வந்து உங்களுடைய விரலை வார்த்தையின் மேல் வைத்து தேவனுடைய வார்த்தையில் ஒரு முரண்படுத்துதலை, எங்கே அது ஒன்றையொன்று எதிர்த்தது என்பதையும் அது வார்த்தையினால் சரிபடுத்த முடியாது என்பதையும் எனக்கு காட்ட நான் விரும்புகிறேன். அது அங்கே இல்லை. நிச்சயமாக அங்கே வார்த்தையில் முரண்பாடு என்பதே கிடையாது. முற்றிலுமாக
you get a subject, I write you one letter, tell you something, write you another letter, another letter, first thing you know, these two are talking on two different subjects. See?
நீங்கள் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னால் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி ஏதாவது காரியத்தை உங்களுக்கு கூற முடியும். உங்களுக்கு இன்னொரு கடிதம் மற்றும் இன்னொரு கடிதம் எழுத முடியும். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? இந்த இரண்டும் இரண்டு வித்தியாசமான பொருள் மேல் பேசிக் கொண்டிருந்ததாகும். புரிகிறதா? நிச்சயமாக.
But God is the only one that ever did heal and ever will heal or ever could heal.
ஆனால் தேவன் ஒருவர் மட்டுமே எப்பொழுதும் சுகப்படுத்துகிறவராயும் எப்பொழுதும் சுகப்படுத்துகிறவராயும் எப்பொழுதுமே சுகப்படுத்த கூடியவராயும் இருக்கிறார்.
Now I say, well, I got a tumor. What about that? All right?
உங்களுடைய கரத்தை நீங்கள் உடைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எனக்கு ஒரு கட்டி இருக்கிறது, அதை குறித்து என்ன என்று நான் கூறுவேன். சரிதான்.
Now, if that little place where that tumor is hooked on, if God, by casting out the evil, and the life goes out of that tumor, it'll die.
இப்பொழுது அந்த கட்டி எங்கே இருக்கிறதோ அந்த சிறிய இடத்தை தேவன் அந்த கேட்டை வெளியே துரத்தினால் அந்த கட்டியிலிருந்து ஜீவன் வெளியே போகின்றது, அது மரிக்கும்.
If the doctor cuts it off, then God has to heal up the place where the doctor cut it. Don't you believe today? Yeah, man.
வைத்தியர் அதை வெட்டி எடுத்து விட்டால் வைத்தியர் அதை எங்கே வெட்டினாரோ அந்த இடத்தை தேவனே சுகப்படுத்த வேண்டும், அது சரிதானே?
What if he takes the appendix out of you and God doesn't heal you? Then what about it? You'll die right there.
அவர் உங்களிடத்திலிருந்து குடல் வாழ்வு வளர்ச்சியை வெளியே வெட்டி எடுத்து தேவர் அதை சுகப்படுத்தவில்லை என்றால் அப்பொழுது அதை குறித்து என்ன, நீங்கள் அங்கேயே மரித்து
போவீர்கள்.
நீங்கள் இந்த வீதியில் உள்ள முக்கியமான குழாய்கள் ஒன்றில் தடையை போடுங்கள். நீங்கள் இங்கே போய் முக்கியமான குழாய்கள் ஒன்றில் தடையை போடுங்கள். இந்த தெருவில் இந்த சாக்கடைக்கு என்ன சம்பவிக்கிறது என்று கண்டறியுங்கள்.
You go out here and cut off the main water valve down here, one of the water valves. Watch what I look. It'll blow around down here at the pumping system.
நீங்கள் இங்கே போய் முக்கிய குழாயில் தடையை போடுங்கள். அங்கே கீழே இருக்கின்ற முக்கியமான தண்ணீர் குழாய் வால்வை மூடிவிடுங்கள். தண்ணீர் வால்வுகளில் ஒன்று என்ன அதை செய்கின்றது என்று கவனியுங்கள். இங்கே உள்ள அந்த குழாய் அமைப்பு முறை ஒழுங்கு அதை அப்படியே அதை வெடித்து வெளியே தள்ளும். இந்த உலகத்தில் மனித சரீரத்தை போன்று அங்கே ஒரு இடமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை, ஒரு ஒழுங்குமுறையும் இல்லை.
But you could cut an artery in two and clamp it off here, and God will make a way to bypass that blood and take it into that artery again.
Amen.
ஆனால் நீங்கள் ஒரு இரத்த குழாய் எடுத்து இரண்டு துண்டாக வெட்டி அதை இங்கே பிணைத்து முடித்து வையுங்கள். அந்த இரத்தத்தை வேறு வழியாக கொண்டு செல்ல தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணி அதை மீண்டும் அந்த இரத்த குழாய்க்குள் கொண்டு செல்வார்.
If it didn't, in 1 minute's time, if that back could hit your heart, you'd be dead like that the first time you scratch yourself.
அது அப்படி செய்யவில்லை என்றால் ஒரு நிமிட நேரத்தில் அது அப்படியே திரும்பி உன்னுடைய இருதயத்தை தாக்கி முதல் முறையாக நீ உன்னை சொரிந்து கொள்ளும் முன்னே அவிதமாக நீ மரித்து போவாய்.
Who's the healer? Oh, God's the healer. See, you can't have old mechanical systems work like that. It's got to be supernatural.
Amen.
சுகமளிப்பவர் யார்? ஓ என்ன, சுகமளிப்பவர் தேவராயிருக்கிறார். பாருங்கள், வேறு எந்த விதமான இயங்கு சக்தி முறைகளும் அதை போன்று கிரியை செய்ய முடியாது. அது இயற்கைக்கு மேம்பட்டதாக இருக்க வேண்டும்.
I had the artery shot in two in both my legs. See? And God dare me, a little old sinner boy, dying on that field. God don't even want me to preach the gospel, he bypassed the blood.
நான் என்னுடைய இரண்டு கால்களிலும் இரத்த குழாய் இரண்டாக சுடப்பட்டவனாய் இருந்தேன். புரிகின்றதா? அங்கே நான் ஒரு பாவியான சிறு பையனாய் அந்த வகையில் மரித்துக் கொண்டிருந்தேன். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினதை தேவன் அறிந்திருந்தார். அவர் அந்த இரத்தத்தை பக்கபடியாய் கடந்து போக செய்தார். யாராவது கூறினால் ஒழிய, அல்லது நான் குனிந்து அந்த காயத்தழும்பை பார்க்க நேர்ந்தால் ஒழிய, அதை குறித்து கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. புரிகின்றதா? தேவன் இரத்த குழாய்க்குள் இருந்தார்.
You break the main band on this pump out here on this pumping system. Watch out, the government, what takes place.
இதன் மேலுள்ள இந்த முக்கிய குழாயை நீங்கள் உடையுங்கள். இந்த குழாய் ஒழுங்குமுறையில் இங்கே வெளியே உள்ள குழாயில் இங்கே அரசாங்கத்தில் என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள்.
It'll back up and blow it out. Sure, well, that water is forcing down like that, push right back. But God makes a bypass and goes around.
அது அங்கேயே திரும்பி வந்து அதை வெடித்துவிடும். நிச்சயமாக அது செய்யும். தண்ணீரானது அந்த விதமாக கீழே அழுத்தி தள்ளப்படுவதால் அது அப்படியே பின்னிட்டு தள்ளும். ஆனால் தேவன் ஒரு பக்கவழியை உண்டாக்கி சுற்றி போக செய்கிறார்.
Who does that? What intelligence does that? Show me a water system will do it. Hallelujah. It's the intelligence of God. It's the great creator. Yes, indeed.
அதை செய்கிறது யார்? என்ன அறிவு நுட்பம் அது செய்கிறது? அது செய்யும் ஒரு தண்ணீர் ஒழுங்கு முறையை எனக்கு காட்டுங்கள். அல்லேலூயா! அது தேவனுடைய அறிவு நுட்பமாக இருக்கிறது. அது செய்கிற மகத்தான சிருஷ்டிகர்த்தராய் அது இருக்கிறது. ஆம், நிச்சயமாக.
What makes a tree different from the other? What makes a bird color from another different? What makes this speech different? What makes us what we are is an intelligence. God.
ஒரு மரத்தை மற்றொன்றிலிருந்து வித்தியாசப்படும்படி செய்கிறது என்ன? ஒரு பறவையின் நிறம் மற்றொன்றிலிருந்து வித்தியாசப்படும்படி செய்கிறது என்ன? அவனுடைய பேச்சை வித்தியாசப்பட செய்கிறது என்ன? நம்மை நாம் இருக்கிற பிரகாரமாக ஆக்குகிறது என்ன? ஒரு அறிவு நுட்பம். அது தேவனாயிருக்கிறது.
Don't be afraid now. This is his promise. It ain't your brother Branham. It's his promise. I'm the Lord who heals all your diseases. Then in sick, call the elders of the church, normal law, pray over, prayer of faith shall save the sick.
இப்பொழுது நீங்கள் பயந்து விடாதீர்கள். அவர் செய்தார். இது அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அது சகோதரன் பிரணாம் அல்ல, அது அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே. யாராவது சுகவீனமாக இருந்தால் சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜபியுங்கள். விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், ஆனால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்.
And then when that order has been done, except it's just the same as you went to repent and be baptized here. Walk right away, that's the finished work. It's all over. See?
பின்னர் அந்த ஒழுங்குமுறையானது செய்யப்பட்டிருக்கும் பொழுது அதை அப்படியே மறவாமல் ஏற்றுக் கொள்ளுகையிலே நீங்கள் இங்கேயே மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நேராக நடந்து சென்று அது ஒரு முடிவு பெற்ற வேலையாயிருக்கிறது. அதெல்லாம் முடிந்துவிட்டது என்று கூறுங்கள். புரிகின்றதா?
But we are watching for some great outstanding miracle happen. It does happen when it's faith enough there to make it happen. But if there's not faith enough to make it happen, it'll happen anyhow by and by.
Amen.
ஆனால் நாம் ஒரு மகத்தான பிரபலமான அற்புதம் சம்பவிக்க கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதை அங்கே சம்பவிக்க செய்ய அங்கே போதுமான அளவு விசுவாசம் இருக்கும் போது அது சம்பவிக்கிறது. ஆனால் அதை சம்பவிக்க செய்ய அங்கே போதுமான அளவு விசுவாசம் இல்லை என்றால் எப்படி இருந்தாலும் சீக்கிரத்தில் அது சம்பவிக்கும்.
Look what Jesus said in the translation there when he said about the mountain. He said, by and by shall come to pass. If you ask this mountain to move and it believe in your heart, it'll look, and by and by will come to pass. It will.
அவர் மலையை குறித்து பேசின போது அங்கே மொழிபெயர்ப்பில் இயேசு என்ன கூறினார் என்று பாருங்கள். அவர் விரைவில் நிறைவேறுதலுக்கு வரும், நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று கேட்டுக்கொண்டு உங்கள் இதயத்தில் விசுவாசித்தால் அது அதனை செய்யும் என்றார். விரைவில் அது நிறைவேறுதலுக்கு வரும் என்றார். புரிகின்றதா? அது நிறைவேறும். இப்பொழுது நீங்கள் சுகவீனமாக இருக்கிறீர்கள், உங்களில் அநேகர் பயங்கரமான நிலைமையில் மரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Man very sick. Cancer is a horrible thing. But God can heal cancer. Mama, I can show you in here.
அவைகள் இப்பொழுது ஒரு மனிதனை பற்றிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். மனிதனோ மிகவும் வியாதியாயிருக்கிறான். புற்றுநோய் ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கிறது. ஆனால் தேவனால் புற்றுநோயை சுகப்படுத்த முடியும். என்னே, என்னால் இங்கே உள்ளே இருக்கிற உன்னை காட்ட முடியும்.
How many of you have ever, anybody here now been healed with cancer? Raise your hands. Look at your soul of the church. Yep. We've had a broad cause God to heal.
இங்கே எப்பொழுதாவது இருந்துள்ளவர்கள் எத்தனை பேர் புற்றுநோயினால் சுகமாக்கப்பட்டிருக்கிறவர்கள் யாராவது இங்கே இருக்கிறார்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இங்கே பாருங்கள், அது சபை முழுவதுமாக இருக்கிறது. புரிகிறதா? நிச்சயமாக எல்லா இடத்திலும் நாம் அவர்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவன் சுகமளிப்பவராக இருக்கிறார்.
Now every one of you out there in appreciation, I want you to bow your head, want you to pray for them, they will come here.
இப்பொழுது அங்கே வெளியே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாராட்டுதலில் உங்களுடைய தலைகளை நீங்கள் வணங்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சகோதரன் நெவில் இங்கே வரும்.
As you people, I want the elders to get there so we can pray for the people. And when you come by here, do this now. When you come by here, believe with all your heart.
இப்பொழுது நீங்கள் ஜனங்களாய் உள்ளபடியால் மூப்பர்களை இங்கே வரும்படியாய் நான் விரும்புகிறேன். அதனால் நாம் ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் இங்கே வரும்பொழுது இதை இப்பொழுது செய்யுங்கள். நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள்.
Just take my word, not my word, but God's word for it. Just bring it all your heart, just send it, and that's it. It's all over. God said so, his word said so, it can't fail. I don't care how I feel, I'm going. I don't care how I say it's the truth. Watch what happens.
என்னுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை அதற்காக எடுத்துக் கொள்ளுங்கள். வெறுமன உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். அது காரியத்தை தீர்த்து வைக்கிறது. அதுதானது. அது எல்லாம் முடிந்து விட்டது. தேவன் அவண்ணமாய் கூறியிருக்கிறார். அவருடைய வார்த்தை அவண்ணமாய் கூறியுள்ளது. அது தவறி போக முடியாது. நான் எப்படி உணர்கிறேன் என்று எனக்கு கவலை இல்லை. எப்படி இருந்தாலும் அதுதான் சத்தியமாய் இருக்கிறது என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போகிறேன். என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள்.
But see if we stay nicely, come down for your line like this.
ஆனால் பாருங்கள், நாங்கள் பின்னாக நின்று கூறுவோமேயானால் இந்த விதமாக ஜபவரிசையில் வாருங்கள். அப்படியே ஒருபோதும் சம்பவியாது. அவ்வளவுதான்.